சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களையும் கூட ஆசீர்வதிப்பாராக. வேத பாட வகுப்பினரே, காலை வணக்கம். இன்று காலையில் ஒவ்வொருவரும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? நன்றாக இருப்பதாக உணர்கின்றீர்கள் என்றே நான் நம்புகிறேன். ஆமே. நாங்கள் இன்று காலையில் இங்கே இருப்போம் என்பதை மிக குறைந்த கால அவகாசத்தில் அறிவித்திருந்தோம். ஏனெனில் நான் எனது பயண நிகழ்ச்சி நிரலை இன்னும் இறுதியாக்கவில்லை. எப்பொழுது நான் புறப்படுவேன் என்பதும் முடிவாகவில்லை. இந்நிகழ்ச்சி நிரலானது அடுத்த 6 மாத காலத்திற்கென தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நான் இன்று காலையில் இவ்வாராதனையை நடத்தி விடுவோமே என்று எண்ணினேன். ஏனெனில் நான் அறிந்த வரையிலும், இலையுதிர் காலத்தில் நான் இங்கு திரும்பி வருகிற வரையிலும் சில காலம் ஆகிவிடுமே. வருகின்ற வாரத்தில் நான் டெக்சாஸில் உள்ள பியூமாண்டுக்கு புறப்பட்டு விடுவேன். அங்கே அடுத்த வாரத்தில் ஆரம்பித்து சுமார் 8 அல்லது 10 நாட்களுக்கு சுயாதீன சபைகளின் சங்கமும் மற்றும் வேறு பல சபைகளும் ஒழுங்கு செய்துள்ள கூட்டங்களில் கலந்து கொள்வோம். டெக்சாஸில் உள்ள பியூமாண்டில் உள்ள இயேசுநாமக்கார சபையில் தான் அக்கூட்டங்களை நடத்துகிறது. அந்த ஊரில் தான் சில காலத்திற்கு முன்பாக நமக்கு மகத்தான கூட்டம் உண்டாயிருந்தது. அது இந்த படம் எடுக்கப்பட்ட பிறகு அச்சமயத்தை ஒட்டி நடந்ததாகும். பியூமாண்டில் நடைபெறும் கூட்டங்களுக்கு வந்து சேர்வதற்காக அவர்களோ 27 பெட்டிகள் கொண்ட ஒரு ரயில் வண்டி தொடரை அதற்கென ஓடும்படி ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அங்குதான நகரத்தின் நகராண்மை கழக தலைவர் ஒரு பேரணியை தெருக்களில் நடத்தி சென்றார். அவர்கள் யாவரும் சென்றார்கள். பியூமாண்டில் மகத்தான வேலை நமக்கு உண்டாயிருந்தது. அவ்வூருக்கு நாம் மீண்டும் அடுத்த வாரம் திரும்பி போகிறோம். அதற்கு பிறகு சான் ஆண்டனியோ என்ற இடத்துக்கு போவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திரும்பி வரும் வழியில் அங்கே போவதற்கு போதுமான சமயம் நமக்கு இருக்காது. நாம் அங்கிருந்து ஃபீனிக்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போய்விட்டு பிறகு லாங் பீச்சுக்கு போக போகிறோம். அதன் பிறகு கத்தருக்கு சித்தமானால் நாம் திரும்பி வந்து கிழக்கு கடற்கரையில் வெர்ஜீனியாவுக்கும் தெற்கு கரோலினாவுக்கும் போக போகிறோம். பிறகு அங்கிருந்து புளூமிங்டன், இல்லினாய்ஸுக்கு செல்வோம். அங்கிருந்து ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் லேன்டெக் உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்தவ வர்த்தகர் கூடு நடத்தும் கூட்டத்திற்கு செல்வோம். அதன் பிறகு நான் அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கும் அலாஸ்கா வரையிலும் சென்று அப்பகுதிகளில் ஜூன் வரையிலும் இருப்பேன். இப்பொழுது நமக்கு மகத்தான நேரம் உண்டாயிருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இங்குள்ள சபையை குறித்து வருமான வரித்துறையினர் என்னிடத்திலே செய்யும் புலன் விசாரணையானது அந்த சமயத்தின் போது முடிவடைந்து விட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது முடிவடைந்து விட்ட பிறகு ஜூன் மாதத்தில் வெளிநாட்டுக்கு நான் போக முடியும். அது ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு ஏற்ற சமயமாக இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் நான் ஆப்பிரிக்காவில் இருப்பேன். ஆகவே நிச்சயமாகவே உங்களுடைய ஜபங்கள் எனக்கு தேவையாயிருக்கின்றன. நாமோ கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் கூறிய கூட்டங்கள் எல்லாம் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்குமானால் என்றுதான் இருக்கின்றன. பாருங்கள், நமக்கு தெரியாது, அவரால் முடியும். இக்கூட்டங்கள் எல்லாம் சரியாக வழிநடத்துதல்கள் பேரில் உள்ளவையாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு வந்த அழைப்பை எல்லாம் ஒன்று சேர்த்து அவைகளின் பேரில் ஜெபித்து நாங்கள் எப்பக்கம் செல்ல வேண்டும் என்று கேட்போம். அது நடத்துதல் போல தோன்றுகிறது. நான் என்னிடம் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்காமல் அதை மற்றவர்களிடத்திலும் கூறி அதை பற்றி அவர்களும் சிந்தித்து பார்த்து அதன் பேரில் ஜெபிக்க செய்திருக்கிறேன். அப்பொழுது நாம் தானே இச்சமயம் மேற்கிலும் தெற்கிலும் போக வழிநடத்தப்பட்டது போல் நமக்கு தோன்றியது. இந்த வேளையில் மேற்கே சுற்றிலும் எல்லா இடங்களிலும் இருந்தும் நமக்கு அழைப்புகள் வந்துள்ளன. எனவே நாம் புறப்பட்டு விட்டோம். முதலாவதாக போக வேண்டிய இடமாக பியூமான் அல்லது சான் ஆண்டனியோ இருக்கும் என என் இருதயத்தில் உணர்ந்தேன். நமக்கு இரு இடங்களில் இருந்துமே அழைப்பு உண்டாயிருக்கிறபடியினால் எங்கு போக வேண்டும் என்பதை அறிய விரும்பினோம். பியூமாண்டில் ஒரு தொடர் கூட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். அவர்களிடம் 42 சபைகள் ஐக்கிய வெந்தேகோஸ்தே சபையின் ஒத்துழைப்பாயிருக்கிறபடியால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 5-5 நாட்கள் என்று கூட்டங்களை கொடுப்பதை விட ஒரே இடத்தில் அவர்கள் யாவரையும் குடிவர செய்து ஒரு பெரிய அரங்கத்தில் 10 நாட்களுக்கான கூட்டத்தை ஒழுங்கு செய்வது சிறந்தது என்று நாங்கள் எண்ணினோம். ஆகவே அவ்வாறு ஒரு இடத்தை நடுமையமாக வைத்து கூட்டத்தை நடத்துவது மேலானதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். பியூமாண்டை சுற்றிலும் டெக்சாஸின் எண்ணெய் வள பகுதியின் தொலைதூர பிரதேசங்களிலும் தேவையுள்ள மக்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆகவே பியூமாண்டில் நாம் ஒரு மகத்தான வேலையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பெரிய நகரங்கள், பெரிய ஸ்தலங்கள் இருக்கிற இடங்களாக பார்த்து போவதற்கு நாங்கள் ஒருபோதும் முயலவில்லை. ஆனால் நாங்களோ அது எவ்வளவு சிறிய இடமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய இடமானாலும் சரி, கர்த்தர் நடத்துகிற வண்ணமாக போக நாங்கள் முயற்சிக்கிறோம். இப்பொழுது எந்த ஒரு சமயத்திலும் நமக்கு ஒரு மக்கதோரிய அழைப்பை அவர் கொடுக்கக்கூடும். அவர் நம்மை அழைத்து என்ன செய்ய சொன்னாலும், எங்கு போக சொன்னாலும் அதற்காக நாம் எந்த சமயத்திலும் ஊழிய களத்திற்கு புறப்பட்டு விடுவோம். அருமையான ஜனங்களாகிய உங்களோடு தேவனுடைய வார்த்தையை சுற்றி நாம் கொண்டுள்ள இந்த ஐக்கிய வேலையை நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடு அனுபவித்துள்ளோம். இப்பொழுதோ நீங்கள் உத்தமமாயிருந்து சபைக்கு ஒழுங்காக வந்து இங்கே உள்ள தீரமிக்க நமது சகோதரன் நெவில் அவர்கள் மூலமாக கொடுக்கப்படும் வேதாகம உபதேசங்களுக்கு கீழ்ப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சகோதரன் நெவில் அவர்களோ தேவனாகிய கர்த்தரின் ஊழியக்காரன் தான் என்பதை நான் மிகவும் உயர்வாக பரிந்துரை செய்கிறேன். அவர் தேவனோடு ஆழமாக இன்னும் ஆழமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார். அதற்காக நானும் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். சிறிய சபையே, நீங்கள் தேவனுடைய கிருபையில் உறுதியாக நிலைத்திருக்கவும் எப்பொழுதும் கல்வாரியை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கவும் உங்கள் ஆத்மா இருதயத்திலிருந்து எல்லா கசப்பான வேரையும் அகற்றிவிட்டு தேவன் எந்த சமயத்திலும் உங்களை உபயோகிக்கத்தக்கதாக இருக்கும்படி நான் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் எச்சரித்து அறிவுறுத்துகிறேன். எதையாவது நீங்கள் செய்யும்படியோ அல்லது ஏதாவது ஒரு வெளிப்பாடோ அல்லது ஏதோ ஒரு காரியம் வினோதமான முறையில் உங்களுக்கு எச்சரிக்கையாக வரும் என்றால் அல்லது ஏதோ ஒன்றாக இருந்தாலும் கவனமாக இருங்கள். மிகவும் சூழ்ச்சியும் சாமர்த்தியம் உள்ளவனாக சாத்தான் இருக்கிறார், புரிகிறதா? அதை தேவனுடைய வார்த்தையோடு சரிபார்த்து உங்களது மெய்ப்பனோடு அதை பற்றி கலந்தாலோசியுங்கள், புரிகிறதா? வரங்கள் சபையில் நுழைந்து கொண்டிருக்கின்றன என்றும் அவை சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள். அவ்வரங்கள் கிரியை செய்யும் முன்பாக அதை பற்றி உங்கள் இதயத்தில் சரியான நெருக்குதலை முதலாவது உணர்கின்றீர்களா என்று பாருங்கள். இப்பொழுது சத்ருவானவன் மிகவும் சாமர்த்தியமான வஞ்சகனாக இருக்கிறார், புரிகிறதா? ஒவ்வொரு சமயத்திலும் உண்மையான வரமானது தவறாக பயன்படுத்துதல் தான் சபைகளை சிதறடித்து விடுகிறது. பாருங்கள், தேவன் செய்ய முயற்சிக்கும் ஒரு காரியத்தில் வரமானது தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது உங்களையும் புண்படுத்துவதுமல்லாமல் அது முழு சபையையும் உடைத்து விடுகிறது, புரிகிறதா? அதை பற்றி கலந்தாலோசித்து அதை வேதாகமத்தினூடாக எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து அது தேவனுடையதா அல்லது இல்லையா என்று பார்த்து அதை சோதித்தறியுங்கள். அதை தொடர்ந்து சோதித்து பார்த்து பரீட்சித்து பார்த்து அது கோட்டை விட்டு விலகாமல் தேவனுடைய வார்த்தையோடு சரியாக பரிபூர்ணமாக இருக்கிறதாக இருக்க நீங்கள் கண்டால் அப்பொழுது சரியான நிலையில் உள்ளீர்கள் என்பதை அறியலாம். வார்த்தையானது வரம் இங்கு உண்டாயிருக்கும் என்றும் அது இன்ன விதமாக கிரியை செய்யும் என்று கூறியிருக்கிற வரையிலும் அதனோடு தரித்திருங்கள். ஒருபோதும் யார் என்ன செய்த போதிலும் அது எவ்வளவு உண்மை போல் தோன்றினாலும் வடிவிலக வேண்டாம். அது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷ மறையிலும் உள்ள வேத வாக்கியங்களை பிரதிபலிக்கவில்லை எனில் அதை விட்டுவிடுங்கள். இப்பொழுது சாத்தான் அவனால் முடிந்த அளவு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். நாமோ கடைசி நாட்களில் இருக்கிறோம், எனவே அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நான் ஒரு எஜமானின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயல்வதாக தோன்றுமானால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எஜமான் அல்ல. பவுல் ஒரு சமயம் தனது சபையோரை பார்த்து நீங்கள் என் கிரீடத்தில் உள்ள நட்சத்திரங்கள் என்று கூறினானே, அதை போலவே நான் உங்களிடம் கூறும்படியாக உணர்கிறேன். அக்கரையில் இருக்கும் பரம தேசத்திற்கு நான் கடந்து சென்று உங்களை அந்த மகிழ்ப்பட்ட நிலையில் நான் சந்திக்கையில் நீங்கள் இங்கே நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டும் என நான் வாஞ்சிக்கிறேன், புரிகின்றதா? நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். நான் அங்கே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை இல்லை, அவருடைய ஜனங்களை அக்கரையில் உள்ள மகிமையான தேசத்தில் என் தரிசனத்தில் கண்டதை நான் நினைவு கூறுகிறேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்து அவர்களிடம் கூறினேன். அவர்களோ என்னிடத்தில் நான் சுவிசேஷத்தை எவ்வாறு பிரசங்கித்தேனோ அதன்படியே முதலாவது நியாயந்திருக்கப்படுவேன் என்று கூறினார்கள். அப்பொழுது நானோ பவுல் அதை பிரசங்கித்த விதமாகவே நானும் பிரசங்கித்தேன் என்றேன். அப்பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் நாங்கள் அதன் பேரில் தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்று அங்கு ஆர்ப்பரித்தனர். பாருங்கள் பாருங்கள், அது அவ்வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு நாளில் நாம் அங்கே சந்திக்கப் போகிறோம். தேவர் என்னையும் சகோதரர் நெவில் அவர்களையும் எஜமானர்களாக இருக்க வேண்டும் என்று அனுப்பவில்லை. அப்படி அல்லவே அல்ல. நாங்கள் உங்களுடைய சகோதரர்களாக மாத்திரமே இருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் சுவிசேஷத்தை போதிக்கிறவர்கள் மாத்திரமே. ஆகவே நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து உடைப்போமாக. சில சமயங்களில் ஒரு நபர் பெற்றிருக்கிற வரமான கிரியை செய்யும் விதத்தை குறித்து அதை ஒழுங்குபடுத்தும்படி அதை பற்றி ஏதாவது கூறவோ கடிந்து கொள்ளவோ செய்யும் பொழுது அவ்வரத்தை பெற்றிருக்கும் அந்நபர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து விட்டால் அவ்வரம் சரியான ஒன்றல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதலாவதாக, அது தேவனிடத்திலிருந்தே வந்ததல்ல. தேவனுடைய ஆவியானது எப்பொழுதுமே சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அது இனிமையாகவும் தாழ்மையாகவும் விருப்பம் உள்ளதாகவும் இருக்கும். பாருங்கள், ஆனால் அதற்கு மாறாக சீர்திருத்தல் வரும்போது எழுந்து நின்று நான் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்வேன் என்று சொன்னால் அவ்விதமான ஆணவ தன்மையுள்ள ஆவிகள் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, புரிகின்றதா? எனவே பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருக்கையில் தேவனுடைய உண்மையான வல்லமையால் நிரம்பி இருக்கையில் ஏன் பதிலியை தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் ஏன் ஒரு பதிலியை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? இப்பொழுது இந்த நாளில் நாம் மிகவும் தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நினைவிருக்கட்டும், வேதம் கூறியுள்ளது போலவே அவன் வருவான். என்னவெனில், வஞ்சிக்கிறவன் எவ்வளவு சூதும் வஞ்சகமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க பார்ப்பான். பாருங்கள், சில வேளைகளில் நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்தில் இருக்கிறோம் என்று எண்ணுகிறோம். அதில் நாம் இருக்கிறோம் என்று நானும் நம்புகிறேன். ஆனால் நாம் வேதத்தோடு சரியானபடி தரித்திருக்க கடவோம். அப்பொழுது எல்லாமே வேத வாக்கியங்களின்படியே சரியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்றால், சபைக்கு கனத்தை ஏற்படுத்தும் என்றால், அப்பொழுது அது தேவனால் உண்டானது என்று அறிகிறோம். ஏனெனில் வேதமும் அது சரியென்று அதை ஆதரிக்கிறது. ஆனால் நமது உபதேசங்கள் அதை சரியென்று கூறாவிடில் அது நன்மை பயக்காது, அது வீழ்ச்சி அடைந்துவிடும். ஆகவே நமக்கு ஏதாவது உள்ளத்தில் தோன்றினால் அது எவ்வளவு உண்மை போல் தோற்றமளித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வேத வாக்கியங்களின்படி அது இருக்கவில்லை எனில் அதை உடனடியாக விலக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உண்மையான ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் பாருங்கள். எனவே இப்பொழுதோ ஜெபியுங்கள், எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்த போதிலும் எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் கடைசி முறையாக நாம் ஊழிய களங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே எனது கருத்து. நாம் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறோம். மகத்தான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளோ உலகத்தார் மத்தியில் அறியப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. இயேசு உலகில் வந்து வாழ்ந்து மரித்து பலியாகி உயிர்த்து மகிமைக்கு திரும்பி போனார். ஆனால் அதை பற்றி கோடிக்கணக்கானோர் அறிந்திருக்கவே இல்லை. பாருங்கள், அது ஆடம்பரமாக, கோலகலமாக, மகத்தான பெரிய காரியமாக காணப்படவில்லை. அவர் தமக்கு சொந்தமான இடத்துக்கு வந்தார் என்பதாக இருந்தது. பாருங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு அல்ல, சபைக்கு சொல்லப்படுவது என்பதாக இருக்கிறது. சபைதான் தனக்குரிய அசைவை பெற்றுக் கொள்கிறது. கர்த்தர் ஒரு நாள் என்னோடு பேசுகிற வரைக்கிலும் நான் அதை பற்றி வேறுபட்ட கருத்தை உடையவனாயிருந்தேன். அவரோ என்னை தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி போய், அங்கே எவ்வாறு யோவானை குறித்து தீர்க்கதரிசிகள் உயர்ந்த ஸ்தலங்கள் எல்லாம் பள்ளமாகும், தாழ்ந்த இடங்கள் எல்லாம் மேடாகும் என்பதாக கூறினார்களோ, அதை பற்றி சிந்தித்து பார்க்கும்படி செய்தார். எவ்வாறு தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும் என்பதையும் குறித்து கூறப்பட்டதையும் காண்பித்தார். மலைகள் எல்லாம் ஆட்டுக்கடாக்களை போல் துள்ளினது, மரங்கள் எல்லாம் கைகொட்டும். அது சரிதான், அது ஏதோ சம்பவிக்க போகிறதை குறித்து கூறுவதாக தோன்றியது. பார்த்தீர்களா? எனவே காரியம் சம்பவித்த பொழுதோ என்ன நடந்தது? தாடி வளர்ந்திருந்த வயோதிகன் போலுள்ள ஒரு நபர் தன் இடுப்பில் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்டு வந்தான். வனாந்திரத்தில் எவ்வித சௌகரியங்களும் வசதிகளும் அவருக்கு இருக்கவில்லை. அவன் அவ்வனாந்திரத்தில் 9 வயதிலிருந்தே இருந்து வந்திருக்கிறான். அவன் அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது அவன் 30 வயதுள்ளவனாயிருந்தான். வனாந்திரத்தில் இருந்து அவன் நடந்து வந்து தேசத்தில் கால் விதித்து வந்து மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒருவேளை அவன் யோர்தான் நதிக்கரையில் முழங்கால் அளவு சேற்றில் நின்று கொண்டிருந்திருப்பான். அப்பொழுதுதான் உயர்ந்த ஸ்தலங்கள் பள்ளத்தாக்கு ஆகியது, பள்ளத்தாக்கெல்லாம் மேடான ஸ்தலங்களாக ஆகியது. புரிகிறதா? உங்களுக்கு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன பூமியில் ஒருபோதும் பகட்டானவற்றில் வாசமண்ணவில்லை. அப்படி இனியும் வாசமண்ண போவதில்லை. அவரோ அதற்கு எதிராக இருக்கிறார். அவர் ஒருபோதும், அதாவது இந்த மகத்தான செய்தியானது ஒருபோதும் இன்னார் இன்னாரை பெரிதாக்குங்கள் என்பதாக இருக்கவே இருக்காது. அவ்விதமாக அது செய்வதே இல்லை. அவருடைய ஊழியக்காரர்கள் ஒருபோதும் அந்த விதமாக கிரியை செய்வதில்லை. அவரது மகிமையும் பகட்டும் உன்னதத்திற்குரியவை ஆகும். நேற்று அல்லது 2 தினங்களுக்கு முன்பாக என் நண்பர் பேங்க் சூட் அவர்களோடு கெண்டக்கிக்கு சென்று கொண்டிருந்தோம். அங்கே ஒரு பெண் காவலர் நின்று கொண்டிருந்தார். அவரோ அப்பொழுது, நாம் வண்டியை சற்று வேகத்தை குறைத்து ஓட்டுவது நல்லது, அவளோ கடுமையாக இருக்கிறாள் என்றார். அதற்கு நானோ ஆம், அது சரிதான் என்று கூறினேன். மேலும் நான் ஒரு தேசமானது லட்சக்கணக்கானவர்களை வேலையில் அமர்த்திக் கொள்ள வேண்டியதா இருக்கையில் அதற்காக அவர்கள் பெண்களை அப்பதவிகளுக்கு நியமித்துக் கொள்வதும், பெண் காவலர்களாக அவர்களை நியமித்துக் கொள்வதும், வாடகைக்கார் ஓட்டுபவர்களாக அவர்களை நியமித்துக் கொள்வதுமாக இருந்தால் அது நமது தேசத்தின் மேல் படிந்திருக்கும் பெரிய கரைகளில் ஒன்றாக இருக்கிறது என்றே கூறினேன். ஒரு முயலுக்கு எண்ணெய் சட்டியில் எவ்வாறு எந்த ஒரு வேலையும் இருக்க முடியாதோ அதே போல் பெண்களுக்கும் அபிதமான வேலைக்கு போக சம்பந்தமே இல்லை. பாருங்கள், அது அவளுடைய ஸ்தானம் அல்ல. மேலும் நான், அதுவோ என்னை மிகவும் பாதிப்பது வழக்கமாயிருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான், இது நம்முடைய ராஜ்யம் அல்லவே, நாம் இவ்வுலகுக்கு உரியவர்கள் அல்லவே என்பதை குறித்து ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தேன் என்று கூறினேன். ஏன் ஸ்திரீகளோ, நம்முடைய ஸ்திரீகளை குட்டையாக முடியை கத்தரித்துக் கொண்டு அழகு ஒப்பனைகளை செய்து கொண்டு ராக் அண்ட் ரோல் என்னும் நடனமான சுழன்று உருண்டு ஆடும் நடனங்கள் மற்றும் இன்ன பிற காரியங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், மக்கள் சாதாரண சபைகளுக்கு போகிறார்கள், அது சரியன்றே எண்ணுகிறார்கள். ஏன்? அவர்கள் அமெரிக்கர்கள், அவர்கள் அமெரிக்கர்கள், அமெரிக்க ஆவியை பெற்றுள்ளனர். ஆனால் நாமோ அமெரிக்கர்கள் அல்ல, நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். நாம் ஜீவிப்பது நம்முடைய ஆவியோ மற்றொரு ராஜ்யத்துக்குரியதாய் உள்ளது. நம்முடைய ஆவியானது இந்த ராஜ்யத்துக்குரியதாக இருக்கும் என்றால் அப்பொழுது நாம் இந்த காரியங்களோடு தொழுது கொள்கிறவர்களாக இருப்போம். அப்பொழுது நாம் இந்த கீர்த்தனமான பாடல்களை தொழுது கொள்கிறவர்களாக இருப்போம். நாம் இந்த எல்லா ராக் அண்ட் ரோல் நடனங்களையும் தொழுது கொள்கிறவர்களாக இருப்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும். நமது பொக்கிஷங்கள் உன்னதத்தில் இருக்கின்றன. ஆகவே நாம் ஒரு ராஜ்யத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய வீடு அல்ல. நாம் இங்கே பரதேசிகளாக சஞ்சரித்துக் கொண்டே இருந்து மற்ற பிரஜைகளையும் இருளை விட்டு வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இதற்காக நாம் ஒரு நகரத்திற்கு போய் அங்கே ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு நகரளாவிய ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி ஒருவேளை அங்கே இருக்கிற ஒரே ஒரு விலையேறப்பெற்ற ஆத்மாவுக்காக அந்நிலத்தை உழுது கொண்டிருக்கிறோம். அங்கே அந்த ஒன்று உட்கார்ந்து கொண்டிருக்க கூடும். நீங்களோ, இந்த கூட்டமானது பெரிய வெற்றியாக அமைந்தது, 5000 பேர்கள் பிடத்தண்டையில் வந்தார்கள் என்று ஒருவேளை கூறலாம். ஆனால் அவர்களில் ஒரு நபர் கூட, அவர்களில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடும். பாருங்கள், 2 நபர்கள் மாத்திரமே பிடத்தண்டை வந்தார்கள் என்று நீங்கள் என்ன கூறும்? ஆனால் அவர்களில் ஒருவர் ஒரு விலை உயர்ந்த ரத்தனமாக இருக்கக்கூடும். நாம் நீரோடையில் வலை வீசிக் கொண்டிருக்கிறோம். தேவனோ அதில் உள்ள மீன்களை பொறுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவற்றில் எது மீன் எது மீன் அல்ல என்பது அவருக்கு தெரியும். ஆகவே பாருங்கள், நாங்கள் பிரசங்கிப்பதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம். அதே காரியத்தை தான் இந்த கூடாரத்திலும் நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சத்தம் அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அன்று நாள் நான் இந்த ஜனங்கள் அது ஒருபோதும் இருக்கவில்லை என்று எவ்வாறு கூறுகிறார்கள் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு ஸ்தாபன சபைகளில் ஒரு குறிப்பிட்ட சபையானது தெய்வீக சுகமளித்தல் என்பது சரியானது அல்ல. பரிசுத்த பவுல் மேல்வீட்டறையில் கூடியிருந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆகியோர்களை தவிர வேறு எவருக்குமே எக்காலத்திலும் தெய்வீக சுகமளித்தல் வரம் ஒன்று அளிக்கப்படவே இல்லை. அவர்களுக்கு மட்டும்தான் தெய்வீக சுகமளித்தல் வரம் கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான், அதுவே தீர்வையாகும் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கிற அந்த சகோதரன் வில்லி நமக்காக மிகவும் அற்புதமான முறையில் அமைத்து தந்திருக்கிற இந்த அற்புத வரைபடத்தின் மூலமாக சபை காலங்கள் தோறும் எவ்வாறு வரங்களின் கிரியின் தொடர்ச்சியானது தடைபடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே சபையானது சரித்திரத்தை பற்றியும் இரேனியஸ் பரிசுத்த மார்ட்டின் ஆகியோரை குறித்து என்ன கூறும் என்பதை பற்றியும் நான் வியப்புறுகிறேன். அப்போஸ்தலர்கள் யாவரும் மறித்த பிறகு இருந்த காலங்களிலூடே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஜீவனை கொடுத்த ரத்த சாட்சிகள் கூட அந்நிய பாஷைகளில் பேசினார்கள், வியாதியஸ்தரை குணமாக்கினார்கள், மறித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள், அற்புதங்களை செய்தார்கள். முழு சபையுமே அவ்வாறு செய்தது. வரங்கள் அப்போஸ்தலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டன என்று அந்த சபை கூறுமானால் இவர்களை பற்றி என்ன என்று நான் வியப்புறுகிறேன். அது எத்தகையதொரு குறுகிய மனப்பான்மையாய் உள்ளது என்பதை பார்த்துள்ளா? அவர்களுக்கு சரியான ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இல்லை என்பதைத்தான் இது எடுத்துக் காட்டுகிறது. பாருங்கள், குருடராயும் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மறித்தவர்களாயும் இருக்கிறார்கள். பாவம் என்றால் அவிசுவாசம் என்றே பொருள். அவிசுவாசமான எந்த ஒன்றும் பாவமாயிருக்கிறது. ஒரு நபர் எத்தனை நீளமான பட்டங்களை பெற்றிருந்தாலும், அதாவது டிடி, இரட்டையல், பிஹெச்டி பட்டங்கள், எல்எல்டி ஆகிய பட்டங்களை ஒரு சேர பெற்றிருந்தாலும், அந்த நபர் தெய்வீக சுகமளித்தல் என்ற ஒன்று கிடையவே கிடையாது, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதும் கிடையாது என்று கூறினால் அந்த மனிதன் பாவத்தில் மறித்தவனாயிருக்கிறான். அவனோ ஒருவேளை வேதாகமத்திலிருந்து எல்லா விதமான ரகசியங்களையும் விளக்க திறனுள்ளவனாக இருக்கக்கூடும். ஆனால் அவரது வாழ்க்கையே, அவனது சாட்சியே அவன் மறித்தவனாயிருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறது. அவன் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மறித்தவனாயிருக்கிறான். ஏனென்றால் அவன் பாவியாயிருக்கிறான். பாவம் என்பது அவிசுவாசமாகும். பாவம் என்பது விபச்சாரம் செய்வது, சிகரெட் புகைப்பது, நடனமாடுவது மற்றும் அது போன்ற இன்னப்பெற காரியங்களை செய்வதல்ல. அவையல்ல பாவம், அவை அவிசுவாசத்தின் தன்மைகளாகும். ஆனால் ஒரு விசுவாசியோ, அதாவது ஒரு மனிதன் குடிப்பதில்லை, புகைப்பதில்லை, இச்செயல்களை எல்லாம் செய்வதில்லை, ஒரு கட்ட வார்த்தை கூட சொல்லவில்லை, 10 கற்பனைகள் அனைத்தையும் கைக்கொள்கிறான் என்று இருந்தாலும் கூட அவன் இன்னமும் முதல் தரமான கருமையான பாவியாகவே இருக்கிறான். பாருங்கள், அவன் தேவனுடைய வல்லமை எந்த ஒன்றையும் மறுதளித்தால் அவன் ஒரு பாவியாயிருக்கிறான். பாவம் என்ற வார்த்தை அவிசுவாசத்தையே குறிக்கும். அது சரிதானா அல்லவா என்று இப்பொழுது நீங்கள் கண்டறியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் பேரில் அவிசுவாசம் கொண்டுள்ளவன் அவன் ஒரு பாவியாகவே இருக்கிறான். அவனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இப்பொழுதோ கர்த்தருடைய சித்தத்தை நான் மேற்கொண்டவராக பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளையின்படி மீண்டும் இக்கூடாரத்திற்கு வந்திட இன்று காலையில் நான் எண்ணி ஒருவேளை உங்களை 2 அல்லது 3 மணி நேரம் செய்தியின் பேரில் காக்க வைத்துடுவேன் என்று நினைத்தேன். காரணம், நான் போவதற்கு முன்பாகவே வெளிப்படுத்த விசேஷம் 4 அதிகாரத்தை முடித்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது உங்களை களைப்படைய செய்யாது என்று நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு நன்மை செய்வதும் எதிர்வரும் நாட்களுக்கென்று உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு காரியமாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். இப்பொழுது ஒருவேளை இன்று காலையில் இங்கு வருவதற்கு முன்னர் நான் பில்லியிடம் நமது மத்தியில் யாராவது அந்நியர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு ஜபாட்டுகளை கொடுக்கும்படி கூறியிருந்தேன். ஏனென்றால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லப் போகிறோம், இனி எப்பொழுது திரும்பி வருவோம் என்று தெரியவில்லை. தேவன் மாத்திரமே அதை அறிவார். நானோ விரும்பினேன், அதாவது இது ஒருவேளை கடைசி கூட்டமாக இருக்கக்கூடும் என்று எண்ணினேன். சுமார் 9 மணிக்கு என் மகன் என்னை அழைத்து, அப்பா, சில ஜனங்கள் ஜெபித்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள், அவர்களை நான் கேட்டேன், ஆனால் அஜனங்களோ எப்பொழுதும் சபைக்கு வருகிறவர்கள் தான் என்று கூறினான். அப்பொழுது நானோ, அப்படி என்றால் ஜெபாட்டைகள் எதையும் கொடுத்துட வேண்டாம், புரிகிறதா என்றேன். மேலும் நான், ஏனென்றால் அந்த ஜனங்கள் நமக்கு இன்று காலையில் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பது இருக்கும் என்றால் அப்பொழுது நாம் அவர்களை மேலே அழைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று கூறினேன். ஆனால் நானோ, நாம் அறிந்திருக்கிற வழக்கமாக கூடாரத்துக்கு வருகிற ஜனங்கள் தான் அவர்கள் என்றால் வேண்டாம், யாராவது புதியவர்கள் வந்திருந்தால் தான் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறினேன். பிறகு என் மகன் சில நிமிடங்களுக்கு முன்னர் நான் அங்கே நின்று கொண்டிருக்கையில் வந்து என்னை சந்தித்த பொழுது, நல்லது, நான் சில ஜபாட்டைகளை வழங்கிவிட்டேன், வெகு சிலருக்குத்தான் நான் ஜபாட்டைகளை வழங்கினேன், நீங்கள் உங்கள் உறுப்புப்படியே செய்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அதற்கு நானோ, நல்லது, செய்தி எவ்வாறு செல்கிறது என்று பார்ப்போம், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பார்ப்போம், அதன் பிறகு நாம் செல்வோம், அதாவது என்று பதிலளித்தேன். அதற்கு நான், அநேகர் ஜபாட்டைகள் தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் சபையில் உள்ள மக்கள் தான் என்று கூறினான். பார்த்தீர்களா, தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் செய்கிற காரியங்களை பார்க்க எப்படியா இருக்கிறது? காரணம், பல்வேறு காரியங்களை பற்றி ஜெபிப்பதற்காக மக்கள் தொலைபேசி மூலம் தெரியப்படுத்துகிறார்கள். சில வேளைகளில் சிறு காரியங்களை பற்றி கூட தேவன் அவைகளுக்கு எப்படியாய் பதிலளிக்கிறார் பாருங்கள். என்னுடைய வீட்டுக்கு அந்த 12 அல்லது 1 மணிக்கு சுமார் நியூ ஆல்பனியிலிருந்து. அந்த பெண்மணி அல்லது அவளுடைய கணவர் சீத சண்டை கொண்ட சனிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறலோடு கொண்டு வந்த அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று நான் அறிய விரும்புகிறேன். அதோ அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? நன்றாயிருக்கிறார், நலம்தான். சரி, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிப்பேனாக, பாருங்கள். அது என்னவெனில், நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் பேசிய பிறகு அது தொடர்ந்தும் அப்படி இருப்பதில்லை. பிரெட் சாப்மன், நம்முடைய விலையேறப்பெற்ற சகோதரர் பிரெட் அவர்கள் ஆமேன் என்று கூறியதை நான் கேட்டேன். ஆனால் அவரோ எங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே இருக்கிறாரா? இதோ இங்கேதான் சகோதரன் பிரெட் சாப்மன் அவர்கள் இருக்கிறார். அது எவ்வளவு எளிமையாக உள்ளது என்பதை காண்பிக்கும்படியாக. அவரிடத்திலோ சில நண்பர்கள் வந்திருந்தனர். அது சகோதரன் வெல் சீவான்ஸ் என்று நான் அனுமானிக்கிறேன். எனக்கு தெரியாது. அவர்களிடத்தில் இணைப்பு வண்டி ஒன்று இருந்தது. அதன் கதவையோ பூட்டி விட்டார்கள். ஃப்ரெட்டோ அதன் சாவிகளையும் தொலைத்து விட்டார். அவர்கள் எல்லா இடங்களிலும் அதை தேடிக்கொண்டிருந்தார்கள். அதை எந்த இடத்திலும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சகோதரன் வெல்ச் அவர்களோ நேராக வந்து கொண்டிருந்தார். எனவே இங்கு வந்து சேர வேண்டியதான நாள் வந்தது. ஆனால் அவர்களால் வாகனத்தின் சாவிகளை எங்கு தேடியும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எனவே அவர் என்னிடத்தில் என் வீட்டிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, சகோதரன் பிரணாம் அவர்களே, அந்த சாவிகள் எங்கே உள்ளன? அவர்களை நாங்கள் எங்கே காணலாம் என்று கேட்டார். அவ்விதமான கேள்வியை ஒரு மனிதன் கேட்பதை குறித்து உங்களில் சிலர் பிரமிக்கக்கூடும். ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள். ஈசாயின் புத்திர கழுதைகளை தேடிக்கொண்டு போன சம்பவத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? என்னிடத்தில் ஒரு வரம் இருந்தால் அது எங்கே என்று கண்டுபிடித்து சொல்லிவிடுவேன். தீர்க்கதரிசியிடத்தில் அவ்விஷயத்தை கேளுங்கள். அவன் ஒருவேளை கழுதைகள் எங்கே இருக்கின்றன என்பதை சொல்லிவிடுவான் என்று சொல்லப்பட்டது. அது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? அவன் சாலையில் நடந்து செல்கையில் அவர்கள் தீர்க்கதரிசியை சந்தித்தார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியோ, நீங்கள் கழுதைகளைத்தான தேடிக்கொண்டு வந்தீர்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள், அவர்கள் ஏற்கனவே வீட்டுக்கு போய்விட்டன என்றார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நானோ ஜெபித்தேன், அவர்களோ நடந்து சென்று அதை கண்டு எடுத்துக் கொண்டார். அதுதான் காரியம், பார்த்தீர்களா? சகோதரன் எட் டால்டன் அவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எட் டால்டன் எங்கே இருக்கிறார்? அவர் இங்கு எங்கோதான் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். சற்று முன்னர்தான் நான் அவரை பார்த்தேன். ஓ, பின்னால் அவர் அங்கே இருக்கிறார். இடை செய்தி தொடர் முறையில் அல்லது ஒலிபெருக்கி மூலம் நான் கூப்பிடுவதை அவர் கேட்டார். அன்று நாள் இரவில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சகோதரன் எட் அவர்கள் மிக கடுமையான தொல்லையில் அகப்பட்டிருந்தார். நானும் அவருக்கு உதவி செய்ய விரும்பினேன். இல்லை, நீங்கள் தேவனிடத்தில் எனக்காக விண்ணப்பிக்கவே நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அவருக்கு உதவி செய்யும்படி நான் கத்தரை வேண்டிக் கொண்டேன். அடுத்த நாள் அவரது மனைவி என்னை தொலைபேசியில் அழைத்து யாரோ ஒருவர் உதவிக்கு வந்துட்டதாக தெரிவித்தார். சரி, அது உண்மைதானே சகோதரனே? அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை பாருங்கள். அப்படித்தான், அவர் தேவனாகவே இருக்கிறார். பாருங்கள், அவர் அதாவது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும் அது எத்தகைய தொல்லையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கும் எப்பொழுதும் தொடர்ந்து அவர் தேவனாகவே இருக்கிறார். நாமோ சுற்றிலும் சென்று அந்த காரியங்களை குறித்து தற்பெருமை எடுத்துக் கொண்டிருக்கவில்லை. அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. வலதுகை செய்வதை இடதுகை அறிய வேண்டாம், இடதுகை செய்வதை வலதுகை அறிந்திருக்க வேண்டாம். நாம் நமக்குள் அதை பற்றி பேசிக் கொள்கிறோம், ஆனால் அதை எங்காவது நாம் தம்மட்டமடித்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் தேவன் ஒரு நபருக்கு மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று கூறுவது போல அது சுயப்பெருமையாகிவிடும். அவரை விசுவாசிக்கிற எவருக்கும் அதை அவர் செய்ய முடியும். அது விசுவாசமாகவே இருக்கிறது. விசுவாசம், நீங்கள் என்ன செய்ய விரும்பின போதிலும் உங்கள் எண்ணங்கள் என்னவா இருந்தாலும் சரி, அவற்றை தேவனிடத்தில் எடுத்து செல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் அளிக்கிறவராயிருக்கிறார். அவ்வாறு இருக்கவில்லையா? எனவே அவர் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார். அவர் அதாவது தேவன் ஜபத்திற்கு பதிலளிக்கிற பிதாவாயிருக்கிறார். எனவே இப்பொழுது இத்தொடர் கூட்டங்களின் இறுதியாக கர்த்தருக்கு சித்தமானால், இக்கூட்டத்தின் இறுதியில், ஒருவேளை இக்கூட்டத்தின் சமயத்தில் இருதயத்தின் எண்ணங்களை பகுத்தறிந்து சொல்லும் ஆராதனை வைத்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணினேன். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிய மாட்டோம். அவிதமாக இருப்பதை நான் விரும்புகிறேன். எந்த ஒன்றையும் நீங்கள் உறுதியிட்டு நிச்சயப்படுத்தி வைக்க வேண்டாம். அவர் எப்படி செய்ய விரும்புகிறாரோ அவ்வாறே நடக்க விட்டு விடுங்கள். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு கடிகாரத்தையோ நிறுத்திவிடுங்கள். சரி சரி சகோதரனே, நிச்சயமாகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். இதோ இங்கே சகோதரன் வெல் சீவான்ஸ், இதோ அங்கே அவர் அமர்ந்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்கையில், இங்கே சமீபத்தில் லூயிவில்லில் இந்த கார்களை திருடி வெகு விரைவாக அவைகளை கெண்டக்கில் ஏதோ ஒரு இடத்தில் எடுத்து சென்றுவிடும் ஒரு திருட்டு கும்பலை பற்றி நீங்கள் யாவரும் கேள்விப்பட்டும் பத்திரிகைகளில் அதை பற்றி படித்தும் இருக்கிறீர்கள். கெண்டக்கியில் ஒரு மோட்டார் வாகனத்தை உரிமை கொண்டாட அதற்கான உரிமை பத்திரம் உங்களுக்கு தேவையில்லை. அதை கெண்டக்கிலேயே உங்களுக்கு தயாரித்துக் கொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் உரிமை பத்திரம் இல்லாமலேயே விற்றுவிட வேண்டியதுதான். எனவே அவர்கள் இவ்வாறு திருடிக் கொண்டு வந்து விற்கப்பட்ட வாகனங்களை எடுத்து ஓட்டிக் கொண்டு போய் அவைகளுக்கு வேறு வர்ணம் பூசி அவைகளை கொண்டு வந்து விற்று விடுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வாகனத்திற்கான உரிமை பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுடைய குடியிருப்பின் லக்கத்தை மட்டும் சொன்னால் போதுமானது. அதை கொண்டு அவர்கள் உங்களுக்கு உடைமை உரிமை பத்திரத்தை தயாரித்து அளித்து விடுவார்கள். இப்படியாக அவர்கள் மோட்டார் வாகனத்தை தெருவில் இருந்து திருடி கொண்டு அதை வெகு வேகமாக ஓட்டிச் சென்று ஏதாவது ஒரு பணிமனையில் கொண்டு போய் நிறுத்தி அதற்கு வேறு வர்ணம் கொடுத்து அவ்வண்டியின் தோற்றத்தையே முழுவதுமாக மாற்றி அமைத்து அதை விற்றுவிடுவார்கள். அமெரிக்காவில் எங்கும் இவ்விதமான மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது விசேஷமாக கென்டக்கியில் தான் மிக அதிகமாக நடைபெறுகிறது. அதை பற்றி செய்தி பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஒரு விஷயத்தை அண்மையில் படித்தேன். பெருந்தன்மையும் நல்ல உள்ளமும் படைத்த வெளியேறப்பட்ட சகோதரன் ஈவான்ஸ் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் ஜார்ஜியாவில் உள்ள மேகானில் இருந்து மோட்டார் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு சுவிசேஷத்தை கேட்பதற்கென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, எவ்வளவாய் அவர்கள் உத்தமமும் உண்மையுமான சிநேகிதராயிருக்கிறார்கள். பிறகு அவர் மில்லருடைய உணவகத்தில் சாப்பிட செல்வதுண்டு. மில்லர் நிறுவனத்திற்காக நான் விளம்பரம் கொடுத்துக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் லூயிவில் கெண்டக்கியில் மிகச்சிறந்த உணவை அவர்கள் விற்கிறார்கள் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். நான் உணவு உண்டிருக்கிற தனிப்பட்ட வீடுகளை குறித்து நான் ஒப்பிட்டு சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், வீட்டை விட்டு வெளியே உள்ளவற்றில் நானும் அங்கு சாப்பிடுவது உண்டு. நான் எனது குடும்பத்தை வீட்டில் வைத்து உணவளிப்பதை விட மிக மலிவாக அந்த உணவகத்தில் உணவளிக்க முடியும், அது உண்மையே. எனவே அப்பொழுது நான் அங்கே உள்ளே சென்றேன். அதேபோல் சகோதரன் ஈவான்ஸ் அவர்களும் சாப்பிடுவதற்காக தனது மோட்டார் வாகனத்தை வெளியே நிறுத்தி வைத்து விட்டு உள்ளே சென்றார். அவர் தானும் தனது குடும்பமாக உணவகத்தை விட்டு வெளியே வரும்போது அங்கே அவரது எல்லா துணிமணிகளோடும் அவரது மோட்டார் வாகனமானது காணப்படவில்லை. எல்லாமே போய்விட்டிருந்தது. நம் எல்லோரையும் போலுள்ளவர்கள் தான் சகோதரன் ஈவான்ஸ் அவர்களும். ஏழ்மையான நபர். அவருக்கு அங்கே ஒரு சிறு வியாபாரம் தான் உண்டு. அவர் மோட்டார் வாகனத்தில் வேலை செய்கிறவர். அவர் மிக மோசமாக சேதமடைந்த வண்டிகளை வாங்கி அவைகளை சீர் செய்பவர். அவர் ஒரு ஏழ்மையான மனிதர். அவர் தனது பணத்தை இந்த வகையான சுவிசேஷத்தை அவர் விசுவாசிக்கப்படுகிறார். அதை கேட்பதற்காகவே செலவழித்துக் கொண்டு வருகிறார். தேவன் தாமே அவர்களுக்காக தேசத்தில் உதவியாக இருந்து இச்செய்தியை பிரசங்கிப்பதற்காக எங்கிருந்தாவது ஒரு செய்தியாளனை அனுப்பும்படி நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது சகோதரன் ஈவான்ஸ் அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் வந்தார். அவர் காவல்துறையினருக்கும் தெரிவித்து விட்டார். அவர்களாலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவரும் அவரோடு சகோதரன் ஃப்ரெட் அவர்களும் வந்திருந்தனர். நாங்கள் அறையில் அமர்ந்து அதை குறித்து பேசினோம். அவ்விதமாகத்தான் நாங்கள் என்ன சம்பவிக்கிறது என்று அறையில் உட்கார்ந்து பார்த்து பிறகு தேவனிடத்தில் போவது வழக்கம். எனவே நாங்கள் கர்த்தரிடம் ஜெபித்த பொழுது அவ்வாகனத்தை எடுத்துக்கொண்டு போன மனிதனை சந்தித்து அவன் எங்கிருந்தாலும் சரி அவனை திருப்பி அனுப்பும்படி கேட்டுக்கொண்டோம். வழக்கமாக இத்திருடர்கள் வண்டியை வெகு வேகமாக காவல்துறையினருக்கு எட்டாத தூரத்தில், அதாவது பவுலிங் கிரீன் என்ற பகுதியை தாண்டி ஓட்டு சென்று விடுவார்கள். அதனால் அவர்களால் அதை கொண்டு போய் மறுபடியும் வேறு வர்ணம் பூசி அதை வேறு மாதிரியாக உருவாக்கி விடுவார்கள். திருடப்பட்ட இந்த வாகனம் மிகவும் நல்லதொரு வண்டியாகும். அது ஒரு 4 சக்கர பெரிய வாகனம் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே சகோதரர் ஈவான்ஸ் அவர்களே? ஆம், அது 4 சக்கர பெரிய வாகனம் தான். எனவே என்ன சம்பவித்தது? நாங்களோ முழங்கார்படியிட்டு ஜெபித்தோம். எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதாக கர்த்தர் எங்களுக்கு சாட்சியிட்டார். எனவே அப்பொழுது கர்த்தருடைய வல்லமையானது எங்களுக்குள் வந்தது. சகோதரன் ஈவான்ஸ் அவர்களோ ஒரு குறிப்பிட்ட வழியாக போகும்படியாக நடத்தப்பட்டு புறப்பட்டு சென்றார். வாகனத்தை திருடியவன் அதை நேரே இங்கே ஜெஃபர்சன்விலுக்கு திரும்பி கொண்டு வந்து விட்டான். அவ்வாகனமானது லூயிவில்லில் திருடப்பட்டது. திருடியவன் பவுலிங் கிரீன் வரையிலும் அதை கொண்டு போய்விட்டு அதை இங்கே திரும்ப கொண்டு வந்து விட்டான். அது இங்கே கிட்டத்தட்ட போதுமான எரிவாயு பொருளோடு நின்று கொண்டிருந்தது. அவன் வாகனத்தை விட்டு வெளியேறி அதன் சாவியையும் வண்டியிலேயே விட்டுவிட்டு வண்டியை அங்கே நிறுத்திவிட்டு நடந்து சென்று விட்டான். ஈவான்ஸ் கண்டுகொள்ள வசதியாக ஜெஃபர்சன்விலேயே விட்டுவிட்டு சென்று விட்டான். லூயிவில்லில் அல்ல, இவ்வளவு தூரம் திரும்ப இங்கே ஜெஃபர்சன்விலுக்கு அவன் வெகு தூரம் ஓட்டிக்கொண்டு வந்து விட்டு போய்விட்டான். பறவைகள் தனக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தரால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனிதன் அவருக்கு கீழ்ப்படியும்படி செய்ய அவரால் முடியும். அவருடைய சத்ரு அவருக்கு கீழ்ப்படியும்படி செய்ய அவரால் முடியும். ஆமையா, அவர் தேவனாயிருக்கிறார். ஒரு பொருள் கூட இழக்கப்படாமல் எரிவாயு பொருள் சேமிப்பு பெட்டகத்தில் பாதி அளவுக்கு எரிவாயு பொருள் நிரம்பியிருந்தது. வாகனமானது அங்கே பவுலிங் கிரீன் வரைக்கும் அத்திருடன் அதை ஓட்டிக்கொண்டு போய்விட்டு அவனால் திரும்ப கொண்டு வந்து நிறுத்திவிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவனிடம், வண்டியை திருப்பு, வண்டியை ஜெஃபர்சன்விலுக்கு திருப்பி ஓட்டிக்கொண்டு போ, இந்த இடத்தில் இந்த தெருவில் நிறுத்தி விடுவாயாக, ஏனென்றால் நான் அவனை வாகனத்தை கண்டுகொள்ளும்படி அந்த இடத்திற்கு அனுப்பப் போகிறேன் இந்த வழியாக என்று கூறியிருக்க வேண்டும். அசரிதானே சகோதரன் வெல்ச் அவர்களே? அசரிதான், பாருங்கள், அவர் தேவனாயிருக்கிறார். சகோதரன் ராய், அவர் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார். சகோதரன் ஸ்லாட்டர், அதே விதமாகத்தான் அவர் செய்கிறார். உங்களுடைய சிறிய நாய் கூட அவர் குணமாக்கிறார். அவர் சுகமளிக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார். அவர் இன்னமும் அற்புதங்களை செய்கிறார். அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். எப்பொழுதும் அவர் தேவனாயிருந்தார், அவர் இன்னமும் தேவனாகவே இருப்பார். அவர் வீட்டின் கூரையின் மேல் தேவனாயிருக்கிறார். அப்பாடலை சபையில் பாடும் சகோதரன் யார்? சமையலறையில் தேவன் இருக்கிறார், பண்ணையில் தேவன் இருக்கிறார், வாகனத்தில் தேவன் இருக்கிறார். அவர் எங்கும் தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றிலும் எங்கும் எதனுடாகவும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஓ, எவ்வளவு அற்புதமானவர்! நாமோ இவ்விதமாக பிரசங்கம் செய்து கொண்டே போகலாம். அப்பொழுது நம்மால் இந்த பாடத்திற்குள் செல்லவே முடியாது போய்விடும். சரி, இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய பரிசுத்த வார்த்தையின் மேல் மிகவும் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறோம். அதனால் எங்களுடைய இருதயங்கள் எங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிகிறது. அப்பொழுது நாங்கள் உம்முடைய ஆவி எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது என்றும் எங்களோடு பேசுகிறது என்றும் எங்கள் இருதயங்கள் முன்வந்து அதை பற்றிக் கொள்ளுகிறது என்றும் அறிகிறோம். கர்த்தாவே, அதை குறித்து நாங்கள் மிகவும் நல்ல விதமாகவே உணர்கிறோம். மிகவும் அதிகமான குழப்பம் நிறைந்திருக்கிறதாக இந்த இருளான வேளையானது இருக்கிறது என்பதை அறிகிறோம். தீர்க்கதரிசியானவர், கடைசி நாளில் ஒரு பஞ்சம் வரும், அது இவ்விதமாக இருக்கும். எப்படி எனில், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஆனால் தேவனுடைய உண்மையான வார்த்தை கேட்க முடியாத பஞ்சமாகும் அது. உண்மையான தேவனுடைய வார்த்தையை தேடுவதற்காக மனிதரோ கிழக்கிலிருந்து மேற்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் அலைந்து திரிவார்கள் என்று கூறியதைப் போல் நிலைமையானது இருக்கும். வார்த்தை, வார்த்தை என்பது யார்? இயேசுவே வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசப்படினார். உண்மையான தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலை காண்பது என்பது வேத வாக்கியங்களின்படியே காணும்படியான வெளிப்படுத்தலாகும். வேத வாக்கியம் கூறுகிறபடி மக்கள் எவ்வாறு பயணம் செய்து வார்த்தையை தேடுவார்கள் என்பதும், அப்படியும் அதை காண தவறிவிடுவர் என்பதும் அப்படியே நிறைவேறியுள்ளது. ஓ தேவரே, நாங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் அவரை கண்டுகொண்டாலும், அது எங்களுடைய இருதயத்துக்கு வெளியேறப்பட்டதாக இருப்பதாலும், நாங்கள் ஒரு சிறிதளவு கூட குழம்பி இருக்கவில்லை என்பதை காணவும் நாங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஓ தேவனே, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு மகத்தான காரியங்களை செய்வார்கள் என்று நீர் கூறினீர். நாங்கள் இந்த கடைசி நாட்களில் இருந்து கொண்டு என்னென்ன காரியங்கள் இக்காலத்தில் சம்பவிக்கும் என்று இயேசுவானவர் முன்னுரைத்த காரியங்கள் எங்கள் மத்தியில் வந்து நிறைவேறி வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற யாவற்றையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அவர் செய்த வண்ணமாகவே அதே அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழ்த்தப்படுவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும் என்று அவர் கூறியது போலவே இருக்கிறது. கர்த்தாவே, நீர் பரிசுத்த ஆவியினாலே உம்முடைய வார்த்தையில் சேர்ந்து அதிலிருந்து உண்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ளவும், அவைகளை வார்த்தையைக் கொண்டு கல்வாரியோடு இணைத்து பார்க்கும்படி எங்களுக்கு செய்து அவரில் எங்களுக்கு பரிபூர்ணம் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளவும் செய்திருக்கிறீர். ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் மகிமையும் எல்லாம் அவற்றை பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிற அவருக்கே போகிறது. அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டிருக்கிறபடியால் பாத்திரராய் இருந்து சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வருகிறார். அவர் தாமே சிங்காசனத்தில் உட்கார்ந்து விட்டார். பிதாவே, அவரை குறித்து இன்று காலையில் நாங்கள் பேசுகிறோம். நீர் எங்கள் இருதயங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரது ஆவி எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய அனுபவத்தை உயர்தரமுள்ளதாக, எங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரை சுகப்படுத்தி ஜெயங்கொள்கிறதற்கான கிருபையை எங்களுக்கு அளிப்பதாக. மேலும் தேவனே, சத்ருவை முகமுகமாக எதிர்கொள்ள தூரத்தில் உள்ள ஊழிய களங்களுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்லுகையில் ஜெபம் என்னும் பாதுகாப்பாரன் ஒவ்வொரு மணி நேரமும் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்வேனாக. ஓ, எவ்வளவாய் நான் அந்த பாதுகாப்பாரனை நம்பியிருக்கிறேன். சத்துரு அணுகும் வேளையிலெல்லாம் ஜபமாகிய பாதுகாப்பு அரண்தான் தடுத்து நிறுத்துகிறது. ஏனென்றால் மறுபடியும் பிறந்த அனுபவத்தையுடைய பரலோகத்துக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் வாலிபரும் வாலிப பெண்களும் தங்கள் முடங்கால்களில் நின்று தேவனே விடுதலை அழியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிதாவே, நாங்கள் சத்ருவினுடைய வரிசைகளுக்குள் பிரவேசித்து அங்கே காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விலையேறப்பட்ட ஆத்துமாவையும் ஜெயிக்கத்தக்கதாக நீரோ எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வாறே செய்யும் கர்த்தாவே, அவர்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒளியினுள் பிரவேசிக்க செய்தருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம், நாம் 3 அதிகாரத்தை முடித்துவிட்டோம். நாம் பயபக்தியுடன் இருப்போம். நான் உங்களை அதிக நேரம் இங்கே வைத்துக் கொண்டிருக்க முயற்சிக்க மாட்டேன். ஆனால் இந்த 3 அதிகாரத்தில் யோவான் மேலே எடுக்கப்பட்ட போது அது சபை எடுக்கப்படுதலுக்கு முன்னடையாளமாக திகழ்ந்தது. சபையானது மேலே எடுக்கப்பட்ட முதற்கொண்டு திரும்பி வருகிற வரையிலும் நடப்பவையெல்லாம் இஸ்ரவேல் சம்பந்தமாகவே இருக்கின்றன. அது எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? இன்றைக்கு இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், மகத்தான ஒரு காரியம் முழு உலகையும் அசைக்கப் போகிறது என்று கூறுகிறார்கள். அதுவோ வேத பிரகாரமானதா இருக்கவில்லை, இல்லை ஐயா. நடைபெற வேண்டிய சம்பவங்களின் வரிசையில் ஒழுங்கில் அடுத்தபடியாக சபையானது எடுக்கப்படுதல் தான். சபை காலங்களில் அதை பற்றி படித்து அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நடைபெற வேண்டிய ஏனைய காரியங்கள் எல்லாம் சபையானது மகிமையில் இருக்கையில் நடைபெறும் விவாக நிகழ்ச்சியின் போது உள்ளவையாகும். தேவன் திரும்ப வருகிறார். அப்பொழுது யூதர்களால் மகத்தான அற்புதங்கள், சர்வதேச அதிசயங்கள் நிகழ்த்தப்படும். அது சபைக்கு நடக்கப் போகிற காரியமாக இருக்காது. 3 அதிகாரம் சபை காலத்தை முடித்து வைக்கிறது. அது உண்மை. சபை காலமானது நாம் காண்கிறபடி, அதாவது மிகச்சிறிய சிறுபான்மையினரோடு முடிவடைகிறது. இங்கே சற்று கவனியுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3 அதிகாரம் 20 வசனம் முதல் 22 வசனம் முடிய உள்ள வசனங்களில் சபை காலத்தின் முடிவில் கிறிஸ்து இருக்கிற இடத்தையும் அவரது மனப்பான்மையையும் குறித்து கூறுகிறவர்களை நான் இன்று காலையில் மீண்டும் படித்த போது அது என்னை ஏறக்குறைய மிகவும் சின்னாபின்னமாக்கியது. கிறிஸ்து முடிவு காலத்தில் எங்கே இருக்கிறார் என்பதை குறித்து எண்ணி பாருங்கள். சபை காலங்களின் முடிவில் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் தன் சபையை விட்டு வெளியே இருக்கிறார். மத ஸ்தாபனங்களாலும் மத கோட்பாடுகளாலும் அவர் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். அவரது மனப்பான்மை எப்படி உள்ளது? மீண்டும் உள்ளே பிரவேசிக்க முயன்று கொண்டிருக்கிறார். அது மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையாகும். பிறகு நாமோ இங்கே இவைகளுக்கு பின்பு அவனோடு பேசுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். ஓ, அது என்னவா இருக்கிறது? ஆவியானவர் பூமியை விட்டு புறப்பட்டு போய்விட்டார். முதலாம் அதிகாரத்தில் இல்லை இல்லை, முதலாவது வசனத்தில் இவைகளுக்கு பின்பு என்ற வாக்கியத்தோடு வசனம் ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1, சபையானது போய்விட்ட பிறகு ஒரு வாசலானது திறக்கப்பட்டது. நாம் அதை பற்றியெல்லாம் பார்த்து அது கிறிஸ்துதான் என்பதையும் கண்டுகொண்டோம். கிறிஸ்துவே அந்த வாசலாய் இருக்கிறார் என்பதை கண்டோம். 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தவருடைய அதே சத்தத்தை தான் இங்கே ஏறிவாய் என்ற சத்தத்தை பரலோகத்திலிருந்து கேட்டபொழுதும் அவன் கேட்டான். யோவான் மேலேறி சென்றான். அச்சம்பவம் சபையானது எடுத்துக் கொள்ளப்படுதலில் மேலே ஏறி போவதற்கு முன்னடையாளமாயிருந்தது. யோவான் ஆவிக்குள்ளானான். அவன் பரலோகத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவன் வாக்குத்தம் செய்து, நான் வருமளவும் அவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று சீஷர்களிடம் அவர் கூறிய பிரகாரமாக எல்லா காரியங்களையுமே அவன் முன்கூட்டியே கண்டான். அவன் கர்த்தருடைய வருகையையும் மற்றும் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதையும் அவன் கண்டான். அவன் பூமியில் இருக்கையில் சபையின் எடுத்துக் கொள்ளப்படுதல் வரைக்கிலும் பூமியில் என்ன சம்பவிக்கும் என்பதை கண்டான். பின்பு அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்கப் போகிறவர்களை எல்லாம் கூட அவன் கண்டான். ஓ, அது அற்புதமாயிருக்கவில்லையா? நாம் கடந்த ஞாயிறன்று வெளிப்படுத்தின விசேஷம் 4:4 அவனை விட்டுவிட்டு வந்தோம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இவர்களெல்லாம் மூப்பர்கள் என்பதை நாம் பார்த்தோம். மூப்பர் என்னும் சொல் ஒருபோதும் ஒரு தூதனையோ அல்லது வேறு எந்த ஜீவராசியோ குறிக்காது. மூப்பர்கள் என்பது மீட்கப்பட்ட மானிட வர்க்கத்தையே குறிக்கும். ஏனென்றால் அவர், அதாவது சிங்காசனங்களும் கிரீடங்களும் ஆளுகைகளும் ஒருபோதும் தூதர்களுக்கு சம்பந்தம் உள்ளதல்ல. ஆனால் கிரீடங்களும் சிங்காசனங்களும் மானிட வர்க்கத்துக்கு சம்பந்தம் உள்ளதாகவே இருக்கின்றன. இம்மூப்பர்கள் கிரீடமணிந்து வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் சிங்காசனங்களில் வீற்றிருந்தார்கள். மற்ற வேத வாக்கியங்களில் அவர்கள் 12 அப்போஸ்தலர்களையும் 12 கோத்திர பிதாக்களையும் குறித்து வந்ததாக கண்டோம். அவர்கள் 24 பேர்கள், அதாவது 12 அப்போஸ்தலர்களும் 12 கோத்திர பிதாக்களும் ஆவர். பரலோகத்தினின்று தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற நகரத்தை குறித்து நாம் கண்டோம். பூமியானது வெடித்து தூள் தூளான பிறகு பூமியில் எரிமலை வெடிப்பில் உண்டாகும் சாம்பலை தவிர வேறெதும் இருக்காது. அதுதான் மீதமாய் விடப்படும். இனிமேல் சமுத்திரமும் இருக்காது. சமுத்திரம் வறண்டு போகும். நான் நேற்றிரவில் யாரோ ஒருவரிடம் எவ்வாறு பூமியானது ஒரு காலத்தில் காணப்பட்டது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அது சூரியனை சுற்றி இருந்து கொண்டிருக்க பூமியில் இப்பகுதியிலும் ஒரே சமமான உஷ்ணமானது காணப்பட்டது. பிரிட்டிஷ் பனிக்கண்டத்தில் நீங்கள் 500 ஆழத்திற்கு வெடிப்பினால் ஆழப்படுத்தி காண்பீர்களேயானால் அங்கே ஈச்ச மரங்களை காணலாம். குளிர்சாதனம் செய்வது போல் திடீரென அந்நிலை தோன்றி அவற்றை உரை செய்து விட்டது. உங்களுடைய நீரை வற்ற செய்யும் சாதனம் போல் மிக குளிர்பதன சாதனங்கள் ஸ்ட்ராபெரி என்ற செந்நிற பழங்களை பாதுகாத்து அநேக ஆண்டுகாலம் வைத்திருப்பது போல் பனிக்கண்டங்கள் தோன்றி அவ்வாறு செய்தன. புரிகிறதா? அதே விதமாகத்தான் அக்காலத்தில் ஏற்பட்டது. ஜலப்பிரளய காலத்திற்கு முந்தின காலத்தில் ஒரு அழிவானது ஏற்பட்டு அது பூமி முழுவதிலும் ஜலப்பிரளயத்தை ஏற்படுத்தியது. அப்படி காரியம் சம்பவித்த பொழுது அணுசக்தி விசையானது வெடித்து பூமியை அதனுடைய சுற்றுப்பாதையிலிருந்து விலகும்படி செய்துவிட்டது. அப்பொழுது அது உறைந்த நிலைக்கு போய் அங்கே அவ்வாறு அமைந்து விட்டது. புரிகிறதா? துருவ பிரதேசங்களில் ஆழமாக தோண்டி பார்த்தால் பன ஈச்ச மரங்களையும் மற்றும் இன்னப்பிறவற்றையும் நீங்கள் இங்கே காணலாம். ஒரு காலத்தில் அது மிகவும் அழகான முறையில் குடியிருக்க பெற்றிருந்தது என்பதை காண்பிக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அது நிலை உலைந்து போயுள்ளது. ஆதியாகமும் 1 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் தண்ணீர் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசிவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக்கப்படுவது என்றார் என்று துவங்குகிற இடத்தை வாசிக்கையில் தேவர் எவ்வாறு தண்ணீரை எங்கிருந்து உண்டாக்கினார் என்பதை குறித்து சிந்தித்து பார்த்தேன். தேவன் அப்பொழுது தண்ணீரையும் வெட்டாந்தரையும் வெவ்வேறாக பிரித்தார். வெட்டாந்தரையே பூமியாயிற்று. ஆனால் முழு பூமியும் சுற்றிலும் மூடப்பட்டிருந்தது. அவர் என்ன செய்தார் என்றால் வளிமண்டலத்தின் மூலமாக அவர் வளிமண்டலமானது ஜலவாயு பிராணவாயு போன்றவற்றால் நிரம்பி இருப்பதாக இருக்கிறது. தேவன் அதை பூமியை விட்டு மேலே எடுத்து அதை பிரித்தார். அப்பொழுது பூமியில் சமுத்திரம் இல்லாமல் இருந்தது. தேவன் பூமிக்கு நீர் இறைத்தார். அப்பொழுது மழையே பெய்யவில்லை. அவர் ஊற்றுக்களை கொண்டே பூமிக்கு நீர்ப்பாசனம் உண்டாக செய்தார். அப்பொழுது அவர் செய்த ஒரே காரியம், மனிதன் பூமியை அதன் சுற்றுப்பாதையை விட்டு விலக செய்த போது என்ன நடந்தது? அப்பொழுது அந்த உஷ்ணப்பகுதி அந்த பக்கமும் குளிர்பகுதி இந்த பக்கமாக இடம் மாறியது. உஷ்ணமும் குளிரும் எண்ணத்துக்கு ஒன்றாக்கப்படுகிறது. இப்பொழுது அங்கே ஜன்னல்கள் வழியாக வெளியே குளிராகவும் உள்ளே உஷ்ணமாகவும் இருப்பதை உணர்ந்து பாருங்கள். வியர்வையை பாருங்கள். மழையானது வியர்வையை தவிர வேறொன்றுமில்லை. அது வியர்த்தல் தான் தண்ணீரானது சாம்பலாயிருக்கிறது. எனவே பாடலையோ நான் விரும்புகிறேன். விலையேறப்பட்ட கர்த்தாவே, நீர் புல்வெளியின் மேல் உமது கரத்தை வைத்தீர். நீர் உமது அற்புதமான கரத்தை மேய்ச்சல் நிலத்தில் வைத்தீர். கர்த்தாவே, நீர் நீரூற்றை ஊற்றினீர், மலையை எழுப்பினீர். ஓ கர்த்தாவே, நீர் உமது விலையேறப்பட்ட கரத்தை என் மேல் வைத்தருளும். சமுத்திரத்திலிருந்து மழையை உண்டாக்கினீர். சமுத்திரத்திலிருந்து மேகத்தை கொண்டு வந்து நீர் மேகங்களை உண்டாக்கினீர். மழையை தரும் மேகத்தை உருவாக்கினீர். நீர் எங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காகவே நீர் பூமியையும் வானங்களையும் உடைய அதிகாரத்தில் வைத்திருக்கிறீர். கத்தாவே, ஓ உமது விலையேறப்பட்ட கரத்தை என்மேல் தயவு கூர்ந்து வைத்தருளும். ஓ எவ்வளவு மகத்துவமானது! ஆம், பரலோகத்தின் தேவன். பிறகு இந்த மகத்தான வேளையில் அது இப்பொழுது இவ்விதமாக சார்ந்து கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். இனிமேல் தண்ணீரினால் அல்ல, அக்னியினால் தான் இந்த தடவை அழிவு என்றார். அவர்கள் பூமியை சூரியனை விட்டு அகற்றிவிட்டனர். ஆனால் அது குளிர்ந்து போயிற்று. நீங்கள் அதை சூரியனிடம் எரிந்துவிட்டால் அது எரிந்து போய்விடும். அவர் முன்பு தண்ணீரினால் அடித்து வானத்தில் வானவில்லை வைத்தது போல் இனிமேல் அவர் செய்ய மாட்டார். இப்பொழுது அவர் பூமியை அக்னியால் சுட்டரிக்கப் போவதாக வாக்குறுத்திருக்கிறார். அங்கேதான் பாவமும் எல்லா கவர்ச்சியும் அனைத்து அசுத்தமும் அழியும். அவ்விடத்திற்கு தான் நீங்கள் வருகின்றீர்கள். சமீபத்தில் நான் புல்வெளிகள் வழியாக குதிரையில் சவாரி செய்து போய் கொண்டிருந்தேன். நான் சிறுவனாய் இருந்த போது என்னுடைய சரித்திர புத்தகங்களையும் புவியியல் புத்தகங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு மேற்கத்திய சமவெளிகளை பற்றி சிந்திப்பதுண்டு. நானோ எனக்குள் ஒரு நாள் நான் அப்பிரதேசத்தில் பாவமில்லாத அவ்விடத்தில் அமைதியாகவும் சமாதானமாகவும் வாழ்வேன். அங்கே நான் இந்தியரை போல நான் வெளிகளில் அலைந்து திரிந்து வேட்டையாடுவேன். நான் அங்கே வாழ்நாள் முழுவதும் சமாதானமாக வாழ்க்கை வாழ்வேன் என்று கூறுவது வழக்கம். ஆனால் இப்பொழுது அங்கே வெள்ளையன் குடியேறிவிட்டார். வெள்ளையன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அவனோடு பாவம் போகிறது. இப்பூமியிலே மக்களை எல்லாம் கொன்று குவித்த பெரிய கொலைகாரன் அவன்தான். எல்லா நிறத்தவர்களும் அவனே துரோகியாக இருக்கிறான். சமீபத்தில் பத்திரிகையில் 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை நான் படித்தேன். சகோதரன் டாம் அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து இங்கே வந்திருக்கிறார். அதில் கூறப்பட்டுள்ளது என்னவெனில், அமெரிக்கர்கள் இன்னமும் தொடர்ந்து ஆப்பிரிக்காவுக்கு போக அனுமதிக்கப்பட்டார்களாயின் இப்பொழுதிலிருந்து 10 ஆண்டுகளில் பெரிய ஆப்பிரிக்க சிங்கங்கள் மற்றும் யானைகள் முற்றிலும் ஒழிந்து போய்விடும். இந்த துரோகிகள் தங்களால் முடிந்த அளவு எங்கு வேண்டுமானாலும் சுடுகிறார்கள். 2 பெரிய ஆண் யானைகள் காயமடைந்த இன்னொரு பெண் யானையை தூக்கி நிறுத்த உட்படுகின்ற படத்தை நான் பார்த்தேன். அவைகளுடைய கண்களில் இருந்தோ கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது. பெண் யானைகள் இறப்பதை ஆண் யானைகள் விரும்புவதில்லை. அப்பெண் யானையை தரையில் விழுந்து விடாமல் இந்த விதமாக தூக்கி நிறுத்தியவாறு இரு பக்கங்களிலும் அவைகள் பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றன. அது குண்டு காயம் பட்டு சிதறி போயிருந்தது. எதையும் அந்த விதமாக சுடுகிற ஒருவனுடைய கையில் ஒரு துப்பாக்கியை வைத்திருக்க அவனுக்கு தகுதியில்லை. அது உண்மை. அதை கையாள போதுமான விவேகம் அவனுக்கு கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய நல்ல நண்பர் ராய் ராபர்சன் இடத்தில் சில மறைமான்களின் மந்தையை கூட்டி சேர்க்க முயற்சித்தேன். கொரோனாவில் நான் அவைகளை வழிநடத்திக் கொண்டிருந்தேன். அங்கே எங்களுக்கு கருமையான மந்தை உண்டாயிருந்தது. ஜெஃபுக்கும் எனக்கும் அநேக ஆண்டுகளாக அவை உண்டாயிருந்தன. ஏறத்தாழ 80 மறைமான்கள் அங்கே இருந்தன. டென்வரில் இருந்து சில அதிகாரிகளை வேட்டையாடுவதற்காக அவர்களோ உள்ளே விட்டுவிட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் தொடதளவென்று தைக்கப்பட்டிருக்கும் நீளமான கால்சட்டைகளையும் காலில் பின்னல் வேலையான உரையையும் அணிந்து கொண்டு சீப் என்ற பொறிவண்டியில் ஒரு குழுவானது வந்து இறங்கியது. இவர்கள் எல்லோரும் வேட்டையாடுபவர்கள். இதோ அங்கே அவர்கள் சீப் என்ற அந்த விதமான பொறிவண்டிகளில் ஒரு கூட்டமாக வந்து அவர்களோ எங்கள் பிரதேசத்தில் நுழைந்து விட்டார்கள். நானோ இந்த மறைமான் மந்தையை மலையின் மேல் அவைகளின் பின்னால் இருந்து ஓட்டி சென்று கொண்டிருந்தேன். அவைகள் வழிநடுக மேய்ந்து கொண்டிருந்தன. வயதான பெரிய எருதுகள் மற்றும் இந்த பிறவற்றின் மந்தையை நெருக்கலாக வைத்திராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாவிடில் மந்தையை நீங்கள் உடைந்து போக பண்ணுவீர்கள். மாட்டு மந்தையை வளர்ப்பது போல் இவைகளும் வனவிலங்கும் அதே போல்தான் நமக்கு இருக்கின்றன. இப்படிப்பட்டவைகள் வேட்டையாடுவதற்குரிய லக்கு அல்ல. நீங்கள் வேட்டையாடுவதற்கான லக்கு வேண்டுமெனில் அதற்கான அவைகளை சுட அங்கே பண்ணையான காடு உள்ளது. அது உண்மை. இவ்விதமான பிராணிகளை வெட்டி சாய்ப்பது அவமானகரமான செயலாகும். அது பாவகரமானதும் தேவபக்திக்குரியதல்லாத செயலமாயிருக்கிறது. அம்மனிதர்கள் எந்திர துப்பாக்கிகளை கொண்டு 123 குண்டுகள் சுட்டதை நான் எண்ணினேன். தங்கள் தோள்களில் வைத்துக் கொண்டு சுட்டார்கள் போலும். அடுத்த நாள் காலையில் என்னோடு இருந்த சகோதரன் பேங்க்ஸ்வுட் அவர்களோடு மலையின் மேல் ஏறிப்போய் இறந்து போன ரத்தம் தோய்ந்த 19 மறைமான்களை கண்டு எண்ணினோம். அவர்களுக்கோ வேட்டையாடலை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. பெரியதொரு விலங்கை நீங்கள் அவ்வாறு சுடலாம், அதை கொள்வதற்காக அவ்வளவு தீவிரமாக சுடலாம். அவர்கள் சுட்டு மீறி போய் பேங்க் 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 என்று ஒவ்வொன்றாக சுட்டனர். அவைகள் மறித்துவிடும். ஜுரம் அவர்களை பிடித்ததனில் அவ்வளவுதான். நீங்கள் அவைகளை கண்டால் அவைகளால் உங்களுக்கு பயனில்லை. அப்பொழுது அவைகள் கெட்டுப்போய்விடும். அழுகிய பிணங்களை தின்று பாடும் விலங்குகளும் ஓநாய்களும் அவைகளை தின்று போடும். அத்துப்பாக்கிகளினால் சுடப்பட்டு குண்டு துளைக்கப்பட்டு ரத்தமானது இரண்டடி உயரத்திற்கு பீரிட்டு வந்து பெரிய குழம்புகளை உடைய அக்காட்டு ஆண்மான்கள் கொல்லப்பட்டு அங்கே 19 இறந்து போன மறைமான்கள் காணப்பட்டன. அவிதமான போக்கிரிகளை தங்கள் கையில் துப்பாக்கிகளை வைத்துக் கொள்ள அனுமதிக்கவே கூடாதது உண்மை. அவனுக்கு ஒரு துப்பாக்கி கையாள்வதற்கான அறிவே இல்லை. ஓ, அது பயங்கரமானதாகும். அவ்வாறு செய்வது பாவமான செயலாகும். அது பயங்கரமான செயலாகும். ஆனால் அமெரிக்காவின் செயல் அப்படித்தான் உள்ளது. கனடா தேசமே, கனடா தேசத்தில் உள்ள வெளியேறப்பட்ட மக்களே, அமெரிக்கர் அங்கு போய் கொண்டிருந்தால் கனடாவும் அமெரிக்காவை போல் சிறிது காலத்தில் கீழ்த்தரமாக போய்விடும். கனடாவின் எல்லைகள் நெடுகிலும் போய் பாருங்கள். அங்கே நீங்கள் அமெரிக்க சூழ்நிலையே பெற்றுக் கொள்வீர்கள். இந்த அமெரிக்கா தேசங்களின் தேசியாய் உள்ளது. அவ்வாறுதான் அவள் இருக்கிறாள். இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் மோசமாக அவள் ஆகப் போகிறாள். அவளோ தன் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறாள். வேதமோ அவள் தனது அழிவை அடையப் போகிறதை பற்றி கூறுகிறது. அவள் எவ்வாறு இருக்கப் போகிறாள் என்பதை பற்றி பேசுகிறது. அமெரிக்கர் கீழ்த்தரமாகவும் அழுகி போனதாகவும் அசுத்தமானதாகவும் பொல்லாதாகவும் காணப்படுகிறது. அது முற்றிலும் சரியே. அவளோ ஒரு மகத்தான தேசமாக இருந்து வந்தாள். அவள் சுவிசேஷ செய்தியை சுமந்து கொண்டு சென்றாள். அவள் இப்பொழுது இருக்கிற நிலைக்கு அவளை ஆளாக்கியது எது? ஏனென்றால் அவள் சுவிசேஷ செய்தியை தள்ளி போட்டு சத்தியத்தையோ நிராகரித்து விட்டாள். அவள் பயங்கரமானவளாகிவிட்டாள். அவள் தன் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறாள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக நான் அதை தரிசனத்தில் கண்டேன். அது வருகிறது. அவளோ தன் பாவத்திற்கானதை செலுத்தப் போகிறாள். அமெரிக்கா முன்பு அமெரிக்காவாக இருந்தபோது அவள் ஒரு மகத்தான தேசமாக இருந்தாள். இஸ்ரவேல் நாட்கள் முதற்கொண்டு உலகம் முழுவதிலும் பிரசித்தி பெற்ற தேசமாக விளங்கியது அமெரிக்கா தான். ஆனால் அவளோ இப்பொழுது தன்னை அசுத்தப்படுத்திக் கொண்டு விட்டாள். அவள் செய்தியை புறக்கணித்து விட்டாள். அவள் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளோ இப்பொழுது அப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டாள். அவள் இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நீங்கள் காணலாம். அதை யாவரும் அறிவர். கடந்த தேர்தலில் அவளது ஆவிக்குரிய நிலையானது எப்படி இருக்கிறது என்பதை காண்பித்து விட்டாள். அவள் அறியாமல் இருக்கிறாள். இப்பொழுது இங்கே இந்த மூப்பர்கள் சிங்காசனங்களின் மேல் தங்கள் தலையில் கிரீடம் அணிந்தவர்களாய் வீற்றிருக்கிறார்கள். இப்பொழுது 5 வசனத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஓ, நான் அதை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? ஓ, எனது மேற்சட்டை எனக்கு பொருத்தமாக இருப்பது போல் நான் உணர்கிறேன். நான் அதாவது ஓ உண்மையாகவே நான் ஆவிக்குரிய மேற்சட்டை குறித்து கூறுகிறேன். நீங்கள் அதை அறிவீர்கள். சரி, சிங்காசனத்தில் இருந்து இப்பொழுது நாம் இந்த சிங்காசனத்தை குறித்து சில நிமிடங்கள் பேசுவோமாக. இது இரக்கத்தின் சிங்காசனம் அல்ல. இரக்கத்தின் சிங்காசனத்தின் வேலையோ முடிந்துவிட்டது. இனிமேல் இரக்கமில்லை. அது இரக்கம் இல்லாததாய் உள்ளது. நாம் என்ன செய்ய போகிறோம்? நியாயாசனம் எப்படி கிறிஸ்துவின் நியாயாசனமாக ஆகப் போகிறது? எவ்வாறு வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு ஆசனமாக ஆகப் போகிறது? அப்பொழுதோ அதில் இரக்கம் இருக்கப் போகிறதா? அங்கே ஒரு துளி இரக்கமும் இருக்கப் போவதில்லை. நியாயாசன தண்டையில் நீங்கள் இரக்கம் வேண்டும் என்று கதரும் போது இனிமேல் கதரவே முடியாது என்ற அளவுக்கு கதறின போதிலும் அங்கே கொஞ்சம் கூட இரக்கம் இராது போய்விடும். நீங்கள் ஆகாயத்தில் கதறி தீர்வு மட்டும் கதறுவீர்கள். ஏனெனில் அங்கே இரக்கமே இராது போகும். இப்பொழுதே இரக்கத்தின் ஆள் உள்ளது. இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டில் சிறு திரும்பி போய் இரக்கமானது என்ன என்பதை நாம் அங்கே காண்போம். திரும்பி போய் இந்த சிங்காசனத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதை பார்ப்போம். இந்த சிங்காசனம் உண்மையிலேயே நியாயத்திற்கு ஆசனம் தான். இன்றைக்கு இரக்கம் இருப்பதின் காரணம் என்னவெனில், பாவ பிராயச்சித்த ரத்தத்தால் கிருபாசனமானது தெளிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் நியாயாசனத்தின் மீது அந்த ரத்தமானது இருக்கிற வரையிலும் அது நியாயாசனமாக விளங்காது. அது இரக்கமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நியாயத்திற்கு நின்று காக்கும்படி ஏதோ ஒன்று மறித்துள்ளது. அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் ஆமேன் என்று சொல்லுங்கள். கிருபாசனத்தின் மீது ரத்தமானது காணப்படுகிற வரையிலும் நியாயத்தீர்ப்பை தடுத்து நிறுத்துவதற்காக ஏதோ ஒன்று மறித்துள்ளது என்பதையே அது காட்டுகிறது. ஆனால் சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது கிருபாசனமானது நியாயாசனமாக ஆகிவிடுகிறது. இங்கே புதிய ஏற்பாட்டிலும் கூட பரிசுத்த ஸ்தலத்தில் நியாயாதிபதி தன் ஆசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் அந்த நியாயாசனம் முழுவதும் புகையால் நிறைந்தது. அது என்னவா இருக்கிறது? சீனாய் மலையில் இருந்த நியாயத்திற்கு ஆசனத்தை போலது உள்ளது. தேவனுடைய சிங்காசனத்தை விட்டு இரக்கமானது அகன்று விட்டது. இரக்கம் இல்லாமல் தேவன் உலகை நியாயந்திருப்பார். அதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அந்நாளில் அவர் அங்கீகரிக்கும் காரியம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு. அது என்ன? அதுதான் ரத்தம். கோபமுள்ள தேவனை சாந்தப்படுத்துவது அந்த ஒரு காரியம் மாத்திரமே ஆகும். ஆதாமும் ஏவாளும் தங்கள் நிர்வாணத்தை மூடிட எந்த ஒரு மெத்தோடிஸ்டும் பாப்டிஸ்டும் பிரஸ்பிடேரியனும் அல்லது பெந்தேகோஸ்தேக்காரரும் செய்ய முடிந்திருக்கிற அளவுக்கு ஒரு ஆடையை தயாரித்தார்கள். ஆனால் தேவனுக்கோ அது நிர்வாணத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கவில்லை. எனவே அவர் ஒரு மிருகத்தை கொன்று இறந்து போன மிருகத்தின் தோலை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விட்டார். ரத்தமானது அந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. அதுவே அவருடைய கோபத்தை தடுத்து நிறுத்தியது. அவர் ரத்தத்தை கண்டு அதிலிருந்து திரும்பினார். ஏனென்றால் ஒன்று தனது ஜீவனை கொடுத்திருக்கிறது. ஓ தேவனே, அதை குறித்து எண்ணி பாருங்கள். ரத்தம் மாத்திரமே தேவனை தடுத்து நிறுத்தும் ஒரே காரியமாகும். ஒரே ஒரு ரத்தம் மாத்திரமே அவரை தடுத்து நிறுத்தும். அது அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தமாகும். அவர் தம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை காணும் பொழுது அவர் பின்னிட்டு திரும்புவார். ஏனென்றால் அவர் முன்னறிந்து கொண்டவர்களை மீட்கும்படி தேவன் தம்முடைய குமாரனுக்கு அளித்துள்ள வெகுமதியாய் அது உள்ளது. எனவே அது அவரை நியாயத்தீர்ப்பிலிருந்து திருப்பிக் கொண்டு வருகிறது. ஆனால் அந்த ரத்தமானது நீக்கப்படுகின்ற போது முன்னறிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாவரும் அந்த வெளியேறப்பட்ட சரத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டு அவருடைய சபையானது ஆயத்தப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு தேவனுடைய கோபாக்கிரையானது ஜனங்கள் மேல் உண்டாகிறது. ஓ சகோதரனே, ஒருபோதும் அங்கு நிற்க விரும்பாதீர். நான் எந்திர துப்பாக்கி முன்னால் நிற்கட்டும், நான் துண்டு துண்டாக்கப்படட்டும், என்னை அங்குலம் அங்குலமாக அறுக்கட்டும், எந்த காரியம் வேண்டுமானாலும் சம்பவிக்கட்டும், கொலம்பஸ் வீரர்களின் ஆணை உறுதியை போல அவர்கள் எனது வயிற்றை அறுத்து திறந்து எண்ணிலுள்ள கந்தகம் மற்றும் இன்ன பிற ரசாயனங்களை எல்லாம் சுட்டரிக்கட்டும், எனது கரங்களும் கைகளும் துண்டாக்கப்படட்டும், எனக்கு என்ன சம்பவித்தாலும் சரி. ஆனால் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன் நான் நிற்க வேண்டாம். ஓ, நான் இந்த சிறிய சிங்காசனத்தை கிறிஸ்துவின் ஆசன தண்டையில் எடுத்துக்கொண்டு போய் அவரது ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, என் கையில் வேறெதும் என்னோடு கொண்டு வரவில்லை. இயேசுவின் ரத்த ஊற்றை தவிர வேறே ஊற்றை நான் அறியேன். நான் அறிந்துள்ளதெல்லாம் அதை பற்றியே ஆகும். இதுவே என் நம்பிக்கையும் உறைவிடமும். இயேசுவின் ரத்தமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. எடி ப்ரூயிட் இவ்வாறு எழுதியதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தபோது, தீரமான கிறிஸ்தவனாக இருந்தபோது அவரது பாடல்களையோ வாங்கிக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஒரு நாள் அவர், நான் ஒன்றை ஏற்றுவேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். மக்கள் பக்தி பாடல்களை இன்னும் கூடுதலாக நவீனமான ஒன்றை விரும்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாளில் ஆவியானவர் அவரை ஆட்கொண்ட போது அவரோ எழுதுகோலை எடுத்து பின்வருமாறு எழுதினார். இயேசுவின் நாமத்தின் வல்லமைக்கு எல்லா வந்தனமும். தூதர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியட்டும். ராஜரீக முடியை கொண்டு வந்து கத்தாதி கத்தராகி அவருக்கு முடிசூட்டுங்கள். நான் கிறிஸ்து என்னும் திடமான பாறையின் மேல் நிற்கிறேன். மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலாய் உள்ளது. மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலே. அது சபையானாலும், அது நண்பனானாலும், அது சத்ருவானாலும், அது தேசமானாலும், அது ஐஸ்வர்யங்களானாலும், அது வறுமையானாலும், அது நன்மையானாலும், அது என்னவா இருந்த போதிலும் மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலே. அந்த ஒரு காரியமாகவே அது உள்ளது. அது முடிவிலே ஒழிந்து போம். ஆனால் நான் கிறிஸ்து அந்த திடமான பாறையில் இருக்கிறேன். மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலே. அதை நினைவில் கொள்வீர். கவனியுங்கள், நாம் இப்பொழுது வேதாகமத்தின் பின்பகுதியில் உள்ள லேவியராகமம் 16 அதிகாரத்திற்கு போய் அங்கே லேவியருக்குரிய பிரமாணங்களிலே வாசித்து பார்ப்போமாக. இங்கே லேவியராகமம், லேவியராகமம் 16 அதிகாரத்தை பார்ப்போமாக. லேவியராகமம் 16 அதிகாரம் 14 வசனத்தில் துவங்குவோம். ஓ, இந்த காரியங்களின் பேரில் நானது நேரத்தை எடுத்துக்கொண்டு இவைகளை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 16:14. பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழு தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். கிருபாசனத்தின் மேல் நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதற்குள்ளாக செல்லப் போகிறோம். கீழ்ப்புறமாக என்ற வார்த்தையை மறந்துவிட வேண்டாம். எத்திசையிலிருந்து இயேசு வருகிறார்? கிழக்கிலே, ஒரு மகிமையின் மேகத்திலே. சூரியன் எத்திசையில் உதிக்கிறான்? கிழக்கு. குமாரன் எத்திசையில் உதிப்பார்? அதுவும் கிழக்கு. கிருபாசனமானது எத்திசையில் அமைந்திருந்தது? கிழக்கு நோக்கியே. நான் ஏன் உங்களை எல்லாம் கிழக்கு நோக்கி அமர பண்ணி இருக்கிறேன்? ஏன் பலிபீடமோ கிழக்கு நோக்கியே உள்ளது. அது எவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் நாம் பார்ப்போம். அதை வரைபடமாக வரையப் போகிறேன். இந்த வரைபடங்களை சில நிமிடங்களில் வரைந்து எடுத்துக் கொள்வதற்காக காகிதங்களை கொண்டு வரும்படி எத்தனை பேர்களிடத்தில் சொல்ல முடியுமோ அத்தனை பேர்களிடத்திலும் நான் கூறியுள்ளேன். சரி, கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருவாசனத்தின் மேல் ரத்தத்தை ஏழு தரம் தெளிக்க கடவன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கவில்லையா? கிழக்கு நோக்கி ஏழு தரம், அது என்ன? ஏழு சபை காலங்கள் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கும். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது ஒவ்வொரு பாவியையும் ரட்சிக்கவும், ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் குணமாக்கவும், ஒவ்வொரு அற்புதங்களையும் புரியவும், ஒவ்வொரு அடையாளமும் நிறைவேறவும் எவ்வாறு கடந்த காலத்தில் போதுமானதாக இருந்ததோ அதே போல் நேற்றும் இன்றும் என்றும் ஒவ்வொரு காலத்திலும் மிகவும் போதுமானதாகவே இருக்கிறது. கிறிஸ்து வருவதற்கு 1490 ஆண்டுகளுக்கு முன்பாக, வெகு காலத்திற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏழு தரம் தெளிக்கப்பட்டது. அதை பற்றி எண்ணி பாருங்கள். ஏழு தரம் அடையாள சின்னம். ஏழு தரம். பின்பு ஜனங்களுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக் கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல் அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களிலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய
கடவன்.
அது என்னவா இருந்தது? கிருபாசனம். அவைகள் இப்பொழுது எங்கே உள்ளன? உடன்படிக்கை பெட்டியினுள் என்ன இருந்தது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை மீறினால் கூட இரக்கமின்றி மறிக்க வேண்டியதுதான். ஆனால் உங்களுக்கு இரக்கம் கிடைப்பதற்காக இரத்தமானது பலிபீடத்தின் மீது சிந்தப்பட்டு கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. கிருபாசனமே நீங்கள் வண்டியிட்டு இரக்கத்திற்காக வேண்டுதல் செய்யக்கூடிய பிடமாக இருக்கிறது. மனிதர் முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி இரக்கத்திற்காக கெஞ்சும்படி உள்ள பழங்காலத்து பாணியிலான பீடமானது நமது சபைகளை விட்டு நாம் எடுத்து போட்டு விடாதபடிக்கு தேவன் தாமே நம்மை தடுத்தாட்கொள்வாராக. கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்திடத்திலிருந்து இரக்கமானது ஏராளமாகவும் இலவசமாகவும் பாய்ந்தோடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட அந்த இரக்கம் உண்டு. அதுவே இரக்கத்தின் ஆசனமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இரக்கத்தின் ஆசனமாக இது இல்லை என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஏனென்றால் அங்கே மின்னல்களும் இடிமுடக்கங்களும் சத்தங்களும் இருக்கின்றன. இரக்கத்தின் ஆசனத்தில் மின்னலும் இடிமுடக்கங்களும் கிடையாது. அது நியாயத்திற்பின் சிம்மாசனமாய் உள்ளது. நாம் யாத்ராகமத்திற்கு யாத்ராகமம் 19 அதிகாரம் 16 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 19 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். உண்டாயிற்று. என்னவென்று கவனியுங்கள். தேவன் சீனாய் மலையின் மேல் இறங்கிய பொழுது மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று.
What is the voice of the trumpet? The archangel. So that all the people listen.
எக்காள சத்தமானது என்ன? பிரதான தூதன். பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். கவனியுங்கள், நியாயத்தீர்ப்பு. அவர்களோ நடந்து அங்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் பிரயாணம் செய்ய தேவன் அவர்களுக்கு கிருபை அளித்தார். ஆனால் அவர்களோ ஒரு நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று கோரினர். அவர்கள், அதாவது தேவன், அவர்களை ஒரு ஸ்தாபன ரீதியாக இல்லாதவர்களாக இருக்கும்படி விரும்பினார். ஆனால் அவர்களோ தேவனை பின்பற்றுவதையும் அவரது ஆதிக்கத்தினுள் வாழ்வதையும் அவரது வல்லமையின் கீழ் வாழ்வதையும் விட அதை கொண்டு ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்ளவும் எதை பற்றியாவது தர்க்கிக்கவுமே விரும்பினார்கள். கிருபையானது அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை, பாவ பிராயச்சித்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்திருந்தது. கிருபையானது இவ்வளா காரியங்களையும் அவர்களுக்கு அளித்தது. ஆயினும் அவர்களோ நியாயத்தீர்ப்பையே விரும்பினார்கள். தாங்கள் கிரியை செய்யும்படி ஒன்றை அவர்கள் விரும்பினர். தேவன் அவர்களை கூடி வர செய், அது என்ன என்பதை நான் அவர்களுக்கு அறிய செய்வேன், அது என்னவென்று அவர்களுக்கு காண்பிப்பேன் என்றார். படியுங்கள், கவனியுங்கள். அவ்வெக்கால சத்தமானது பரவர அதிகரித்துக் கொண்டே வந்து அது பூமியை அசைய பண்ணத்தக்கதாக அந்த அளவுக்கு பலமாக துணித்தது. நியாய தீர்ப்பானது என்னவென்பதை நீங்கள் பார்த்தீர்களா? அது எனக்கு வேண்டாம், எனக்கு இரக்கத்தையே காண்பியும். என்ன அது? யாத்ராகமம் 19 அதிகாரம் 16 வசனம். சகோதரன் ஃப்ரெட் அவர்களே, யாத்ராகமம் 19:16.
Now, notice the 17th verse, and Moses brought forth the people out of the camp to meet.
இப்பொழுது 17 வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். ஓ என்ன, நான் அவரை சமாதானத்துடன் சந்திக்கவே விரும்புகிறேன். அவிதமாக அல்ல, அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். தூரத்தில் அந்த மலையை சுற்றிலும் எல்லை வரையறை செய்யப்பட்டிருந்தது. ஒரு மாடு அந்த மலையை தொட்டாலும் அது அப்பொழுதே சாக வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது. மோசே ஜனங்களை புறப்பட பண்ணினான்.
Now the 18th verse, the next verse, and Mount Sinai was
இப்பொழுது 18ஆம் வசனம், அடுத்த வசனம், கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. அவர் எவ்விதம் இறங்கினார்? அவர் தமது ஷெக்கினா மகிமையில் இறங்கிடவில்லை, ஆனால் அவரது நியாயத்திற்கின் சிரத்தில் தான் இறங்கி வந்தார். அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. சகோதரனே, நான் அந்த ஸ்தலத்தில் இருக்க விரும்பவில்லை. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் இவருக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மோசேதான் பேசினார், ஜனங்கள் பேசவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடிமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடிமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. மக்கள் சபையில் பின்னால் அமர்ந்து கொண்டு அந்நிய பாஷையில் பேசுபவரையோ அல்லது ஆவியில் நடனமாடுபவரை குறித்தோ பரிகசிக்கிறார்கள். அதனால் பரிசுத்த ஆவி அவர்கள் தூஷித்தாயிற்று. இனி எவ்வளவுதான் அவர்கள் என்றைக்குமாக முத்திரையிடப்பட்டு விட்டார்கள். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அதை நீங்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டாம். ஒன்று, அதை விட்டு நீங்கி இருங்கள், அல்லது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் அந்த வேத வாக்கியத்தை விட்டு கடந்து சென்று விடுவோம். அதை தொடர்ந்து மீதி உள்ள வசனங்களை வாசியுங்கள். தேவன் அங்கே என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். ஜனங்கள் மோசேயிடம், ஓ மோசே, நீரே பேசும், தேவன் இனிமேல் பேச வேண்டாம், நாங்கள் இக்காரியத்தை கேட்டே இருக்க கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். பார்த்தீர்களா? மோசே, நீரே எங்களிடம் பேசும், தேவன் பேசினால் நாங்கள் செத்து போவோம். பாருங்கள், தேவன் ஒரு பாவ நிவர்த்தியை உண்டாக்கினார். சிங்காசனத்தின் சத்தம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த சிங்காசனத்தை கவனியுங்கள். சிங்காசனத்திற்கு முன்பாக 7 நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களின் சத்தம், சத்தங்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அல்லது 5ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் காண்பது என்னவெனில், அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. ஒரு சத்தம் அல்லது சத்தங்கள் என்று பன்மையில் கூறப்பட்டுள்ளது. அது என்ன? தேவன் சபையிடம் 7 ஆவிகள் மூலமாக தன்னையே பிரதிபலித்து காண்பித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய உண்மையான அபிஷேகம் பெற்றவர் பேசும்போது அதுவே தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. அதை புறக்கணிப்பது அந்த குத்துவிளக்கை அகற்றிவிடுவதாகும். பார்த்தீர்களா? சத்தங்கள் 7 சபை காலங்களின் சத்தம். இந்த மூலையில் சத்தங்கள் இடிமுழக்கத்துடன் மின்னலுடன் பேசிக் கொண்டிருக்கின்றன. இந்நாட்களில் இவ்வாறு அவர்கள் கூறுகிறார்கள், சரி, பிரசங்க பீடத்திலிருந்து நரகம் என்ற சொல்லை உபயோகிப்பதை நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்கிறார்கள். ஓ இரக்கம், எப்பேற்பட்ட அபத்தம்! தேவனுடைய வார்த்தையை அடக்கி வைக்காத மனிதர், அப்படிப்பட்ட தேவ மனிதரே நமக்கு தேவை. யாவருமே ஒரு பிரசங்கியாக முடியாது, ஆனால் உங்களுக்கு ஒரு சத்தம் உண்டு. ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை உங்களால் பிரசங்கிக்க முடியவில்லை எனில், நீங்கள் ஒரு பிரசங்கியாக இருந்தால் நீங்கள் பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கிக்க அழைக்கப்பட்டுள்ளீர்கள். அவ்வாறு நீங்கள் அழைக்கப்படவில்லை எனில், அப்படி இருந்தும் ஜனங்களுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை பிரசங்கமாக அமைய வேண்டும். அதன் மூலம் நீங்களும் ஒரு பிரசங்கியாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய பிரசங்கமானது உங்களால் வாழ்ந்து காட்டப்படும். அவ்வாறு செய்தால் அதுவே தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. அதை புறக்கணிக்கிறவர்கள் மேல் அது நிந்தையை கொண்டு வரும். அவர்கள் அவன் அல்லது அவருடைய ஜீவியத்திற்கு எதிராக ஒருவரும் குற்றம் சுமத்த முடியாது. அவர்கள் இனிமையானவர்கள், வாழ்ந்து காட்டுகிறார்கள். தேவனுடைய மனிதன் என்று சொல்லும்படி யாராயிலும் ஜீவித்திருக்கிறார்கள் என்றால் அது அந்த மனிதன் தான் அல்லது அந்த பெண்மணிதான் என்பார்கள். பாருங்கள், நீங்கள் பிரசங்கமாக வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் அவர்களுக்கு ஒரு பிரசங்கியாக இருக்கும்படி அழைக்கப்படாவிடில் பிரசங்கியாவதற்கு முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்யாவிடில் எல்லாவற்றையும் போட்டு குழப்பி குழப்பம் உண்டாக்கி மக்களை நீங்கள் சிக்கலில் மாட்ட வைத்து என்ன நடக்கிறது என்பதையே நீங்கள் கெடுத்து உங்களையும் கூட கெடுத்துக் கொண்டு விடுவீர்கள். எனவே உங்கள் பிரசங்கத்தை வாழ்ந்து காட்டுங்கள். பிரசங்கியானவன் தன்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருப்பதோடு அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும் கூட அழைக்கப்பட்டுள்ளான். உங்களால் பிரசங்கத்தின்படி வாழ்ந்து காட்ட இயலாவிடில் நீங்கள் பிரசங்கிப்பதையே நிறுத்திவிடுங்கள். ஆனால் உங்களுடைய பிரசங்கங்களின்படியெல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். சரி, இங்கே சத்தங்கள் இருந்தன. ஓ, ஜெஃபர்சன்வில்லில் வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள் நமக்கு ஆயிரக்கணக்கில் தேவையாய் உள்ளது. தேவனுடைய இடிமுடக்கமாக இருந்து இன்றைக்கு பூமியில் கரைதிரையின்றி இனிமையிலும் பரிசுத்தத்திலும் தூய்மையிலும் கரைபடாத ஜீவியங்களிலும் நடந்து தேவனுடைய இடிமுடக்கத்தை முழங்கி திரும்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆமையா, உண்மையான கிறிஸ்தவர்கள் சத்துருவுக்கு எதிராக இடிமுழக்கமாக இருக்கிறார்கள். உங்களால் எவ்வளவாய் சத்தமிட முடிகிறது என்பதை குறித்து பிசாசு கவலைப்படுகிறது இல்லை. உங்களால் எந்த அளவு குதிக்க முடியும், அல்லது உங்களால் இதை செய்ய முடியுமா, அல்லது எந்த அளவு சத்தமிட முடியும் என்பதை பற்றி பிசாசு கவலைப்படுகிறது இல்லை. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட, தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை பிசாசு காணும் பொழுது அதுவே அவனை மிகவும் பாதிக்கிறது. அவனை குறித்து யார் எது சொன்னாலும், அவனை எப்படியெல்லாமோ இழிவாக சொன்னாலும், அவன் எவ்வளவு இனிமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு இனிமையாக இருந்து தொடர்ந்து நல்வழியில் முன்னேறி செல்கிறார். ஓ என்னே, அவ்விதமான ஜீவியமானது பிசாசை தூக்கி எறிந்து விடுகிறது. அதுவே பிசாசை அசைக்கும் இடிமுழக்கமாகும். உதாரணமாக, பரவாயில்லை, நீங்களோ அவரால் ஒரு பில்லியனாமை போலவோ, அல்லது ஓரல் ராபர்ட்ஸை போலவோ, அல்லது மகத்தான புகழ்மிக்க ஒரு பேச்சாளரை போலவோ பிரசங்கிக்க முடிந்தால் அவருக்கு அது இப்படியாக இருக்குமே என்று கூறுகிறீர்கள். ஓ இல்லை, சில வேளைகளில் பிசாசானவன் அதை பார்த்து நகைக்கிறான். ஒன்றுமற்ற ஒன்றை போல அதை பற்றி அவன் எந்த கவனமும் செலுத்துகிறது இல்லை. நீங்கள் வேத சாஸ்திரத்தை எல்லாம் கற்றுள்ளீர்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விதமான வேதாகம கருத்தரங்க பயிற்சியும் பெற்றுள்ளீர்கள். பிசாசானவனோ பின்னால் அமர்ந்து கொண்டு அதை பார்த்து நகைக்கிறான். ஆனால் அவர் அந்த ஜீவியத்தை காணும் போது, அன்றைக்கு இருந்த சீஷர்களை பாருங்கள், சந்திர ரோகியா இருந்த சிறுவனிடத்திலிருந்து பிசாசை துரத்த, பிசாசே அவனை விட்டு வெளியே வா, பிசாசே அவனை விட்டு வெளியே வா, பிசாசே அவனை விட்டு வெளியே வா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அங்கே அமர்ந்து கொண்டிருந்த பிசாசானவன், நீங்கள் உங்களையே வெட்கமடைய செய்து கொண்டிருக்கவில்லையா? இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? என்னை துரத்துங்கள் என்று இயேசுவானவர் உங்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவர் உங்களிடம் கூறினார், ஆனால் உங்களில் ஒருவரால் கூட என்னை துரத்த முடியாது என்று சீஷரிடத்தில் கூறியிருப்பான். ஆனால் சகோதரனே, அவன் இயேசு வருவதை கண்டபோது அவர் அமைதியாக நடந்து வந்தார். ஓஹோ என்னே, அவர் ஒன்றும் சொல்ல வேண்டியதா இருக்கவில்லை. ஏற்கனவே பிசாசு அவரை கண்டு பயந்து போயிருந்தான். அவன் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறியாக வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். ஏனென்றால் ஜீவனுள்ளவர் அங்கே வந்துவிட்டார். அவர் வெறும் ஒரு பிரசங்கமாக மட்டுமல்ல, ஆனால் அவர் ஜீவனாகவும் இருக்கிறார். அவர் அவரை விட்டு வெளியே வா என்று கூறினார். ஓ என்னே, அதுவே அங்கு செய்யப்பட்டது. அமைதியாக அவர் பேசினார். அவர் தான் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பதை அறிந்திருந்தார். அவர் தான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை அறிந்திருந்தார். இப்பொழுது சத்தங்கள், ஏழு எக்காலங்களின் சத்தங்கள், ஏழு நட்சத்திரங்களின் சத்தங்கள், அது ஏழு தூதர்களாகும். ஆனால் இப்பொழுது இங்கே கவனியுங்கள், தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஏழு தீபங்கள், நாம் இங்கு சற்று வரைந்து கொள்வோம். சிங்காசனம், பரிசுத்த ஸ்தலம், சபையோ இங்கே இந்த இடத்தில்தான். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆக ஏழு நட்சத்திரங்கள், ஏழு தீபங்கள், ஏழு தூதர்கள், ஏழு ஆவிகள். தேவன் ஏழு ஆவிகளில் இருக்கிறார் என்று ஒட்டுமொத்தமாக இங்கு அர்த்தம் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரே பரிசுத்த ஆவியின் ஏழு வெளிப்படுத்தல்கள் என்பதாகும். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறது? இங்கே சிம்மாசனத்திலே. ஒவ்வொரு சபைக்காலத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சபைக்காலமானது தேவனுடைய சத்தங்களாக இருந்து தனக்கடுத்த சபைக்காலத்திற்குள் அதே ஒளியை பிரகாசித்து இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஏழு என்பதை பாருங்கள், அங்கே சத்தங்கள் உண்டாயிருந்தன. ஏழு அக்கினி தீபங்கள், ஏழு ஆவிகள், அவை தேவனுடைய ஏழு ஆவிகளாகும். இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்னால் நாம் அந்த பெரிய வைரக்கல்லை பற்றி பார்த்தோமே, நினைவிருக்கிறதா? ஆனால் அது பல்வேறு முறைகளில் வெட்டி பட்டை தீட்டப்பட்டு அதனிடத்திலிருந்து அக்னியும் தீபங்களையும் பிரதிபலிக்கும்படி செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதிகமானவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது அந்த விதமாகத்தான் வெளிப்படுத்தின விசேஷ முதலாம் அதிகாரம். அது சரிதானே? அப்படியெனில் தேவன் எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டார்? அவர் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதிகமானவர். தேவன் நித்தியமானவராக இருக்கிறார். அப்படித்தானே? ஆனாலும் தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, கன்னிகையாய் இருந்த ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உற்பவித்த பொழுது அது நடந்தது. அவள் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியாயிருந்த அக்குழந்தையை பிறப்பிக்கும்படி இக்குழந்தைக்குரிய உயிரணுக்களை தனக்குள் வளரும்படி கொண்டிருந்தாள். தேவன் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் இம்மானுவேலானார். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இதுவே தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதிகமானவர் என்பதாகும். பூமியின் தூளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான வைரக்கல்லிலே, அதாவது ஏனென்றால் அவர் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டார். அது சரிதானே? நான் உணவு உண்பதை போல அவரும் உணவு உண்டார். நீங்கள் உண்பது போலவே அவரும் உணவு உண்டார். அந்த மண்ணான சரீரத்தில் மண் சரீரத்துக்குரிய கால்சியம், பொட்டாஷ், இயலுலக அண்டகத்தின் ஒளி ஆகியவற்றை கொண்டவராக இருந்த போதிலும் அவருக்குள் நித்திய ஒளியானது வாசமாக இருந்தது. அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தினிடத்தில் உம்முடைய பரிபூர்ண ஒளியிடம் எங்களை வழிநடத்தும் என்று கூறியதில் வியப்பொன்றும் இல்லையே. ஒரு பரிபூர்ண ஒளியின் வெளிச்சத்தையே அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தனர். அங்கே அவர் இருந்தார். அவரே தேவனுடைய பரிபூர்ண ஒளியாயிருந்தார். அவரே தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதியுமாயிருந்தார். சாஸ்திரிகள் வானத்தில் அவரை கண்ட பிறகு எவ்வாறு அவர் தன்னையே பூமிக்குரிய தனது நட்சத்திரங்களிடத்திற்கு பிரதிபலித்து காண்பிக்க முடிந்தது? அவர்கள் இங்கே பூமியில் ஊழியம் செய்கிற ஆவிகளாகிறார். நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அந்த பெரிய வைரக்கல் வெட்டப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அது என்ன செய்து கொண்டிருந்தது? ஒளியை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. தேவனுடைய ஊழியக்காரன் என்று கூறிக்கொள்கிற ஒரு மனிதன் தெய்வீக சுகமளித்தலையும் அவருடைய வல்லமையையும் மறுதளிப்பானனில் அவன் அந்த வைரக்கரிடமிருந்து தனது ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை. ஏனெனில் அது அவரை ஏழு நட்சத்திரங்கள் மற்றும் ஏழு சுவை காலங்களினூடாக நேற்று மின்றுமென்று மாறாதவராக இருக்கிறார் என்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்க பீடத்தில் இருந்து கொண்டு ஒரு ஊழியக்காரன் தேவனை நந்தி நிறைந்த ஸ்தோத்திரத்துடனும் துதியுடனும் கனத்துடனும் வல்லமையுடனும் தொழுது கொள்வது என்பதோ பொருத்தமானது என்றே நான் கருதுகிறேன். ஓ, எவ்வளவு உண்மையாயிருக்கிறது! அது எவ்வளவாய் என் ஆத்துமாவை சிலிர்க்க செய்கிறது! அதனால் நான் எவ்வளவாய் சத்தமிட முடியுமோ அவ்வளவாய் சத்தமிடவும், எவ்வளவு உயரமாய் நான் குதிக்க முடியுமோ அவ்வளவு உயரமாய் குதிக்கவும் வேண்டும் போல் உணர்கிறேன். ஏனென்றால் என்னில் இருக்கின்ற ஒன்று நான் எப்படி இருந்தேனோ அதிலிருந்து என்னை மாற்றிவிட்டது. நான் என்னவாய் இருக்க வேண்டுமோ அதுவாய் நான் இருக்கவில்லை. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படியாயும் இருக்கவில்லை. ஆனால் நான் எப்படிப்பட்டவனாய் இருந்து வந்தேனோ அதிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது, ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இங்கே நின்றிருந்து இந்த நித்திய வார்த்தையானது எழும்பி ஒவ்வொரு புயலையும் அசைத்ததை காணுங்கள். வேதாகமங்களை அவர்கள் எரிக்க முயன்ற பொழுது அதே விதமாக அது அப்புயலுக்கு எதிராக அசைந்தது. ஏனெனில் வார்த்தையோ வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று உரைத்துள்ளது. இப்பொழுது சிக்காகோவுக்கு அருகிலுள்ள ஒரு ஊரில் ஒரு ஆலயத்தில் உள்ள பிரசங்க பீடத்தின் மேல் ஒரு வேதாகம் வைக்கப்பட்டுள்ளது. முதல் உலக போருக்கு முன் ஒரு மிஷினரியானவர், அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டார். அப்பொழுது அம்மனிதன் அம்மிஷினரிக்கு ஒரு வேதாகமத்தை அளிக்க விரும்பினான். அப்பொழுது அவன், நான் உமக்கு இந்த வேதாகமத்தை அளிக்க முடியாதவனாயிருக்கிறேன், என் தாயார் எனக்கு இதை கொடுத்தார்கள், நான் வீடு திரும்பும் பொழுது உமக்கு ஒரு வேதாகமத்தை அனுப்பித் தருவேன் என்று கூறினான். அவன் கடலில் பிரயாணம் செய்த பொழுது ஒரு ஜெர்மானிய நீர்மூழ்கியானது இவன் பயணம் செய்த கப்பலை குண்டு போட்டு தகர்த்தது. அக்கப்பலின் உடைந்த ஒரு துண்டை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டு ஆண்டுகள் கழித்து கடற்கரை அருகில் ஒரு பெட்டியோ மேய்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். முழுகி போன ஏதோ ஒன்றுதான் அங்கே மேய்ந்து கொண்டிருப்பதாக சிலர் எண்ணிக்கொண்டனர். எனவே இருவர் சென்ற பெட்டியை எடுத்து வந்து திறந்து பார்த்தார்கள். அதனுள் அத்தாக்குதலுக்கு தப்பி மீதியாக இருந்ததோ அந்த மிஷினரிக்கு தான் அனுப்பி வைத்திருந்த அந்த வேதாகமும் மட்டுமே இருந்தது. அது சிக்காகோவுக்கு அருகில் உள்ள ஒரு மெத்தோடிஸ்ட் சபையில் உள்ள ஒரு பிரசங்க பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. 1937 ஆண்டில் இவ்வூரில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மண்ணால் போடப்பட்ட தரையுள்ள இங்கே இருந்த இந்த பழைய சபை கட்டிடமானது வெள்ள நீரினால் நிறைந்திருந்தபடியால் ஒரு இழுவை படையில் நாம் கட்டிடத்தின் கூரை வரையிலும் செல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. வெள்ள நீரோ உயிரே வரைக்கும் வந்து விட்டிருந்தது. அன்றிரவு நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டு வேதாகமத்தை திறந்தபடி பிரசங்கப்பிடத்தில் வைத்துவிட்டு நான் வீடு திரும்பிய பிறகு வெள்ளம் ஏற்பட்டு மேல் வரையிலும் பெருகிவிட்டது. நான் வெள்ளம் வரும் என்று முன்னுரைத்திருந்தேன். நான் இங்கே இந்த ஸ்பிரிங் தெருவில் 22 அளவு கொண்ட வெள்ள நீரின் உயர்மட்டத்தை தூதன் அளப்பதை நான் கண்டேன் என்று கூறியிருந்தேன். ஜிம் வைசாட் என்ற வயதான சகோதரனும் ஏறையோரும் அதை குறித்து என்னை பரிகசித்தனர். சகோதரன் ஜார்ஜ் அவர்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர், ஓ பில்லி, 1884 ஸ்பிரிங் தெருவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சுமார் 6 அங்குல உயரத்திற்கு தான் தண்ணீர் பெருக்கெடுத்தது என்று இடத்தில் கூறினார். அப்பொழுது நானோ ஆகாயத்தில் இருந்து ஒரு மனிதன் இறங்கி வருவதையும் அவன் ஒரு அளவுகோலை எடுத்து 22 உயரத்தை ஸ்பிரிங் தெருவில் அளந்தான் என்பதை நான் கண்டேன் என்றும் அவரிடத்தில் கூறினேன். அதற்கு அவரோ, நீங்களோ உணர்ச்சி வசப்பட்டு விட்டீர்கள் என்று பதிலளித்தார். அப்பொழுது நான் உணர்ச்சி வசப்படவில்லை, அது கத்தர் உரைக்கிறதா என்பதா இருக்கிறது என்று கூறினேன். ஸ்பிரிங் தெருவிலே வெள்ளம் அவ்வளவு அடி உயரத்துக்கு இருந்தது என்பதை அவரிடம் கேளுங்கள். மிகவும் சரியாக 22 உயரத்திற்கு அது இருந்தது. அந்த இரவில் நான் பிரசங்கித்து விட்டு வைத்து விட்டு வந்த அந்த பழைய வேதம் நான் வைத்து விட்டு வந்த அதே இடத்தில், அதாவது மழை பெய்ய ஆரம்பித்தது, வெள்ளம் பெருக்கெடுத்தது, இப்போது சபையில் இருந்த இருக்கையை கட்டிடத்தின் கூரை வரையிலும் வெள்ளத்தில் உயர கொண்டு போகப்பட்டன. உள்ளே வெள்ள நீர் நிறைந்திருந்து எல்லாவற்றையும் மேலே கொண்டு சென்று விட்டது. பிரசங்க பீடமோ மேலே சென்று விட்டது. பின்னரோ அவைகள் கீழே வந்து விட்டன. ஒவ்வொரு இருக்கையும் அதன் அதன் இடத்தில் திரும்பி வந்து இறங்கி நின்று விட்டது. வெள்ள நீரினால் மேலே கொண்டு போகப்பட்ட வேதாகமும் திரும்ப அதன் இடத்திற்கு வந்து எந்த அதிகாரத்தில் திறந்து வைக்கப்பட்ட எங்கே விடப்பட்டதோ அதே அதிகாரம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு தண்ணீர் பெருகியிருந்தும் கூட இவ்வாறு நிகழ்ந்தது. வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அவ்வேதாகமும் அந்த உப்பு தண்ணீர் 2 ஆண்டுகள் மிதந்து கொண்டிருந்தும் கூட அதன் எழுத்துக்கள் கொஞ்சமும் அழிந்து போகாமல் எப்படியா இருந்தது பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகள் உண்மையாயிருக்கின்றன. ஆமேன். அதன் பிறகு சகோதரன் ஜிம் ஹைசாக் அவர்களோ அதை பற்றி திருப்தி அடைந்தவராக இருந்தார். அவருக்கு அடிக்கடி தனது கையில் வலி உண்டாகும். அவருக்கு 75 வயதான போது அவருக்கு வாத நோய் ஏற்பட்டது. இங்கே அந்த வலியோ அவருக்கு வலித்துக் கொண்டே இருக்கும். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சரீரத்தில் அவருக்கு வலி ஏற்பட்டால் அவர் ஓடிப்போய் வேதாகமத்தை எடுத்து அந்த இடத்தில் வைத்துக் கொள்வார். இன்னொரு இடத்தில் வேதனை ஏற்பட்டால் அந்த இடத்திலும் இன்னொரு வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்வார். ஒரு நாள் நான் அவரை பார்க்க போன பொழுது அவர் மேல் எங்கும் வேதாகமில்லால் மூடியிருந்தது. அதனால் என்னால் அவரை பார்க்கவே முடியவில்லை. அவர் சரீரம் முழுவதும் வலியுள்ள பாகங்கள் பூராவும் வேதாகமங்களை கொண்டு மூடிக்கொண்டிருந்தார். அவர் இது தேவனுடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது என்று கூறினார். அவ்வாறுதான் அது இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த வயதான மனிதர் வந்து என்னை சந்தித்து விட்டு போவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவருடைய ஜனங்கள் ஒருவரும் இங்கே இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு நான் சிறிதளவு பண உதவி செய்வதுண்டு. ஏனென்றால் அவர் வயோதிகராகவும் பணத்தேவை உள்ளவராகவும் இருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் வழக்கமாக வருவதுண்டு. ஒரு நாள் நான் கர்நாடக தேசத்திற்கு போக கிளம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரோ வந்திருந்தார். வாயிலை விட்டு நான் வெளியே புறப்பட இருந்த பொழுது அவர் அங்கே வந்து என்னை சந்தித்து, என் மகனே பில்லி, இந்நாட்களில் ஒன்றில் நீ திரும்பி வரும்பொழுது இந்த சாலையில் இந்த வயதான மாமா ஜிம் நடந்து இனிமேல் திரும்பிக் கொண்டிருக்க மாட்டார் என்று கூறினார். அதுவே அவரை நான் கண்ட கடைசி சந்திப்பாயிருந்தது. நான் கனடாவுக்கு போய் சேர்ந்த பொழுது எனக்கோ ஒரு தந்தி வந்தது. அதில் சகோதரி மார்கன் அவருடைய கரங்களில் அவர் உயிர் நீத்தார் என்று இருந்தது. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது அவரை உடனே மருத்துவமனைக்கு விரைந்து எடுத்து சென்றார்களாம். சகோதரியை நோக்கி பார்த்துவிட்டு அவரோ மறித்து போய்விட்டாராம். சகோதரி மார்ஜி இன்று காலையில் இங்கே இருக்கிறாரா? அவள் இங்கே வழக்கமாக வருவதுண்டு. நீங்கள் யாவருமே அதை அறிவீர்கள். அச்சகோதரி பாப்டிஸ்ட் மருத்துவ மருந்தகத்தில் 17 ஆண்டுகளாக தீவிர புற்றுநோயால் அவதிப்பட்டுக் கொண்டு அங்குள்ள பதிவேடுகளில் புற்றுநோயால் மறித்துக் கொண்டிருக்கிறவள் என்று 17 ஆண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிடப்பட்டிருந்தவள். அவள் 412 நாப் பிளாக் என்ற மரங்கள் அடர்ந்த சாலையில் வசித்து வருகிறாள். இங்குள்ள மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். ஓ, ஆச்சரியமான கிருபை! அது எவ்வளவு இனிமையான சத்தம்! இங்கு லூயிவில்லில் வழக்கறிஞரான ஜிம் டாம் ராபர்ட்சன் என்பவர் இருக்கிறார். ஜிம் டாமை நாம் யாவரும் அறிவோம். அந்த நிகழ்ச்சிதான் அவரை இந்த செய்தியை விசுவாசிக்கும்படி கொண்டு வந்தது. அவர் அங்கே சென்றிருந்தார். அவருடைய தந்தையார் அம்மருத்துவமனையில் உள்ள பணியாளர்களுக்கெல்லாம் தலைமையானவராக இருக்கிறார். அவர் அங்கு சென்று அச்சகோதரி புற்றுநோயால் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது உண்மைதானா என்பதை கண்டறிய அங்கு சென்றிருந்தார். அவள் கைவிடப்பட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடப்பட்டிருந்தாள். அவர்கள் கருத்துப்படி ஏறக்குறைய அவளோ ஏற்கனவே மறித்தவளாக கருதப்பட்டாள். அவருடைய தந்தையாரோ முழுவதுமாக அலசி ஆராய்ந்து பார்த்தார். அது உண்மையாயிருக்கிறது. ஜிம் டாம் அவர்களோ, அது ஒரு பொய். அவளோ அங்கே இப்பொழுது நலமோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். நான் அவளிடம் உண்மை கொண்டு செல்ல முடியும் என்று கூறினார். ஓ ஓ, அவர் உண்மையுள்ள தேவன். அவர் அவ்வாறு இல்லையா? அவர் நம்முடைய பிழைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்பதை குறித்து நானோ மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு மகிழவில்லையா? அது அவரை நம்முடைய முழு இதயத்தோடு நேசிக்க செய்கிறது. சிங்காசனங்களும் மின்னல்களும் என்ன? 7 தீபங்கள் அல்லது விளக்குகள் அல்லது 7 நட்சத்திரங்கள், அது 7 ஆவிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது அதன் அர்த்தம் என்னவெனில், 7 சபை காலங்களில் ஜனங்களுக்காக 7 கிருபாசனங்களாயிருந்தும் பரிசுத்த ஆவியின் 7 தோற்றங்களுமாய் இருப்பது என்பதுதான். அவைகளோ இவ்வாறு உள்ளன: 7 கிருபாசனங்கள், 7 ஆசனங்கள், 7 சபைகள், 7 நட்சத்திரங்கள், 7 வெளிப்படுத்துதல்கள், 7 ஆவிகள், 7 தீபங்கள். ஓஹோ, என்ன தேவர் எவ்வளவாய் பரிபூர்ணமாயிருக்கிறார்! ஒவ்வொரு காரியமும் வேதாகமத்தின் எண்ணியல்களில் அங்கே வைக்கப்பட்டுள்ளன. வேதாகமத்தின் எண்ணியல் பூமியில் உள்ளவைகளிலேயே மிகவும் பரிபூர்ணமாய் உள்ளன. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் முடிய வேதாகமத்தின் எண்ணியலில் உங்களால் ஒரு பிழை கூட கண்டுபிடிக்க முடியாது. வேறு வகையான இலக்கியத்தில் 3 வசனங்களை வாசிப்பதற்குள்ளாகவே உங்களால் பிழை கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் வேதாகமத்திலோ அப்படியல்ல. கர்த்தருடைய ஜபத்தோடு ஒரு சொற்றொடரை சேர்க்கவோ அல்லது அதிலிருந்து ஒன்றை எடுத்துவிடவோ கடந்த 200 ஆண்டு காலத்திற்கு மேலாக முயன்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதுவோ பரிபூர்ணமாயிருக்கிறது. இனி எதையும் அதனோடு சேர்க்கவோ அல்லது இனி எதையாவது அதிலிருந்து அகற்றிவிடவோ முடியாது. அந்த ஜபத்தை இன்னும் சற்று சிறப்பாக ஆக்க வேண்டும் என்று அவர்களோ எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை அதற்குள் திணிக்கவோ அல்லது வேறு ஒன்றை அதற்குள் சேர்க்கவோ அல்லது குறிப்பிட்ட இந்த வசனத்தை அதிலிருந்து அகற்றிவிடவோ முயலுவார்கள். ஆனால் அது சரியான காரியம் அல்ல. அது பரிபூர்ணமாயிருக்கிறது என்பதை பாருங்கள். தேவனுடைய எல்லா வழிகளும் பரிபூர்ணமாயிருக்கிறது. எனவே நாம் பரிபூர்ணம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார். நாம் எவ்வாறு பரிபூர்ணமாக முடியும்? விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேயே. அதனால் நாம் நம்மையே மறந்து அப்படியே அவரில் ஜீவிக்கத்தக்கதாக செய்கிறது. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அது எத்தனை விலையேறப்பட்டதாக இருக்கிறது! சரி, இப்பொழுது 6 வசனத்திற்குள்ளாக செல்வோம். 7 தீபங்கள், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஓ என்ன, இதை பாருங்கள். அந்த ஜீவன்கள் கண்களால் நிறைந்திருப்பதை பாருங்கள். முன்னும் பின்னும் கண்களால் நிறைந்திருந்தன. இப்பொழுது பொறுங்கள். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இப்பொழுது கண்ணாடி கடல் என்பதை பார்ப்போம். இங்கே இது அதாவது ஒரு பெரிய அளவுக்கு அடையாள சின்னமாக திகழவில்லை. ஆனால் ஒரு நிமிடம், இதை கற்பலகில் இருந்து அழித்து விடுகிறேன். இப்பொழுது இதை பற்றி சிறிதளவு படிப்போம். படையேற்பாட்டு ஆலயத்தில் கண்ணாடி கடல் அடையாள சின்னமாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் மோசே பரலோகத்தில் தான் பார்த்ததைப் போலவே பூமியிலும் ஆலயத்தை கட்டும்படியாக தேவனால் கட்டளையிடப்பட்டார். யாவருமே அதை அறிவோம். சரி, இங்கு நான் சற்று வரைந்து காட்டுகிறேன். இதோ இங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடுத்ததாக அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. இதோ இங்கே பலிபீடமானது இருந்தது. அது பரிசுத்த ஸ்தலம் என அழைக்கப்பட்டது. பலிபீடத்திற்கு அருகில் வெண்கல கடல் என்பது இருந்தது. அது அவ்வாறே அழைக்கப்பட்டது. வேறு வார்த்தைகளில் கூறினால், அதாவது பலிகளை வெண்கல பலிபீடத்தில் படைக்கும் முன்னர் இந்த இடத்தில் தான் கழுவப்பட்டது. வெண்கல பலிபீடத்தில் தான் பலியானது எரிக்கப்பட்டது. இப்பொழுது இது எங்கே இருந்தது என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம். இந்த கண்ணாடி கடல் சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இந்த இடத்தில் தான் ஏழு பொன் குத்துவிளக்குகள் இவ்விதமாக வைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்தில் தான் ஒரு தொட்டியும் வருகிறது. பாருங்கள், அக்குத்துவிளக்குகள் தான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒளியை இங்கு பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இல்லை, நீங்கள் விரும்பினால் ஒளியை நீங்கள் எழுதிக் கொள்ள தேவையில்லை. ஆனாலும் அதாவது உங்களுக்கு கூற வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இங்கே வரைந்து வைத்திருக்கிறேன். ஆனால் இது வெண்கல கடல் என்று அழைக்கப்பட்டது என்பதை நீங்கள் பாருங்கள். அது ஒன்றும் மிக பெரிதான ஒன்று அல்ல. அது ஆலயத்தில் அதற்குரிய இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இவ்விதமாக கண்ணாடி கடலானது வைக்கப்பட்டிருந்தது. அது வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு தொட்டியாகும். அங்கேதான் அவர்கள் பலியை கழுவினார்கள். பலிகள் சுற்றிக்கப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது அது ஏற்றுக்கொள்ளப்படும் முன்னரோ அது கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. ஓ, இப்பொழுதே அந்த விஷயம் ஒரு பிரசங்கத்தை அமைத்து தரவில்லையா? ஓ என்ன வேத பண்டிதரே, கழுவப்படல் என்ற விஷயம் என் கவனத்தை தொட்டது. தேவனிடத்தில் எந்த ஒரு பலியும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அது முதலாவதாக கழுவப்பட வேண்டும். எப்படி? உணர்ச்சி வசப்படுவதனால் அல்ல, ஆனால் வார்த்தையினால் கழுவுதலின் மூலம். நான் சிவப்பான கிடாரியை பற்றியும் தீட்டுக்கடிக்கும் ஜலத்தை பற்றியும் தண்ணீர்கள் வைக்கப்பட்டிருந்தது வேறு பிரிந்து வருவதற்காக இருக்கிறது என்பதை பற்றியும் பிரசங்கித்த போது அந்த யூத போதகர் அங்கே இருந்தார். அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். தேவனிடத்தில் நாம் உண்மையான விசுவாசத்தோடு வருவதற்கு முன்பாக நாம் முதலில் தீட்டுக்கழிக்கும் ஜலத்தினண்டையில் வரவேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமையா, எதன் வழியாக நீங்கள் வர வேண்டும்? வார்த்தையின் மூலமே. ஓ, நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இதை குறித்து உங்களுக்கு இன்னும் இதன் பேரில் பேச முடியுமா என்று நான் பார்க்கட்டும். இப்பொழுது ஆவிக்குரிய சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடம்பரமான அறிவு சார்ந்த சிந்தையை அகற்றிவிட்டு ஆவிக்குரிய சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது ஒரு விஷயம் வருகிறது. பலிபீடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் முன்னர் முதலாவதாக அது தீட்டுக்கடிக்கும் ஜலத்தினால் கழுவப்பட்டாக வேண்டும். இப்பொழுது என்னோடு சேர்ந்து வேகமாக எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற பகுதியை விடாமல் வைத்துக் கொண்டு கொஞ்சம் சில பக்கங்கள் பின்னால் போய் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் 26 வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தாம் அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அவர் இங்கே சபை குறித்து பேசுகிறார். பாருங்கள், இப்பொழுது நான் இந்த வசனத்துக்கு இன்னும் சற்று பின்னால் போகட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் 21 வசனத்தை எடுத்துக் கொள்வோம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், உங்களை சமர்ப்பியுங்கள். சபையோரே, நீங்கள் உங்களை உங்களது மேய்ப்பனுக்கு ஒப்புக் கொடுங்கள். மேய்ப்பரே, நீர் உம்மை உமது சபையோருக்கு ஒப்புக் கொடுங்கள். சபையில் சிறிதொரு கருத்து வேறுபட்ட குழு உருவாகுமானால் எந்த ஒரு பட்சத்திலும் சாயாமல் இருந்து முழு சபைக்கும் உம்மை ஒப்புக்கொடும். சபையோரே, நீங்கள் ஒரு கருத்து வேறுபட்ட குழுவை உருவாக்க நேர்ந்தால் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பயத்தோடும் கூட வைப்பனுக்கு உங்களை சமர்ப்பியுங்கள். புரிகின்றதா? ஓ சகோதரனே, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுடைய ஆண்டவர். ஸ்திரீகளே, நீங்கள் எத்தனை பேர் இதை அறிவீர்கள்? அது முற்றிலும் சரியாயிருக்கிறது. வேதாகமும் ஆதியிலே இவ்வாறு கூறியுள்ளது. இதுவரையிலும் அவ்வாறே இருந்து வருகிறது. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். கணவனும் அந்த விதமாகவே இருக்கிறார். விவாகமானவர்களே, வயது வந்தோரே, வாழ வேண்டிய விதத்தை அறிந்து கொள்வதற்குரிய பிரயாசத்தை அடைந்துள்ள பிள்ளைகளே, நீங்கள் இந்த விஷயத்தை நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, கர்த்தருக்கு கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து மனைவியை அசட்டை செய்யாதீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் நீங்கள் ஒரு கணவனாய் இருப்பதற்கு தகுதி இல்லை. அது உண்மை. தாம் அதை கவனியுங்கள். இதோ இங்கே இது வருகிறது, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஆகவே தொடர்பு கொள்ளும்படியாக வருகிற ஒவ்வொருவரும் இவ்விடத்திற்கு தொடர்பு கொள்ள வருகையில் வார்த்தையின் வழியாகத்தான் வர வேண்டும். அநேகர் வேறு வழியாக வருகிறார்கள். சிறு கதைகளை உதாரணமாக கூறுவதில் நானும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். தாயார் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்துவிட்டார்கள் என்றும் அவர்கள் உங்களுக்காக பரலோகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு கதை உண்டு. வார்த்தை பயன்படுத்தப்பட்ட பிறகு இது வரலாம். அநேகர் பீடத்தண்டையில் வருகிறார்கள். ஏனெனில் பரலோகத்தில் உள்ள தங்கள் தாயாரை சந்திக்க அவர்கள் விரும்புகிறார்கள். அதெல்லாம் சரிதான், நீங்கள் அதை செய்ய வேண்டியதுதான். ஆனால் பீடத்தண்டையில் நீங்கள் வருவதன் காரணம் அதுவல்ல. வசனத்தின்படி கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக மரித்தபடியினால் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடும்படி பீடத்தண்டையில் வருகிறீர்கள். எனவே வார்த்தையின்படி வராத எந்த பலிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படித்தானே? ஓ சகோதரனே, இதை நான் கூற வருகிறேன். இதை கூற எனக்கு விருப்பம் இல்லை. இதை கூறுவதற்காக என்னை மன்னியுங்கள். இக்காரணத்தினால்தான் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 19 அதிகாரம் இருந்து வருகிறது. நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்ததில் இருந்து இதுவரையிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளீர்களா என்றதில் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர்கள், அப்படி ஒன்று உண்டென்றே நாங்கள் கேள்விப்படவில்லை என்று பதிலளித்தார்கள். அப்படி என்றால் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? நீங்கள் ஏன் இதற்குள் வரவில்லை என்று கேட்கப்பட்டது. வார்த்தையின் வழியாக அல்லாமல் வேறு வழியாக அவர்கள் வந்துவிட்டனர். ஓ, நாங்கள் விதிமுறையின்படி அதன் வழியாக வந்தோம். நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அவனோ அதற்கு, அது இப்பொழுது பலனளிக்காது. யோவான் மனம் திரும்புவதற்காக ஞானஸ்தானம் கொடுத்தான், பாவ மன்னிப்பு கண்டு கொடுக்கவில்லை என்று பதிலளித்தான். இதை அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏன்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கினால் கழுவப்படுவதற்காக. திருவசனமானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று கூறியுள்ளது. அதனோடு வேற எதையாவது இணைக்க பார்க்கிற எதுவும் பொய்யாயிருக்கிறதே. இப்பொழுது என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே, இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நான் அறிவேன். இப்பொழுது நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தெய்வீக அன்போடு நான் இதை கூறட்டும். இந்த காரியங்களின் பேரில் இனிமேலும் நான் அமைதியாக இருக்க கூடாத வேலையானது வந்துவிட்டது. வருகைக்கு மிக அருகில் இருக்கிறோம். புரிகின்றதா? திரித்துவ கொள்கையானது பிசாசினுடையதாய் உள்ளது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றே நான் கூறுகிறேன். அது எங்கிருந்து வந்தது என்பதை கவனியுங்கள். நிசாயா ஆலோசனை சங்கத்தில் தான் ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அங்கே கத்தோலிக்க சபையானது ஆளுகைக்கு வந்தது. திரித்துவம் என்ற வார்த்தை வேதாகம புத்தகம் முழுவதிலும் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. மூன்று தேவர்கள் என்ற கொள்கையை பொறுத்த மட்டில் அது பாதாளத்தில் இருந்து வந்ததாகும். ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அதுதான் சரியானதாகும். இப்பொழுது நீங்களோ இந்த எல்லா திருத்துவ கொள்கைக்காரர்களும் பாதாளத்திற்குரியவர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கலாம். இல்லையா, அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் வேலையானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. சகோதரனே, அவர்கள் உத்தமமாகவே தவறாயிருக்கிறார்கள். எந்த மனிதனானாலும் சரி, எந்த இடமானாலும் சரி, எந்த வேலையானாலும் சரி, இந்த விஷயத்தின் பேரிலும் பேச விரும்புகிறவர்கள் என்னிடத்தில் வரலாம். எந்த ஊழியக்காரனானாலும், பேராயிரானாலும், பிரதான பேராயிரானாலும், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இச்செய்தி ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. இது உலகம் முழுவதிலும் செல்லும். உலகம் முழுவதிலும் செல்லும் இந்த ஒலிநாடாவில் உள்ள எனது செய்தியை கேட்டு என்னிடத்திலே வரும் எந்த ஒரு நபரையும் நான் சகோதர அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். என்னவெனில், திருவசனத்தில் எங்காவது அல்லது நம்பத்தகுந்த எந்த வரலாற்று புத்தகத்திலும் உள்ள ஒரு பத்தியிலாவது கத்தோலிக்க சபையானது ஸ்தாபிக்கப்படுகிற வரையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் அங்கு அரசாணப்பட்டதாக எந்த ஒரு நபரை குறித்தாவது இடத்தில் வந்து எனக்கு காண்பிக்கட்டு பார்க்கலாம். அப்படி காண்பித்தால் நான் என்னுடைய உபதேசத்தையே மாற்றிக்கொள்வேன். ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரர்களே, இக்காரியங்களுக்கு உங்களுடைய கண்களோ குருடாக்கப்பட்டுள்ளன. தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி ஜெபியுங்கள். இப்பொழுது அதை குறித்து ஆதரிக்கும்படியான திருவசனம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்களோ எனக்கு அதை காண்பிக்கும்படி உங்களுக்காக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன், அல்லது உங்களுடைய தொலைபேசி அழைப்பிற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருப்பேன். நீங்கள் இந்த விஷயத்தின் பேரில் எனக்கு சவால் விடுக்காவிடில் நீங்கள் வேண்டுமென்றே ஆவிக்குரிய அறியாமையினால் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒளிநாடாவுக்கு அப்பால் இருக்கிற உங்களுக்கு இதை சொல்லுகிறேன், எது வெளிச்சம் எது அந்தகாரம் என்பதை அறிய நீங்கள் விரும்பினால் நாம் அதற்காக தேவனிடத்தில் கேட்க கடவோம். நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்றே கூறுகிறேன் என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரர் என்று விசுவாசிப்பில்லையானால் அது திருவசனத்தின்படி சரியா இல்லாவிடில் அது தவறாகும். அப்படியானால் அது திருவசனத்தின்படி இல்லாவிடில் என்னை சீர்படுத்துவது உங்களுடைய கடமையாகும். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அது ஒரு தவறாயிருக்கிறதே. மூன்று தேவர்கள் உண்டு என்று நம்புகிற அநேக ஆயிரக்கணக்கான திருத்துவவாதிகள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் அதில் தென்படவில்லை. இச்செய்தியின் பின்னால் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஒலிநாடாவை நிறுத்திவிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டாம். திருத்துவ சகோதரர்களே, இதற்கு செவி கொடுங்கள். ஆனால் நீங்கள் சில நிமிட நேரம் அமைதியாக அமர்ந்திருங்கள். உங்களுக்கு நீங்களே கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சபையாருக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? ஒலிநாடாக்களை பெற்றுக் கொள்வதை நிறுத்திவிடாதீர்கள். அதனோடு தரித்திருங்கள். திருவசனத்தை கொண்டு அது சரியா இருக்கிறதா என்று அதை ஆராய்ந்து பாருங்கள். வேதமோ எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் என்று கூறியுள்ளது. இதுவோ புகழ் பெறாதது என்பதை நான் அறிவேன். இயேசுவும் அப்படியே புகழ் பெறவில்லை. செய்தியும் அப்படியே இருக்கிறது. எப்பொழுதும் அவ்வாறே இருந்து வந்திருக்கிறது. உங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டவரையும் குணமாக்க நான் வருகிற பொழுது நீங்களோ அதை மகத்தானது என்றும் பெரிய கூட்டங்களை சேர்க்கிறது என்றும் சபையை அது கட்டி எழுப்புகிறது என்றும் நீங்கள் எண்ணினீர்கள். இயேசுவும் கூட ஒரு நாள் சத்தியத்தை பிரசங்கிக்க ஈடுபடுகிற வரையிலும் அப்படியே செய்தார். அவர் அவ்வாறு செய்தபோது அவரோடு இருந்த 70 பேர்களும் கூட அவரை விட்டு விலகி போனார்கள். அவர் மீதியாக இருந்த 12 பேரிடமாய் திரும்பி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். அப்பொழுதுதான் பேதுரு அந்த குறிப்பிடத்தக்க வார்த்தைகளான, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறினான். தேவனுடைய வசனம் மட்டுமே நித்தியமாக இருக்கிறது. ஆகவே எங்காவது யாராவது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அரசாணம் பெறும்படி தேவன் செய்தார் என்பதை எனக்கு கண்டறிந்து காண்பியுங்கள் பார்க்கலாம். நீங்கள் மத்தேயு 28:19 எடுத்துக் கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி, அங்கே மத்தேயு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறினார். யாராவது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது ஒரு நாமம் என்று எண்ணினால் அவர்களுடைய படிப்பில் தான் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதையே அது காண்பிக்கிறது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பேராயர்களுக்கு 7 வரை மட்டுமே படித்த மாணவன் கூறுவதோ, பிதா என்பது ஒரு நாமம் அல்ல, குமாரன் என்பது ஒரு நாமம் அல்ல, பரிசுத்தாவி என்பதும் ஒரு நாமம் அல்ல. அவைகள் அந்த நாமத்துக்குரிய பட்டங்களாய் உள்ளன. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதோ இயேசு கிறிஸ்துவாய் உள்ளது. இவ்வாறு நான் கூறுவது கோபத்தில் அல்ல, அன்பினால் இது கூறப்படுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள திருத்துவ சகோதரர்களால் அவர்கள் சபைகளில் பேசும்படி நான் அழைக்கப்பட்டது உண்டு. அவர்களிடத்தில் தேவ மரியாதையோடும் அன்போடும் கிறிஸ்துவின் முழு சரத்தை பற்றியும் கருத்தில் கொண்டு இது கூறப்படுகிறது. நான் உங்கள் நடுவில் இருக்கையில் இதை குறித்து பேசியதே இல்லை. நீங்களே என்னை கேட்பீர்கள் என்றால் அப்பொழுது நான் உங்கள் ஆலயத்திற்கு வந்து அதை குறித்து உங்களோடு பேசுவேன். ஆனால் உங்கள் சபையோரிடத்தில் அதை பேசிவிட்டால் அது அவர்களை பெரிதும் கலக்கிவிடுமே. நீங்கள் தான் உங்கள் மந்தையின் மெய்ப்பன். எனவே அது உங்களுடைய இடம். வெளிப்பாட்டை நீங்கள் உங்கள் மந்தைக்கு கொடுக்க வேண்டும். நான் ஊழியக்காரனிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாவிடில் வாருங்கள், நாமோ உட்கார்ந்து சேர்ந்து விவாதிப்போம். வேதமோ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளது. கண்ணாடி கடலில் தான் பலியானது கழுவப்பட்டது. நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஓ, அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதை பற்றி நாம் சிறிது நேரத்தில் திரும்பவும் பார்க்க போகிறோம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்தல். அங்கே நீங்கள் பிரவேசிப்பதற்கு முன்னர் நீங்கள் திருவசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவனை அணுகுவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அதுதான் விசுவாசத்தின் மூலமாகும். அது சரிதானே? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நமது மனசாட்சி கழுவப்படுதல் ஒரு மனிதரை சந்திப்பதற்காக அல்ல, தகப்பனை சந்திக்க அல்ல, தாயை சந்திக்க அல்ல, குழந்தையை சந்திப்பதற்காக அல்ல. அவைகள் எல்லாம் உண்மைதான். நாம் அதையும் செய்வோம். ஆனால் நாம் முதலாவதாக வர வேண்டிய இடம் என்னவெனில், தேவனை அணுகுவதற்காக உள்ள வழியில்தான் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நாம் கழுவப்படுவோம். விசுவாசத்தினால் நாம் நடக்கிறோம். தேவன் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதுதான் கிருபையாகும். அது உண்மை. தேவனை நீங்கள் விசுவாசித்தீர்கள், தேவன் பேரில் நீங்கள் விசுவாசம் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் உங்களை பற்றி மனஸ்தாபம் கொண்டதுமே நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நேற்று நான் ஒரு சகோதரனிடம் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த விஷயத்தில் அவரோ சற்று உடம்பு போயிருந்தார். நான் அவரிடம், பாரும் சகோதரரே, நீங்கள் உங்கள் மனைவியின் மனதை புண்படுத்தும்படியாக கூறினீர்கள் என்றால் உடனே நீங்கள் அதை பற்றி மனஸ்தாபப்பட்டு உங்கள் மனைவிக்காக வருத்தப்படுவீர்களானால் நீங்கள் செய்தது பற்றி மனஸ்தாபம் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே உங்கள் இதயத்தில் மனம் திரும்பி விட்டீர்கள். அச்சரிதான். ஆனால் நீங்கள் அதை பற்றி போய் உங்கள் மனைவியிடம் கூற வேண்டும். நீங்கள் நிச்சயம் அவரிடம் போய், தேனே, நான் அவ்வாறு கூறியதற்காக வருந்துகிறேன் என்று கூறியாக வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் நீங்கள் முழுவதுமாக மனம் திரும்பினீர்கள் என்று ஆகும். இப்பொழுது தேவரிடத்திலும் காரியம் இப்படியாகத்தான் இருக்கிறது. இந்த விதமாக ஒரு மனிதன் போய் கூறுவானில் நான் அவளுடைய உணர்வுகளை புண்படுத்தி விட்டேன், ஆனால் அதனால் ஒன்று பாதகம் இல்லை, நான் அவளிடத்தில் நான் வருந்துகிறேன் என்று சொல்லுவேன். ஆனால் உண்மையில் நான் அவ்வாறு வருந்தவில்லை என்று இவ்வாறு நீ கூறினால் நீர் ஒரு மாய்மாலக்காரனாயிருக்கிறாய். புரிகிறதா? அது உண்மையே. அது தேவனால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக முழுவதும் மனஸ்தாபப்பட வேண்டும். அப்படி நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகின்றீர்கள் என்று அறிவீர்கள் என்றால் அப்பொழுது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்கள், வெறுமன எளிமையாய் உள்ளது. தேவரோ அதை மிகவும் எளிமையானதாக இருக்கும்படி செய்திருக்கிறார்.
இந்த
கண்ணாடி கடல் பழுங்கி கொப்பாக கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது இந்த கண்ணாடி கடலானது வெண்கல கடல் தொட்டியை கொண்டு அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே இது கண்ணாடி கடல் என்று இருக்கிறது. மோசே அதை கண்ணாடி கடலாக பார்த்தான். அதுதான் வெண்கல கடல் தொட்டி என்று அழைக்கப்பட்டது. வெண்கல பலி, சரியா கூறினால் ஒரு வெண்கல பலிபீடம். வேதாகமத்தில் வெண்கலம் எதை குறித்து பேசுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நியாய தீர்ப்பை குறித்தே ஆகும். மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கினான். ஒரு சர்பமானது எதை குறிக்கிறது? அடையாள சின்னமாக இருந்த அந்த வெண்கல சர்பமானது அவர் அதன் தலையை ரசிக்குவார், நீ அவர் குதிங்காலை ரசிக்குவாய் என்று ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட பொழுது பாவமானது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டது என்பதையே சுட்டிக்காட்டுவதாயிருக்கிறது. வெண்கலம் தெய்வீக நியாய தீர்ப்பை எடுத்துக் காட்டுகிறது. வெண்கல பலிபீடத்தின் மேல்தான் பலியானது சுட்டரிக்கப்பட்டது. வெண்கல கடல் தொட்டியானது பலி திருவசனத்தின் தண்ணீரினால் கழுவப்படுவதற்காக இருக்கிறது. பாருங்கள், எலியா தன் நாட்களில் போய் வானத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு ஆகாயமானது வெண்கலம் போல் காணப்படுகிறது என்று கூறினார். புறக்கணித்து விட்ட தேசத்தின் மேலுள்ள தெய்வீக நியாய தீர்ப்பு, ஓ என்ன வெண்கலம், வெண்கலமே! இப்பொழுது நாம் கடல் தொட்டி அண்டையில் இருக்கிறோம். கடல் தொட்டியானது காலியாகவும் பளிங்கை போல தெளிவாகவும் இருந்தது என்பதை கவனித்தீர்கள். ஏன்? சபையானது ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் சற்று நேரம் கழித்து உபத்திரவ காலத்து பரிசுத்தமார்கள் மேலே வருவதை குறித்து கவனிக்கிறோம். அப்பொழுது முழுவதும் மீண்டும் அக்னிமயமாக இருப்பதை காண்கிறோம். நீங்கள் அறிவீர்களா? அதை நீங்கள் வாசிக்க விரும்புகிறீர்களா? இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக் கொள்வோம். அங்கே மீண்டும் அக்னிமயமான வெண்கலம் போன்றுள்ளதை குறித்து பார்க்கலாம். சரி, பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய, சரி, கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. இப்பொழுது தேவனுடைய கோபம், கவனியுங்கள், அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற கடலையும் இப்பொழுது கவனியுங்கள். மிருகத்துக்கும் அதன் சொரூபத்துக்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்துக்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் பாடி, ஓ உங்களுக்கோ இது புரிகிறதா? உபத்திரப காலம், ஓ நீங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல அவசரமாய் உள்ளீர்களா? கவனியுங்கள், இங்கு ஒரு காரியத்தை இங்கே நாம் கவனிப்போம். எவ்வாறு நாம் வருகிறோம்? புறஜாதி சபையாகிய நாம் இந்த திருவசனத்திற்கு இக்கண்ணாடி கடல் அண்டையில் தண்ணீராகிய திருவசன தண்டையில் வந்து அது எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக அதை அங்கீகரித்து வர வேண்டும். அது சரிதானே? அப்பொழுது பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறது. அந்த காலத்துக்குரிய வெளிச்சத்தினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இதற்குள் வருகிறது. வந்து நட்சத்திரம் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வருகிறது. அதை புரிந்து கொண்டீர்களா? இந்த காலத்தின் முடிவில் வெண்கல கடல் தொட்டியை யோவான் காண்கையில் அது பளிங்கை போல் தெளிவாக இருந்தது என்பதை கவனியுங்கள். அது என்னவா இருந்தது? வார்த்தையானது பூமியின் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது, சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. எனவே இனி அதில் ரத்தமில்லை, சபை காலமானது முடிவடைந்து விட்டது. எனவேதான் அது பளிங்கை போல் தெளிவாக இருந்தது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரத்தில் ஸ்திரீயின் சந்ததியாகிய மீதியானவர்கள் உபத்திரவ காலத்து பரிசுத்தமான்கள் ஆவர். அவர்கள் உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் இந்த கடலின் மேல் பாருங்கள் நின்று கொண்டிருப்பதாக காணப்பட்டார்கள். அது அக்னிமயமாக ரத்தத்தால் நிறைந்து சிவப்பான அக்னி நாவுகள் உள்ளதாக தேவ அக்னியானது எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் ரோமாபுரியாகிய மிருகத்தின் மேலும் அவனது லக்கத்தின் மேலும் அவனது பெயரின் எழுத்துக்களின் மேலும் அவனது சொருவமாகிய சபைகளின் சங்க கூட்டமைப்பின் மேலும் ஜெயம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். இந்த உபத்திரவ காலத்து பரிசுத்தமானர்களாகிய இக்குழுவினரான மக்களை வெளியே கொண்டு வருவதற்காக இஸ்ரவேலுக்காக தோன்றவிருக்கும் அந்த இரு தீர்க்கதரிசிகளாகிய மோசேயும் எலியாவும் செய்கிற பிரசங்கத்தின் மூலமாக அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். பாருங்கள், இப்பொழுது சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டாகிவிட்டது. ஆனால் இது நடக்கையில் கிறிஸ்துவின் மனைவியானவள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உபத்திரவ காலமானது நகரத்தினுள் தனது ராஜாக்களையும் அவர்களுடைய எல்லா மகிமைகளையும் கொண்டு வந்திருக்கிறார். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளும் போது நீங்கள் அதை காணலாம். இதை நீங்கள் எழுதி குறிப்பிட்டு வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டே வந்தால் அதை பற்றி நாம் பார்க்கையில் நமக்கு அதன் அர்த்தம் என்ன என்பதை கண்டுகொள்ளலாம். அதனுடைய ஒவ்வொரு சிறு காரியத்தையும் முன்னும் பின்னும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கோ நேரமில்லை. ஆனால் அதனை குறித்த மிக முக்கியமான இடங்களை பார்ப்போம். பிறகு ஏதாவது ஒரு நாளில் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு ஏராளமான தருணம் உண்டாயிருக்கும். இப்பொழுது எழுந்து வந்த உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார்கள். சபையானது உபத்திரவ காலத்தினுள் போகாது. அவர்கள் ஏற்கனவே மகிமையில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இதோ இங்கே உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் என்னுடையதும் உங்களுடையதுமான தவற்றினால் அவர்கள் ஒருபோதும் வசனத்தை கேட்காதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கேட்டிருந்தும் அதை அவர்கள் புறக்கணித்திருந்ததால் அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள். அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்பட்டிருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் வார்த்தையை புறக்கணித்து விட்டனர். ஆனால் அவர்கள் ஒருபோதும் கேட்டே இராவிட்டால் அப்பொழுது தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார். உபத்திரவ காலமானது அவர்களுக்கு வருகிறது. இப்பொழுது ஒரு நிமிடம் கவனியுங்கள். அதே வார்த்தையினால்தான் இவர்களும் கழுவப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இவர்களுக்கும் அதே பலிபீடம்தான், அதே கண்ணாடி கடல் தான், அதே திருவசனம்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 15:2-5 வசனங்கள். ஒரு நிமிடம் கவனியுங்கள். இப்பொழுது நாம் அவர்களிடத்துக்கு ஒருபோதும் தேவ வசனத்தை எடுத்துக் கொண்டு போகவில்லை. அதனால்தான் அவர்கள் இவ்விதமான நிலையில் இருக்கிறார்கள். நாம் அவர்களிடத்துக்கு ஒருபோதும் வார்த்தையை கொண்டு போகவே இல்லை. அதற்காக நாம் பொறுப்பாளிகளாக்கப்பட போகிறோம். எனவே நாம் அந்த ஜனங்கள் எல்லோரையும் பிடித்துக் கொள்ள இயலாமல் இருக்கிறது. இந்த காலத்தில் உள்ள சத்தியத்தையுடைய சபையானது அப்படி செய்ய முடியாது. அவர்கள் யாவரும் உபத்திரவ காலத்திற்குள் போகிறபடியால் கடந்து போன சபை காலங்களில் மறித்த பரிசுத்தவான்கள் அல்ல இவர்கள். ஏனெனில் இவர்களை பற்றி மகா உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மகா உபத்திரவ காலமானது சபையானது பரமவீட்டிற்கு எடுக்கப்பட்ட பிறகு எதிர்வரும் காலத்தில் நிகழப்போகும் காரியமாகும். ஓ, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஓ, நான் அதை நேசிக்கிறேன். கவனியுங்கள், இன்னும் சற்று அப்பால் பார்ப்போம். அவர்கள் என்ன விதமான வார்த்தையை கேட்டார்கள் என்பதை பற்றி நான் பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15:2 வசனத்தில் இருந்து துவங்குவோம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். இப்பொழுது அவர்கள் ஒருபோதும் உள்ளே பிரவேசிக்கவில்லை என்பதையும் ஆனால் அவர்கள் திருவசனத்தை காதுகளால் கேட்டிருக்கிறார்கள் என்பதையும் பாருங்கள். அவர்கள் திருவசனத்தை கேட்டிருந்தார்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் என்ன விதமான உபதேசத்தை கேட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அது சபையோடு இப்பொழுது ஒத்துப்போகிறதா என்பதையும் பாருங்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் அப்பாடல் மோசே செங்கடலை கடந்த பிறகு பாடியதாகும். ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். யார் அந்த ஆட்டுக்குட்டியானவர்? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியவுமானவைகள். அவர்கள் அவரை யார் என்று அடையாளம் கண்டுகொண்டனர் என்பதை பார்த்தீர்களா? திருத்துவத்தில் உள்ள 3 ஆளாக அல்ல, ஆனால் அவரை அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தவான்களின் ராஜா என்பதாகத்தான் கண்டுகொண்டனர்.
Listen, are you ready?
கவனியுங்கள், நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? 4 கர்த்தாவே ஆங்கிலத்தில் முதலெழுத்து பெரிய எழுத்தில் உள்ளது. கர்த்தாவே என்பதற்கு அது ஏலோகி என்பதாகும். யாரும் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது திருவசனத்தை கேட்டு தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுவது போல் அதே தண்ணீரினால் தான் அவர்களும் கழுவப்படுகிறார்கள். அதே விசுவாசம் தான் சர்வ வல்லமை பொருந்திய இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை தான் இதுவும். ஆதியில் முழு வெளிப்படுத்தலாகாது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றிய வெளிப்பாடு, அதாவது நம் மத்தியில் மாம்சமான தேவனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு முழுவதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சுற்றப்பட்டுள்ளது. உமது நாமம் மகத்துவமும் ஆச்சரியமானது. யாரும் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய ரீதியான செயல்கள் வெளியரங்கமாகின. வேறு வார்த்தைகளில் கூறினால், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது என்னவாய் இருக்கிறது என்பதை காண்கிறோம். உமது நியாய தீர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாம் இங்கே நிற்கிறோம். இப்பொழுது நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். உபத்திரவ காலத்தின் வழியாக நாம் வந்த பிறகு நாம் இப்பொழுது கழுவப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உமக்காக நிலை நின்றோம். நாங்கள் உம்மை விசுவாசித்தோம். இப்பொழுது நாங்கள் கண்ணாடி கடலில் மேல் நின்று கொண்டிருக்கிறோம். உமது பரிசுத்த வசனத்தின் பிரதிபலிப்பில் உம்மை நாங்கள் கரம் பண்ணி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உமது விளக்குகள் உண்மையாயிருக்கின்றன. உமது நியாயத்தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். ஓ என்னே, நாம் அதன் பேரில் ஒரு வாரம் தடுத்திருக்க கூடும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது இங்கே வரைந்திட வேண்டிய ஒரு விஷயம் என்னிடத்தில் உண்டு. அப்படியே ஒரு நிமிடம் அதை நாம் இப்பொழுது வரைந்து கொள்வோமாக. இப்பொழுது நாம், அதாவது நாம் இங்கேயே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை ஏன் பார்க்க கூடாது?
Now, if we'll notice, there's a great picture. Now, here is a...
இப்பொழுது நாம் இங்கே கவனித்து பார்த்தால் இங்கே ஒரு மகத்தான காட்சி காணப்படுகிறது. இதோ இங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளது. சரி, இங்கே பரிசுத்த ஸ்தலம் உள்ளது. இங்கே வருவதற்கு முன்பாக முதன் முதலாக கடல் தொட்டி உள்ளது. சரி, இப்பொழுது கவனியுங்கள். நாம் எவ்வாறு தேவனை அணுகிறோம்? விசுவாசம் கேள்வியினால் வரும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்தந்த காலத்துக்குரிய தூதனுக்குள்ளாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதினால் வரும். முன்பு அங்கே சாலமோனின் ஆலயத்திலே அந்த குத்துவிளக்குகள் தனது விளக்குகளின் ஒளியை அங்கே வெளியே உள்ள அந்த வெண்கல கடல் தொட்டியின் மேல் பிரகாசித்து பிரதிபலித்தன. எனவே இங்கே அந்த சபைக்காலத்துக்குரிய தூதனானவன் அக்கடல் தொட்டியின் மேல் ஒளி வீசி பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே இருந்து கொண்டு அவருடைய இரக்கத்தையும் அவருடைய திருவசனத்தையும் அவரது நியாயத்தீர்ப்பையும் அவரது நாமத்தையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறவனே அவன். அங்கே யாவும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் விசுவாசிப்பதன் மூலம் அங்கே வேறு பிரிக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? இங்கே இது எவ்வளவு அழகாய் உள்ளது என்பதை கவனியுங்கள். நாம் அதை பற்றி அன்றைக்கு பேசினோம். கவனியுங்கள், இங்கே விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், சரி, கழுவப்பட்ட பிறகு இரண்டாவது ஸ்தலத்தில் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அதன் பிறகு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்கள். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், உங்களுக்கு அது புரிகிறதா? அவருடைய செய்தியானது எவ்வாறு உள்ளது? கேட்பதனால் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நீங்கள் அதன் பேரில் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்ததாகும். அதை பாராட்டும் வகையில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை மதித்து தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடுகிறார். இப்பொழுது என்னுடைய பாப்டிஸ்ட் சகோதரனே, நான் ஒரு காரியத்தை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நீங்களோ தேவனை விசுவாசிப்பதை தவிர ஆபிரகாமினால் வேறு என்ன செய்திருக்க முடியும்? அது அவருக்கு தேவனால் நீதியாக எண்ணப்பட்டதே என்று கூறுகிறீர்கள். இந்த ஸ்தலத்தில் அவனால் அவ்வளவுதான் செய்ய முடிந்தது. அவன் தேவனை விசுவாசித்தான். ஆனால் தேவனோ அவனது விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதற்காக விருத்த சேதனமாகிய முத்திரையை அவருக்கு கொடுத்து அவரை முத்திரையிட்டு அவரது விசுவாசத்தை தான் ஏற்றுக்கொண்டதாக அதன் மூலம் காண்பித்தார். நீங்கள் தேவனில் விசுவாசம் கொண்டுள்ளதாக அறிக்கையிடுகிறீர்கள். அப்படி இருந்தும் ஒருபோதும் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படாதிருக்கிறீர்கள். எபேசியர் 4:30 இவ்வசனத்தை எழுதிக்கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:30 முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாத வரையிலும் நீங்கள் முத்திரையிடப்படவே இல்லை. அம்முத்திரை எவ்வளவு காலத்திற்கு நீடித்திருக்கும்? அடுத்த எழுப்புதல் வரைதானா? நம்முடைய மீட்பு வரையிலும், நாம் மீட்கப்படுகின்ற அந்த நாள் வரையிலும் நீடித்திருக்கும். அதை விட்டு அகன்று போக வழியே இல்லை. அதை விட்டு நீங்கள் அகன்று போகவே முடியாது. ஏனெனில் அது உங்களை விட்டு அகன்றிடவே செய்யாது. பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் மீட்கப்படும் நாள் வரையிலும் முத்திரையிடப்படுகின்றீர்கள். வருங்காலமோ, நிகழ்காலமோ, நாசமோசமோ, பசியோ, தாகமோ, மரணமோ அல்லது வேறு எந்த ஒன்றுமோ கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. பவுல் நான் அதை குறித்து முழுவதுமாக நிச்சயித்திருக்கிறேன் என்றார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது, அங்குதான் காரியமே உள்ளது. நீங்கள் உங்களுடைய மீட்பின் நாளுக்கென்று முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். கவனியுங்கள், அது மீண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்த விஷயத்தை திரும்ப கொண்டு வரும். இதை பார்க்க எனக்கு நேரம் இருக்குமா? கவனியுங்கள், இதை கவனியுங்கள். ஆவி, அதாவது ஆவி ஆத்துமா சரீரம், சரி பாருங்கள், சரீரம் ஆத்துமா ஆவி. இப்பொழுது நான் அந்த வரைபடத்தை அழித்துவிட்டு வேறொன்றை உங்களுக்கு வரையப் போகிறேன். இப்பொழுது நான் ஒன்றை இங்கே உங்களுக்கு வரையப் போகிறேன். கடந்த ஞாயிறன்று இதை வரைய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே நான் எனக்காக இந்த மஞ்சள் நிற துண்டு காகிதத்தில் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் இதை இங்கே வரைந்திட விரும்புகிறேன், ஏனெனில் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளவும் நான் கூறியதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் அது வசதியாக இருக்கும். இப்பொழுது இதுதான் சரீரம், இதுதான் ஆத்துமா, இதுதான் ஆங்கிலத்தில் பெரிய இடத்தில் ஆவி என்பது முதலெடுத்து உள்ளது. ஆவி, பரிசுத்த ஆவி. சரி, இப்பொழுது இவைகளினால் தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீர்களேயானால் இங்கே பரிசுத்த ஸ்தலம் அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளது. இங்கே பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம். இங்கே கடல் தொட்டி உள்ளது. இவ்விடத்தில் தான் நீங்கள் வார்த்தையை கேட்கிறீர்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அது வேறு பிரிந்து வருவதை குறிக்கிறது. அது வேறு பிரிந்து வர செய்யும் கடல் தொட்டியாகும். இப்பொழுது இதை கவனியுங்கள், இங்கே உள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வாசல் தான் உள்ளது. அதற்காக நீங்கள் இங்கேதான் வர வேண்டும். சரிதானே? எனக்கு வரைவதற்கு போதுமான இடம் இருந்தால் நல்லமா இருக்கும். அப்படி இருந்தால் நான் இங்கே கன்னிகைகளை குறிப்பிடுவேன், கல்யாண விருந்தையும் வரைந்து காட்டுவேன். அது இன்னொரு விஷயம். அந்த கல்யாண விருந்தில மனிதன் எவ்வாறு உள்ளே வந்தான் என்பதை பாருங்கள். அவன் வாசல் வழியாக வராமல் வேறு வழியாக உள்ளே நுழைந்து விட்டான். இங்கேதான் வாசல் உள்ளது. இயேசுவோ நானே வாசல் என்று கூறினார். கல்யாண விருந்துக்கான மேஜை இங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் மக்கள் அமர்ந்திருந்தனர். இங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாக உள்ளே நுழைந்திருந்தான். ராஜா வந்தபொழுதோ அவர், சிநேகிதனே, நீ எவ்வாறு இங்கே உள்ளே நுழைந்தாய், எவ்வாறு உள்ளே பிரவேசித்தாய் என்று கேட்டார். அவன் வாசல் வழியாய் பிரவேசிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. அவன் ஒரு ஜன்னல் வழியாகவோ அல்லது கொலைப்புற வழியாகவோ அல்லது ஒரு கோட்பாட்டின் மூலமாகவோ அல்லது ஒரு மதஸ்தாபனத்தின் வழியாகவோ உள்ளே பிரவேசித்திருப்பான். அவன் வாசல் வழியாக பிரவேசிக்கவே இல்லை. ஏனென்றால் பழங்காலத்து கிழக்கத்திய நாடுகளில் இன்னமும் அதே நடைமுறைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதாவது மணவாளனானவன் தன் கல்யாணத்துக்கு அவனே அழைப்பு கொடுத்து அவன் அழைத்துள்ள ஒவ்வொருவரும் வரும்போது அவனே கல்யாண வஸ்திரத்தையும் அளிக்கிறான். ஓ, நான் அதை குறித்து எண்ணி பார்க்கையில் என்னுடைய இருதயம் எப்படியாய் ஆனந்த அதிர்ச்சி அடைகிறது. முதலாவதாக என் பிதா ஒருவனுக்கு அழைப்பு கொடுக்காமல் அவன் என்னிடத்தில் வர முடியாது. என் பிதா எனக்கு தந்தவைகள் யாவும் என் அண்டையில் வரும். நாம் எவ்வாறு அழைக்கப்பட்டோம்? உலக தோற்றத்திற்கு முன்னரே நமது பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன. எதற்காக வென்றால் ஒளியை கண்டுகொள்ளவும் உள்ளே பிரவேசிப்பதற்காக, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காகவுமே. ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் நாமம் அங்கே எழுதப்பட்ட அதே நேரத்தில் தான் நமது நாமங்களும் அங்கே எழுதப்பட்டன. வேதத்தில் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் யாவரையும் அவன் மோசம் போக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. அதை சிறிது நேரத்திற்கு பிறகு பார்ப்போம். கவனியுங்கள், மணவாளன் தானே வாசலண்டையில் நின்றிருப்பானில் அழைக்கப்பட்டவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பினை கொண்டு வந்து இதோ இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் என்பார். மணவாளரோ உமக்கு நன்றி என்று கூறிவிட்டு அவ்வழைப்பினரை எடுத்து கீழே வைத்துவிட்டு அவர்கள் யாவரும் ஒரே விதமாக இருக்கும்படியாக எல்லோருக்கும் கொடுக்கும் ஒரே விதமான அங்கியை அவனுக்கு அணிவிப்பான். நான் அதை விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய வல்லமையினாலே ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே பணக்காரர், தரித்திரர், அடிமை, சுயாதீனன், கருப்பு நிறுத்தவர், வெள்ளை, பழுப்பு, மஞ்சள் நிறுத்தவர் யாவரும் ஒரே விதமாகத்தான் தோற்றமளிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரே பரிசுத்தாவின் வல்லமையினால் தான் உடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்தீர்களா? இப்பொழுது இதுவோ அம்மனிதன் வாசல் வழியாய் பிரவேசிக்கவில்லை என்பதையே இது காண்பித்து விட்டது. இப்பொழுது இங்கே கவனியுங்கள், ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுள் எவராவது யாராவது ஒரு வேத போதகர் எனக்கு கூறுங்கள் உள்ளே புக முயற்சித்தால், இங்கே இந்த வாசல் வழியாய் வராமல் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுள் புக முயற்சித்தால் அவன் மரித்து போவான். ஆரோனின் குமாரன் ஒரு நாளிலே அந்நிய அக்கினியை, ஒரு ஸ்தாபன அக்கினியை உள்ளே கொண்டு வர முயற்சித்த போது அது ஸ்தாபன அக்கினியா இல்லாதிருக்கும் போது அவர்கள் வாசலை மறித்து போகிறார். சரிதானே? அல்லது ஏலியின் புத்திரர் அபிதமான காரியத்தை செய்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏலியின் குமார் அவைகளை உள்ளே கொண்டு வந்தனர். அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனின் புத்திரருக்கு அடையாளமாக இருந்தனர். இப்பொழுது இந்த சரீரத்தினுள் பிரவேசிக்க ஒரு வழி உண்டு. எவ்வாறு இந்த சரீரம் கட்டுப்படுத்தப்படுகிறது? இப்பொழுது மிகவும் கவனமாக கவனியுங்கள். உங்கள் எழுதுகோள்களை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சரீரத்தினுள் செல்லுகிற வாசல் இதோ இங்கே இருக்கிறது. 1, 2, 3, 4, 5. இப்பொழுது நீங்கள் இதை வரைந்து கொண்டீர்களா? இப்பொழுது இங்கே இந்த முதலாவது வாசல் பார்த்தல், முகருதல், கேட்டல், ருசித்தல், தொடுதல் அல்லது உணர்தல், அது எது ஒன்றாகவும் இருக்கலாம், பரவாயில்லை. இப்பொழுது இவைகள் சரீரத்தில் இருக்கும் புலன்களாகும். அப்படித்தானே? 6 புலன்கள் சரீரத்தை கட்டுப்படுத்துகின்றன என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? இப்பொழுது இதன் வழியாக உள்ளே நுழைந்த பிறகு நமக்கு உள்ளே அங்கே ஒரு ஆத்மா இருக்கிறது. புலன்கள் புறம்பே உள்ளன, அதுதானே புறம்பே இருக்கிற அமைப்பாகும். இப்பொழுது இங்கே ஆத்மாவில் 1, 2, 3, 4, 5 தன்மைகள் உள்ளன. இப்பொழுது அவைகளை நீங்கள் எழுதிக் கொள்ள விரும்புகிறீர்களா? முதலாவது ஒன்று கற்பனையாகும், கற்பனை. இரண்டாவது மனசாட்சியாகும். மூன்றாவது ஞாபக சக்தியாகும். நான்காவது யோசனை. ஐந்தாவது பாசமாகும். இப்பொழுது இவைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் அவைகளையெல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டீர்களா? பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகருதல், கேட்டல் என்பவைகள் தான் சரீரத்தில் உள்ள தரப்பாக இருக்கிறது. ஆத்மாவில் கற்பனாசக்தி, மனசாட்சி, ஞாபக சக்தி, யோசித்தல், பாசம் ஆகிய புலன்கள் அல்லது தன்மைகள் உள்ளன. இவைகள் ஆத்மாவில் புலன்களைப் போல உள்ளன. ஆத்மாதான் தன்னுள் இருக்கிற ஆவியின் தன்மையாக இருக்கிறது. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதற்குரிய சூழ்நிலையை வெளியே எடுத்து காட்டுகிறதாக ஆத்மா இருக்கிறது. அதுதானே பரிசுத்தமாகுதல் என்ற ஸ்தானத்தை கொண்டதாக இருக்கிறது. ஆத்மா அவ்வாறு இருந்து அவ்வகையான காரியத்தை அதங்கே அமைக்கிறது. சரி, யாவரும் அதை குறித்துக் கொண்டீர்களா? சரி, இப்பொழுது இந்த வாசலுக்கு அங்கே ஒரே ஒரு வாசல் தான் உள்ளது. அது சுய விருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே உள்ளே என்ன போக வேண்டும் என்பதற்குரிய எஜமானாக நீங்களே இருக்கிறீர்கள். அது என்ன செய்கிறது? இது என்ன? சரீரமானது கழுவப்பட வேண்டும். கடல் தொட்டியிலே அடுத்ததாக இங்கே அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அடுத்து இங்கே அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது. அது இப்பொழுது மீண்டும் தேவனுடைய நியாயசனமாக ஆகிவிடுகிறது. மீண்டும் தேவன் அங்கே உங்கள் இதயத்தில் அமர்கிறார். நீங்கள் ஏதாவது பிழை செய்தால், ஓ நான் பிழை செய்தேனே என்கிறீர்கள். சில ஜனங்கள், நான் குட்டையான முடியை கொண்டிருந்தால் அது என்னை எதவிதத்திலும் குற்றப்படுத்தவில்லை என்கிறார்கள். ஸ்திரீகள் கைவிரல்களில் வர்ணம் திட்டிக் கொண்டாலோ அல்லது முகவர்ணம் திட்டிக் கொண்டாலோ அல்லது அது என்னவா இருந்தாலும் அது என்னை ஒரு விதத்திலும் குற்றப்படுத்தவில்லை என்று கூறுகிறார்கள். அது நான் நடனமாட செல்வதற்காக என்னை குற்றப்படுத்தவில்லை. நான் ஒரு மிகச்சிறிய பொய்யை கூறினாலும் அது என்னை குற்றப்படுத்துகிறது இல்லை. நான் எனது சீட்டாட்ட குழுவில் சீட்டாடினாலும் அது என்னை குற்றப்படுத்துகிறது இல்லை என்று கூறுகிறார்கள். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை குற்றப்படுத்த உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. அது எனது மனசாட்சியை பாதிக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். ஒரு பாம்பிற்கு இடுப்பு இல்லாத போல உங்களிடத்தில் மனசாட்சி என்ற ஒன்றே இல்லை. உங்களை பாதிக்க செய்யும் ஒன்று உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் உலகத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு அறைக்கோள் விடுத்து கூறுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்தில் உள்ளே வர இடம் கொடுத்துவிட்டு அந்த காரியங்களை ஒரு தடவை செய்து பாருங்கள், பார்க்கலாம். சகோதரனே, நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் கண்டிக்கப்பட்டு நான் இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அது நின்று பின்வாங்கி விடுவீர்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ளவர். கேளுங்கள், நான் அதற்கான வேத வாக்கியத்தை குறிப்பிடுகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அது எப்படி செய்தது? சுய விருப்பம். அதை ஏன் சுய விருப்பம் என்று அழைக்கிறீர்கள் சகோதரன் பிரணாம் அவர்களே என்று நீங்கள் கேட்கலாம். ஏனெனில் ஒரு மனிதனையோ அல்லது ஸ்திரீயையோ அது ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாம் ஏவாளை போன்ற அதே நிலையில் வைக்கிறது. எதன் பேரில்? இரு மரங்களின் பேரில். சுய விருப்பம் இந்த ஒன்று மரணமாகவும் இது ஜீவனை பற்றியதாகவும் இருக்கிறது. சுய விருப்பம் சுயாதீன ஒழுக்க நெறிமுறை. ஒழுக்க நெறியில் நடப்பதற்கான செயல்படுத்துதலை சுதந்திரமாக தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் அனுமதித்து அவர்களை அங்கே வைத்திருந்தார். அதே விதமாகத்தான் உங்களையும் வைத்திருக்கிறார். இந்த காரியம் இங்கே நிலைப்படுவதற்கு ஒரே வழி உங்களுடைய சொந்த சுய சித்தம். அல்லேலூயா! உங்களுடைய சுய விருப்பம். தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் விருப்பம் கொள்ள வேண்டும். உங்களது சுய சித்தத்திற்கு நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாகி அதன் மூலம் தேவனுடைய சித்தம் உள்ளே வர அனுமதிக்க வேண்டும். அது ஒன்றுதான் இருதயத்துக்கு நேராக வழிநடத்தும் வாய்க்கால் வழியாக இருக்கிறது. ஓ பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, நீங்கள் சபையில் சேர்ந்து கொள்ளக்கூடும். மெத்தோடிஸ்டுகளே, யாத்திரிக பரிசுத்த சபையினரே, நீங்கள் பரிசுத்தமாகுதல் என்ற நிலை வரையில் மட்டுமே வரலாம். ஆனால் நீங்களோ உங்களது சுய சித்தத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்ய சித்தம் கொண்டு இங்கே பரிசுத்த ஆவியை உள்ளே பிரவேசிக்க விட வேண்டும். அதன் மூலமாக விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், சாவுக்கேதுவான யாதனை குடித்தாலும் தங்களுடைய சித்தத்தை என்னுடைய சித்தமாக ஆக்கிட இடம் கொடுப்பவர்களை இவ்வடையாளங்கள் பின்தொடரும். நான் செய்த கிரியைகளை அவர்களும் செய்வார்கள். நீங்கள் இதை கவனிக்க தவறமாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒரு சித்தம் உண்டு. நான் கூறுவதின் கருத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இங்கே பாருங்கள், பரிசுத்த ஸ்தலம், கடல் தொட்டி ஆகியவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே விளக்குகள் உள்ளன, விளக்கு தண்டுகள் 1, 2, 3, 4, 5, 6, 7 உள்ளன. அவைகள் ஒவ்வொன்றும் ஒளியை பெற்றிருக்கின்றன. அவைகள் எங்கிருந்து தங்களுடைய ஒளியை பெறுகின்றன? ஒளியானது எங்கிருந்து பிரதிபலிக்கின்றது? எதை நோக்கி அது பிரதிபலிக்கிறது? அது இங்கே ஒரு மூலையில் ஒரு ஸ்தாபனத்தின் மேல் பிரதிபலிக்கவில்லை, அது திரும்பி வார்த்தை இடத்திற்கு ஒளியை பிரதிபலிக்கிறது. அதுதானே தீட்டுக்கடிக்கும் ஜலமாய் உள்ளது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. லூக்கா 24:49. எருசலேமிலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எவ்வாறு போதிக்கப்பட்டது? அது எதுவரைக்கிலும் அது உலகம் முழுவதற்கும் செல்ல வேண்டியதாய் உள்ளது. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அந்த செய்தி முழு உலகமும் சென்றடைந்திட வேண்டும். அப்பொழுது முடிவுண்டாகும். இந்த செய்தி உலகம் முழுவதற்கும் சென்றடைந்த பிறகு அப்பொழுது முடிவானது வரும். எங்களிடம் இந்த விளக்கு தண்டுகள், இங்கே உள்ள இந்த சில மெத்தோடிஸ்ட் பிரஸ்பிடேரியன்கள் அல்லது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் மேல் ஒளியை பிரதிபலிக்க செய்யும், நிச்சயமாகவே அவ்வாறு செய்யாது. அதுதானே ஒளியை இருக்கிறேன் என்பதாகத்தான் பிரதிபலிக்கும். இருந்தேன் என்பதாக அல்ல, 3 அல்லது 4 வெவ்வேறு நபர்களாக அல்ல, ஆனால் தேவன் அங்கே அமர்ந்திருந்து தம்மைத்தாமே அந்த ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். முந்தைய காலத்தை திரும்ப பார்த்து அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள். நாம் அதற்கான சரித்திரத்தை ஆராய்ந்து வந்துள்ளோம். அவர்கள் அவரை இருந்தவரும் இருக்கிறவரும் எப்போதும் இருக்க போகிறவராக பிரதிபலித்தனர். இருந்தவர் அக்காட்சியை யோவான் கண்ட மாத்திரத்திலேயே இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவன், தேவனுடைய சிருஷ்டி, அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர் என்று கூறினான். அந்த உண்மையான ஒளிதான் பிரதிபலிக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் காண்கின்றீர்களா? ஆமென். 12 மணிக்கு பிறகு கவனியுங்கள். நீங்கள் அதை நகலெடுத்துக் கொள்ளத்தக்கதாக நாம் துரிதமாக பார்ப்போம். உங்களை அதிக நேரம் காக்க வைக்க நான் விரும்பவில்லை, ஆனால் நான் மீண்டும் எப்பொழுது உங்களை காண்பேன் என்பது எனக்கே தெரியாது. புரிகிறதா நண்பர்களே? நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். இது ஜீவனாயிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், நான் அதை பற்றி கூறுகிறபடியால் நான் என்னை உயர்த்தி கூறுகிறேன் என்பது அர்த்தமல்ல. நான் வகையில் பிரதிபலித்துக் கொண்டிருப்பேன் ஆகியில் அப்பொழுதுதான், அதாவது நீங்கள் என் இதயத்தை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஓ இது, அதாவது நீங்கள் ஒன்று மற்றவர்கள் என்று நான் பிரதிபலிக்க முயற்சிக்கவில்லை, நான் அதை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் அந்த ஒளியை பெற்றிருக்காவிடில் இங்கே இருக்கிற அந்த ஒருவரையே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பிரசங்க பீடத்தில் இருக்கிறவரை அல்ல, அங்கே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவரையே சுட்டிக்காட்டுகிறேன். அந்த சிம்மாசனம் உங்களது இருதயமாக மாற வேண்டும். அதுதான் இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை, சரியாக அதே காரியம் என்பதை அப்பொழுது காண்பீர்கள். இங்கே இது என்னவாக இருக்கிறது? அதுவே இதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. இதுவே அந்த வார்த்தையாய் உள்ளது. தண்ணீர்களாகி திருவசனத்தால் கழுவப்படுதல், வார்த்தையினால் கழுவப்படுதல், வேறு பிரித்தலின் தண்ணீர்களினூடாக உலகத்தின் காரியங்களிலிருந்து, உலகத்திலிருந்து வார்த்தையினால் கழுவப்படுதல். அவர் நேற்று மின்னும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வார்த்தை கூறுகிறது. அவர் பெந்தேகோஸ்தேயின் காலத்திலும் சீஷர்களின் காலத்திலும் மாறாமல் இருந்தார். பிறகு அடுத்து வந்த காலத்தில் அவர் மாறிவிட்டார் என்றது கூறவில்லை. அவ்வாறு இல்லை, அவர் மாறாமலேயே இருக்கிறார். பார்த்தீர்களா? வேறு எதையாவது கூறும்படி அதை நீங்கள் ஆக்க முடியாது. இந்த விஷயங்களில் ஒன்றை மாத்திரமே நாம் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டே இருக்க முடியும், ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவர் உங்களை அழைத்திருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். அவ்வாறுதான் நான் விசுவாசிக்கிறேன். சரியா? இப்பொழுது அது என்ன? நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆத்மா, சரீரம், ஆவி யாவும் ஒன்றுதான். இப்பொழுது இந்த விளக்கு வார்த்தையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையான வார்த்தை எதை பிரதிபலிக்கிறது? ஷெக்கீனா மகிமையிலிருந்தே இவ்விளக்கு பிரதிபலிப்பை பெற்றுக் கொண்டிருக்குமானால் இந்த விளக்கு என்னவாயிருக்கும்? அது ஷெக்கீனா மகிமையேதான் பிரதிபலிக்கும். அப்படித்தானே? நீங்கள் உங்கள் ஒளியை ஒரு வேதாகம கருத்தரங்கிலிருந்து பெற்றுக் கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் அந்த வேதாகம கருத்தரங்கையே பிரதிபலிப்பீர்கள். நீங்கள் அதை ஒரு மெத்தோடிஸ்ட் வேதாகம கருத்தரங்கிலிருந்து பெற்றிருந்தீர்களானால் அப்பொழுது நீங்கள் மெத்தோடிஸ்ட் கொள்கைகளையே பிரதிபலித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அவ்வாறே பிரதிபலிப்பீர்கள். பெந்தேகோஸ்தே வேதாகம கருத்தரங்கிலிருந்து நீங்கள் அதை பெறுவீர்களானால் அப்பொழுது நீங்கள் பெந்தேகோஸ்தே கொள்கைகளையே பிரதிபலிப்பீர்கள். முட்சடியில் பற்றியறிந்த தேவனுடைய மகிமையில் அதை நீங்கள் பெறுவீர்களாயின். ஏன் மோசே அவருடைய பிரசனத்தில் இருந்து வெளியே வந்தபோது ஜனங்களோ அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தபடியால் அவன் தனது முகத்தின் மேல் ஒரு முக்காட்டை போட்டுக் கொள்ள வேண்டியதா இருந்தது. அப்படித்தானே அவன் முழுவதும் தேவனுடைய வல்லமையால் நிறைந்திருந்தான். ஸ்தேவான் முழுவதும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாயிருந்தான். அவனை நிறுத்த பார்த்தார்கள். அச்செய்கையானது காற்று பலமாய் அடிக்கிற நாளில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டை அணைக்க முற்படுவது போல் உள்ளது. அதை அணைக்க அவர்கள் ஊத ஊத அதுவோ இன்னும் அதிகரிக்கவே செய்யும். காரணம், அவரை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவரை சரகரின் சங்கத்திற்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திய போது வேதமோ அவன் அங்கு நின்று கொண்டு தூதனை போல் தோற்றமளித்தான் என்று கூறியுள்ளது. இப்பொழுது ஒரு தூதன் என்பது அவன் வெறும் ஒரு குறிப்பிட்ட ஜீவராசியாக நின்று கொண்டிருக்கிறான் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் ஒரு தூதன் அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை சரியாக அறிந்திருக்கிறான். ஆகவே சபைக்காலத்தில் தூதன் எவனும் செய்தியாளன் எவனும் அவ்வாறே அதை பற்றி நன்கு அறிந்தவனாயிருக்கிறார். தூதன் எனப்படுவதை பற்றி வேதாகம கருத்தரங்கள் என்ன நினைக்கின்றன என்பதை பற்றி அவர்களிடம் போய் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அத்தூதனானவன் தேவன் தம்முடைய வேதத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி அறிந்தே இருக்கிறான். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக அவனில் அவ்வல்லமையானது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் அஞ்சாதவனாக இருந்து தான் சத்தியம் எது என்று அறிந்திருக்கிறானோ அதை அப்படியே சரியாக கூறுகிறவனாயிருக்கிறான். தேவனும் அவனோடு அங்கே நின்று அவனுடைய செய்தியை அதே விதமான அற்புத அடையாளங்களோடும் அதே வார்த்தையோடும் ஆதரித்து பின்பலமாக இருக்கிறார். அதுதான் ஒரு தூதனுடைய காரியமாகும். ஸ்தேவான் அங்கே நின்று நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்றான். அவரோ, வணங்கா கடுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்தச்சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து இருக்கிறீர்கள். உங்கள் பிதாக்கள் செய்தது போலவே நீங்களும் செய்கிறீர்கள் என்றான். மேலும், தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், அதன் பிறகு அவர்களுக்கு கல்லறைகளை அவர்கள் கட்டினார்களே என்றும் கூறினான். சபை ஸ்தாபனங்களாகி நீங்கள் அதே காரியத்தை உங்களில் யார் செய்யாமல் இருந்தீர்கள்? பாருங்கள், நீங்கள் சுற்றிலும் வெள்ளையடிக்கப்பட்ட மாளிகைகளையும் சபக்கடங்களையும் மற்றும் இங்கு சுற்றிலும் மற்ற காரியங்களையும் கட்டிக் கொண்டீர்கள். அதன் பின்னர் தேவனை குறித்து பேசுகிறீர்களே. நீங்கள் தான் அவரை சபகடங்கில் போட்டீர்கள். நீங்கள் தான் அவரை கல்லறையில் வைத்தீர்கள். அவரை அங்கே போட்ட அதே மக்கள் தான் அவ்விடத்தில் வெள்ளை மாளிகையான ஒரு ஆலயத்தையும் எழுப்பியிருக்கிறார்கள். தாவரங்கள், பரிசேயர், சதுசேயர் தான் அவரை அங்கே கொன்று கிடத்தினார்கள். அதன் பின்னர் அவருக்கு ஒரு நினைவு சின்னமும் எழுப்ப முயற்சித்தனர். கிறிஸ்து ஜீவிக்கிற ஒருவர் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேனாக. அவர் மரித்து போய்விட்ட ஒருவர் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஓ சகோதரனே, நிச்சயமாக அது என்ன செய்கிறது? அது எதை பிரதிபலிக்கிறது? அது இங்கிருந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னவாயிருக்கும்? அவரை உண்மையாக பிரதிபலிப்பது எது? அது முதலாவதாக பிரதிபலிப்பது அவருடைய நாமமாயிருக்கும். அது முதலில் பிரதிபலிக்கிறது. அது சரிதானே? அது அவருடைய நாமத்தை பிரதிபலிக்கும். அடுத்து அது பிரதிபலிப்பது அவருடைய வல்லமையாயிருக்கும். நான் கூறுவதை புரிந்து கொண்டீர்களா? அவர் என்னவா இருக்கிறாரோ அதையெல்லாம் அது அப்படியே பிரதிபலிக்கும். ஆகவே இங்குள்ள இந்த காலத்துக்கு அவர் என்னவாகவெல்லாம் இருந்தாரோ அதை இப்பொழுதும் அப்படியே பிரதிபலித்து காட்டுகிறது என்றால் அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. மகிமை, மகிமை, அது என்ன? அது அவரை இருந்தவராகவும் அவரை இருக்கிறவராகவும் அவரை எக்காலத்தும் இருக்க போகிறவராகவும் அப்படியே பிரதிபலித்து காட்டுகிறது. ஏனென்றால் அது நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதே தேவன்தான், அதே வல்லமை, அதே மகிமை, ஒவ்வொரு காரியமும் அதே விதமாய் உள்ளது. அவர் நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஓ சகோதரனே, நாம் இன்னும் இதற்கு மேலுள்ளதையும் கவனிப்போம். நாம் இப்பொழுது நான்காம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தின் மீதி பகுதியை எடுத்துக் கொள்வோம். நான் அதன் பேரில் சில கருத்துக்களை இங்கு எழுதி வைத்துள்ளேன். ஆனால் அவைகளை என்னால் முடிந்தவரை விரைவாக பார்க்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். இப்பொழுது மீதி உள்ளது. இவ்வதிகாரத்தை நீங்கள் கடந்து சென்ற பின் இவ்வசனத்தை வாசித்து முடித்த பிறகு அந்த ஜீவன்கள் என்ன செய்தன என்பதை குறித்து கூறுகிறதா இருக்கிறது. அதை பற்றி நாம் படிக்க முடிகிறதா என்று பார்ப்போமாக. கண்ணாடி கடல், இப்பொழுது நாம் அது என்னவா இருந்தது என்பதை பற்றி அறிவோம். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. இப்பொழுது இங்கே எத்தனை பேர்களிடத்தில் வேதாகமத்தின் திருத்திய பதிப்பு உள்ளது? உங்களுடைய திருத்திய பதிப்பில் ஜீவனுள்ள சிருஷ்டிகள் என்று கூறப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் அரசரின் பதிப்பில் இங்கே ஜீவனுள்ள எவ்வாறு நான்கு மிருகங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை பற்றியும் அது ஏன் அவ்வாறு உள்ளது என்று நான் வியக்கிறேன். நல்லது, நான் கிரேக்க மொழி அகராதியில் அதை பற்றி என்ன அர்த்தம் கூறப்பட்டுள்ளது என்று காண்பேனாக. இதோ அது என்னவென்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது கவனமாக பாருங்கள். இங்கே இந்த வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் திட்டவட்டமாக அறிந்து கொள்ளும்படியாக அதை குறித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், உங்களால் கூடுமென்றால், உங்களுக்கு விருப்பமானால் நான் கூறுவதை குறித்துக் கொள்ளுங்கள். சரி, திருத்திய பதிப்பான ஆங்கில வேதாகமத்தில் ஜீவிக்கிற சிருஷ்டிகள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது கவனியுங்கள். அந்த நான்கு மிருகங்களிலும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாயிருந்தனர். அவ்வசனம் தொடர்ந்து இவ்வாறு மிருகங்களை பற்றி விவரித்து கூறுகிறது. அதை பற்றி இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் பார்த்து விடுவோம். இப்பொழுது மிருகங்கள் இங்கே எடுத்துக்காட்டாய் உள்ளன. இந்த மிருகங்கள் என்பனவற்றை பற்றி உங்கள் வேதாகமத்தில் ஓரக்குறிப்பு இருந்தால், உங்களிடத்தில் அவ்வகையான வேதாகம் இருந்தால், அப்பொழுது அதில் உள்ள ஓரக்குறிப்பை பாருங்கள். வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்ட் இங்கே தன்னுடைய வேதாகமத்தில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மிருகங்கள் என்பதை பற்றி அவர் இங்கே ஜீவனுள்ள சிருஷ்டிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஓ என்ன, இப்பொழுது கவனியுங்கள், அதற்குரிய கிரேக்க பதமானது ஆங்கிலத்தில் ZOON, கிரேக்க மொழியிலது ஜூன் என்று அழைக்கப்படுகிறது. அதன் அர்த்தம் என்னவெனில், ஒரு சிருஷ்டி என்பதாகும். இப்பொழுது அது அவ்வண்ணமாயல்ல. நீங்கள் அதை இப்பொழுது வாசிக்க விரும்பினால் நமக்கோ நேரம் போதவில்லை. நான் அதை வாசிக்கப் போவதாக இருந்தேன், ஆனால் நான் அவ்வாறு செய்யப் போவதில்லை. எழுதிக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11, 13, 17 ஆகிய அதிகாரங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 11, 13, 17 ஆகிய அதிகாரங்களில் அங்கே மிருகங்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த அதிகாரங்களில் மிருகங்களுக்கு தேரியார் என்று வியாக்கியானிக்கப்பட்டுள்ளது. கிரேக்க பதமாகிய தேரியார் என்பதற்கு ஒரு காட்டு முரட்டுத்தனமான மிருகம் என்று அர்த்தமாகும். தேரியார் என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஒரு காட்டு முரட்டுத்தனமான மிருகம் என்று பொருளாகும். ஆனால் ஜூன் என்பதற்கு ஒரு சிருஷ்டி என்று அர்த்தமாகும். பாருங்கள், நான்கு ஜீவ ஜூன் சிருஷ்டிகள் காட்டு மிருகங்கள் அல்ல, தேரியான். ஆனால் ஜூன் ஜீவனுள்ள சிருஷ்டிகள். தேரியான் என்றால் காட்டு முரட்டுத்தனமான கொடூர மிருகங்கள் என்று அர்த்தமாகும். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் நீங்கள் கவனித்தால், ரோமாபுரி ஆகிய மிருகம், 13 அதிகாரத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளாகிய மிருகம், 17 அதிகாரத்தில் அமெரிக்கா ரோமாபுரி ஆகிய இரண்டையும் சேர்த்தே கூறப்பட்டுள்ளது. அதுதானே கத்தோலிக்க கொள்கைகளோடு ஒன்றிணைந்து கொண்டுள்ள ஸ்தாபன சபைகளை குறிக்கும். அம்மிருகங்கள் சுவிசேஷத்திற்கு மனந்திரும்பாத அடக்கப்பட முடியாதவைகளாகும். அடக்கப்பட முடியாதவைகள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெரிய மெத்தோடிஸ்ட் சபையிலிருந்து வந்தவர்கள், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்திலிருந்து வந்தவர்கள். நாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். யாரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்கிறீர்கள். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நீங்கள் கட்டுக்கடங்காத, மனம் திரும்பாத, சுவாப அன்பில்லாதவர்கள், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள். இப்பொழுது அதை பற்றி பாருங்கள். நான் அதை இன்னும் விளக்கமாக பிரித்து வகைப்படுத்தி கூற விரும்புகிறேன். எனவே இது எப்படியாயினும் பொலிநாடாவில் பதியப்பட்டு விடும் என்பதால், ஆனால் அதை செய்வதற்கோ நமக்கு நேரம் போதவில்லை. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? புரிந்து கொண்டால் ஆமே என்று கூறுங்கள். பாருங்கள், இவைகள் ஜூம் என்றால் என்ன? ஜீவனுள்ள சிருஷ்டிகள் என்பதுதான் அதன் பொருள். அது ஜூன் என்று உச்சரிக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் எவ்வாறு உச்சரிப்பீர்கள்? ஜூன், அதை ஜூன் என்று நான் உச்சரிப்பேன். தேரியான், தேரியான், தேரியான். பாருங்கள், எனவே இந்த வார்த்தைக்கு திருத்தி அமையாத, குணப்படாத, காட்டுத்தனமான கொடூர மிருகம் என்று அர்த்தமாகும். மிருகங்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நீங்கள் போய் உங்களுடைய கிரேக்க மொழி அகராதி எடுத்து அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் அப்படி இருக்கிறதா இல்லையா என்பதை பாருங்கள். உங்களுடைய கிரேக்க மொழி அகராதி எடுத்து பாருங்கள். கிரேக்க மொழிக்கு பக்கத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் வேதமான எம்பாக்டிக் டயக்லாட் என்ற வேதாகமத்தை எடுத்து பாருங்கள். அதில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை பாருங்கள். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 11, 13, 17 ஆகிய அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மிருகங்கள் அடக்கி ஆளப்பட முடியாத மிருகம் என்ற அர்த்தத்தில் தான் உண்மையாகவே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் உள்ளதோ ஒரு ஜீவனுள்ள சிருஷ்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே இல்லாமல் ஒரு மிருகம் என்ற அர்த்தத்தில் அல்ல. ஆனால் அது அவ்வாறு அந்த அர்த்தத்தில் அல்ல. எசேக்கியல் 1:1-28 முடிய உள்ள வசனங்களிலும் அதே விஷயம் உள்ளது. இன்னும் ஒரு நிமிடத்தில் அதை பற்றி நாம் பார்க்கலாம். சரி, கட்டுப்படுத்த முடியாத, மனம் திரும்பாத காட்டு விலங்கு, கட்டுப்பாடற்றது. ஆனால் இவைகளோ ஜீவிக்கிற சிருஷ்டிகள். அவைகள் என்ன? அவைகள் தூதர்கள் அல்ல. அவைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 5 பார்ப்போம். சரியாக அடுத்த பக்கத்தில் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய தூதர்கள் என்று பன்மையில் உள்ளது. சத்தத்தை கேட்டேன். மற்றும் என்ற இணையடை சொல் ஆங்கிலத்தில் உள்ளது. பாருங்கள், என்பது ஆங்கில இணையடை சொல்லாகும். புரிகிறதா? அந்த ஜீவன்கள் எனப்பட்டவைகள் தூதர்கள் அல்ல. அவைகள் மூப்பர்களும் அல்ல. அவைகள் சிங்காசனத்தின் அருகில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள். ஓ, நீங்கள் அதை நேசிக்கவில்லையா? ஜீவனுள்ள சிருஷ்டிகள். அவைகள் தூதர்கள் அல்ல. ஏனெனில் பின்வரும் வசனத்தில் அதை பற்றி நிரூபிக்கிறது. பாருங்கள், பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். இங்கே 3 வெவ்வேறு வகையினங்கள் உள்ளன. இவ்வமைப்பை நீங்கள் யாவரும் இப்பொழுது இங்கே குறித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அங்கே 3 வெவ்வேறு வகையினங்கள் உள்ளன. மூன்று வெவ்வேறு உயிரினங்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் உள்ளன. இப்பொழுது பாருங்கள், இதோ இங்கே சிங்காசனம் உள்ளது. இப்பொழுது இங்கே முதலில் சிங்காசனத்தின் அருகில் இருப்பவை நான்கு ஜீவன்கள் ஆகும். அதற்கு வெளியே 24 மூப்பர்கள் அந்த விதமாக தங்களுடைய சிறியதும் கீழாக இருக்கிறதுமான சிங்காசனங்களின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சுற்றி இந்த பெரிய சேனையாகிய தூதர்கள் சிங்காசனத்தை சூழ்ந்து நின்றார்கள். நான் கூறுவதை புரிந்து கொண்டீர்களா? அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகைப்பட்டவர்கள். அங்கே தூதர்கள் உள்ளனர், இங்கே மூப்பர்கள் உள்ளனர், இங்கே ஜீவனுள்ள சிருஷ்டிகள் உள்ளன. நாம் ஒரு நிமிடம் அதை விட்டு விலகிச் செல்லாதிருப்போமாக. நாம் அப்படியே ஒரு நிமிடம் அங்கே பற்றிக் கொண்டிருப்போமாக. ஜீவனுள்ள சிருஷ்டிகள், அந்த ஜீவன்கள் தூதர்கள் அல்லது மீட்கப்பட்ட மனிதர்கள் அல்லாவிடில் அவர்கள் யார்? அதை நீங்கள் அறிய விரும்புகின்றீர்களா? இதோ அதை பற்றி என்னுடைய வியாக்கியானம். அது சரியானது என்று நான் நம்புகிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை காக்கும் தேவனுடைய காவலாளர்களா இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இதை சற்று கரும்பலகில் இருந்து அழிக்கப் போகிறோம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவர்கள் தூதர்களோ மனிதரோ அல்ல, அவைகள் காட்டு விலங்குகளும் அல்ல, அவைகள் சிருஷ்டிகள், ஜீவனுள்ள சிருஷ்டிகளாகும். இப்பொழுது இதோ இங்கே தேவனுடைய சிங்காசனம் உள்ளது, இதோ இவைகள் அவருடைய காவலாளர்கள் ஆவர். இன்னும் சில நிமிடங்களில் அதை பற்றி கூறும் வசனத்தை நாம் சிறிது வாசித்து பார்ப்போமாக. பாருங்கள், அவர்கள் தேவனுடைய தூதர்கள் இல்லை, தேவனுடைய சிங்காசனத்தை காக்கும் தேவனுடைய காவலர்கள் ஆவர். ஒரு நிமிடத்தில் அதை புரிந்து கொள்வோமாக. நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு திரும்பி செல்வோம். நாம் இவைகளை பற்றி புரிந்து கொள்ள இங்கே நான் எழுதி குறித்து வைத்துள்ளேன். அவைகளை பற்றி பார்க்காமல் கடன் செல்ல நான் விரும்பவில்லை. இது ஒரு நான் அறிவேன். அதாவது நாம் எசேக்கியேல் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தில் ஆரம்பித்து 17 வசனம் முடிய உள்ளதை ஒரு நிமிடத்தில் பார்ப்போம். அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் இசைக்கு நேர்முகமாய் சென்றது. நாம் இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே இந்த 7 வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவைகளின் தோற்றம் எதற்கொப்பாய் அந்நான்கும் இருந்தன என்பதை வெளிப்படுத்த விசேஷத்தின் அதே அதிகாரத்தின் 7 வசனத்தில் பார்ப்போம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கொப்பாகவும் இருந்தன. எசேக்கியேல் தேவனுடைய மகிமையை கண்டபோது அவன் யோவான் கண்ட அதே காரியத்தையே கண்டான். கடந்த ஞாயிறன்று தேவனுடைய மகிமையை பற்றியுள்ளதை நாம் எவ்வாறு பெற்றுக் கொண்டோம் என்பதையும், நம்மோடு கூட அதில் படம் எடுக்கப்படும்படி அவர் செய்தார் என்பதையும் பார்த்தோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? தேவனுடைய மகிமையை எசேக்கியேல் எவ்வாறு இருக்க கண்டானோ அதே விதமாகத்தான் யோவானும் கண்டான். இன்றும் இங்கே அவ்வாறே அது இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை எசேக்கியேலின் காலத்திலும் மாறாதவராகவும் இப்பூமியில் அதே விதமாகவும் இன்று நம்மோடு அதே தேவனாக இருக்கவும் செய்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பதை காண்பிக்கிறது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவராக காண்பிக்கிறது. ஆத்மா, சரீரம், ஆவி ஆகியவற்றுக்குள் பிரவேசிக்கும் வாசலான வார்த்தையாகிய வெண்கல கடல் தொட்டியாக இருக்கிறார். நமது ஆத்மாவை பரிசுத்தமாக்குபவராகவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவருமாகவும் இருக்கிறார். யாவும் அவரேதான், அவரேதான். பாருங்கள், இதை இப்பொழுது கவனியுங்கள். சரி, ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போகிறேன். போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை, அவைகளால் திரும்ப முடியவில்லை. இவைகள் இந்த வழியாக செல்லும் என்றால் அது ஒரு மனிதனை போல போயிற்று. இந்த வழியாக செல்லும் என்றால் அது ஒரு கழுகை போல போனது. இந்த வழியாக செல்கிறது என்றால் அது ஒரு காளை போல போயிற்று. இந்த வழியாக செல்லும் என்றால் ஒரு சிங்கத்தை போல் போனது. அவைகளால் பின்னால் செல்ல முடியவில்லை. சென்ற எவ்விடத்தும் அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் முன்னோக்கியே போக வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது வேதத்தில் ஒரு மிருகம் எதை குறிக்கும்? வல்லமையை குறிக்கும். சரி, ஒரு வல்லமையே குறிக்கும்.
As for the likeness of the living creatures and their appearance was like burning coals of fire.
இப்பொழுது ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்கிரி தடலின் தோற்றமும் தீபத்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கிரி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கிரியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அது தேவனாயிருக்கிறது. அக்கறையிலிருந்து ஒளி புறப்பட்டு சென்றது. இயலுலக ஒளி அல்ல, இப்பொழுது அது நித்திய ஒளி. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ நாம் இது பார்ப்போம். பூமியில் ஜீவன்கள் அண்டையே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வர்ணமாக இருந்தன. அவைகள் 4 ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல இருந்தது. சகோதரன் பிரணாம் அவர்களே, இந்த அடையாளம் இங்கே என்னவா இருக்கிறது, அது என்னவா இருக்கிறது என்று கேட்பீர்கள். அதன் அர்த்தம் என்னவெனில், இக்காவலர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதாவது அவைகளை எசேக்கியேல் கண்டபொழுது அவைகள் தங்களில் சக்கரங்களை கொண்டிருந்து பயணம் செய்து கொண்டிருந்தன. ஆனால் யோவான் அவைகளை கண்டபொழுதோ அவைகள் ஏற்கனவே பரலோகத்தில் அவைகளுக்குரிய சரியான ஸ்தானத்தை வந்தடைந்து விட்டன. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது பூமியில் இருந்தபொழுது சக்கரங்களினாலும் ஓடித்திருந்தது. அவர்களோ அதை இடம் பெற்று இடம் எடுத்து சென்றார்கள். அது பயணம் செய்து கொண்டே இருந்தது. அவர்கள் அதை வனாந்திரத்தின் வழியாகவும் ஆலயத்திற்குள் போகிற வரையிலும் வழிநடுவிலும் அதை எடுத்து சென்றார்கள். ஆனால் இப்பொழுதோ அது உன்னதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஏனெனில் சபைக்காலமானது முடிவடைந்து விட்டது. அது மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. பார்த்தீர்களா, அது பரலோகத்தில் இப்போது ஸ்திரமாக அமைந்து விட்டது. அதை சுற்றி தூதர்களும் மற்றும் இன்ன பிறவும் சூழ்ந்திருக்கத்தக்கதாக உள்ளது. சற்று பொறுத்து அவர்கள் தங்கள் கிரீடங்களை எடுத்துவிட்டு மூங்குப்புறம் எழுந்து அவருக்கு மகிமையை கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். பார்த்தீர்களா, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியின் காவலர்கள் தாமே. இப்பொழுது அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் அல்லது திருவாசனத்தின் காவலர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், யோவான் எத்தனை பேர்களை பார்த்தான்? 4 பேர்கள். எத்தனை பேர்களை எசேக்கியேல் கண்டான்? அவனும் கூட 4 பேர்களையே, 4 ஜீவன்களை கண்டான். அவர்கள் இருவருமே ஒரே விதமான தரிசனத்தை கண்டார்கள் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். 4 என்ற எண் பூமிக்குரியதாயிருக்கிறது, அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நாம் அதற்குள் செல்வதற்கு முன்னர் எத்தனை பேர் 4 என்ற எண் பூமிக்குரியது என்பதை அறிவீர்கள்? நிச்சயமாக 4, அதாவது அது பூமிக்குரிய ஒரு எண்ணாக இருக்கிறது. அது விடுதலையை குறிக்கும் ஒரு எண்ணாக இருக்கிறது. விடுதலை என்பதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் மிகவும் தீவிரமாக அதை விளக்கி கூறப்போகிறேன். விடுதலை என்பதை பாருங்கள், அக்னி சூழலினுள் 3 எபிரேய பிள்ளைகள் இருந்தனர். ஆனால் 4வதாக ஒருவர் அங்கே வந்தபோது அது விடுதலையாயிருந்தது. லாசரு 3 நாட்கள் கல்லறையில் இருந்தார். ஆனால் 4வது நாள் வந்தபொழுது அவன் விடுவிக்கப்பட்டான். ஆகவே 4 விடுதலையை அளிக்கும் தேவனுடைய எண்ணாக இருக்கிறது. ஆகவே 4 ஜீவன்களும் கூட நிச்சயமாகவே பூமிக்கு சம்பந்தம் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காண்பித்துள்ளது. இப்போது நீங்கள் பசியா இருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய பசியானது இயற்கையான சரீர பிரகாரமான பசியை விட மேலானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், சரி, இப்பொழுது கவனியுங்கள், அவைகளுக்கு கண்கள் இருக்கின்றன. இங்கே எசேக்கியேலில் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அதை பற்றி நாம் சற்று வாசிப்போம். இங்கே பாருங்கள், பாருங்கள், நீங்கள் இங்கே காண்கிறீர்கள். இங்கே 4 மூங்கலையுடைய ஜீவன்களை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது கழுகை போல் உள்ளது, செட்டைகள் உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தன. இங்கே பாருங்கள், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் அவைகள் பறந்து சென்றன. அவைகள் சுற்றிலும் உள்ளேயும் பின்புறமும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகளுடைய வேகத்தை பற்றி அது பேசுகிறது. அவைகள் என்ன இருந்தது, இருப்பது, வரப்போகிறது என்பதை பற்றி அறிந்திருந்தன. ஏனெனில் அவைகள் சிங்காசனத்தின் அருகிலே மிகவும் நெருக்கமாக இருக்கின்றன. எனவே அவைகள் மானிடரும் அல்ல, ஆலய காவலர்கள் அல்ல. அவர்கள் ஆலய காவலர்கள் அல்ல. ஆலய காவலர்கள் 144,000 பேர்கள் ஆவர். ஆனால் இவர்களோ கிருபாசனத்தின் காவலாளர்கள், சிங்காசனத்தின் காவலாளர்கள் ஆவர். தேவனுக்கு அடுத்து சிங்காசனத்தின் அருகில் இருப்பவர்கள் தான் அந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள். தேவனுக்கு அடுத்தபடியாக உள்ளன. அவைகள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றன. இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர் யார் என்பதை அறிந்த விவேகமுள்ளவைகளாய் உள்ளன. அவைகள் தங்களில் புறம்பே கண்களை உடையவளாய் இருந்தன. எனவே அவைகளால் என்ன வரப்போகிறது என்பதை காண முடியும் என்பதை காட்டுகிறது. உள்ளே கண்களால் நிறைந்திருந்தன என்றால் இப்பொழுது இருக்கிறதை எல்லாம் அவைகள் அறிந்திருக்கின்றன என்பதையே காட்டுகிறது. பின்னால் கண்கள் இருக்கின்றன என்றால் என்ன இருந்தது, நடந்தது என்பதை அவைகள் அறிந்திருந்தன என்பதை காட்டுகிறது. இருந்ததையும் இருப்பதையும் வரப்போகிறதையும் அறிந்துள்ள இவைகள் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சபைக்காலங்களில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. அவைகளை பற்றி அப்படியே கவனித்துக் கொண்டே இருங்கள். இன்னும் சில நிமிடங்களில் நாம் அதை பற்றி விரிவாக கரும்பலகையில் வரைந்து பார்க்கப் போகிறோம். அதை கவனியுங்கள். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் அவைகளுடைய விவேகத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. அவைகள் அறிந்திருக்கிறதை பற்றி அது காண்பிக்கிறது. அவைகளுக்கு எதிர்வரும் காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் கடந்த காலத்தை குறித்தும் எல்லாம் தெரியும். அவைகள் களைப்படைவதில்லை. அவைகள் ஒருபோதும் களைப்படைவதே இல்லை. மனுஷ சம்பந்தமாக அவைகளிடம் ஒன்றுமே இல்லை. மனிதனோ களைப்படுகிறார், ஆனால் அவைகளோ களைப்படைவதே இல்லை. அவைகள் பரிசுத்தர், 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 சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஒவ்வொரு காலத்திலும் ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்கின்றன. பரிசுத்தர், நாம் ஒரு நிமிடம் திரும்பிச் செல்வோம். என் மனதில் ஒரு வேதவாக்கியம் இருக்கிறது, ஒரு நிமிடத்தில் அதற்கு நாம் திரும்பிச் செல்வோம். ஏசாய 6வது அதிகாரத்தை விரைந்து எடுத்துக் கொள்வோம். கவனியுங்கள், சரியாக அதே விதமாக அதே காரியத்தை ஏசாயா கண்டான். கர்த்தர் ஒவ்வொரு தரிசனமும், அதாவது அதை குறித்து தான் கூறுகிறேன், இன்று நமக்கு கிடைக்கும் தரிசனங்கள் வேதாகம தரிசனங்களுக்கு சரியாக இல்லாவிடி அவைகள் தவறாக இருக்கும். அவர் என்னவா இருந்தாரோ அதற்கு மாறாக தரிசனங்கள் பிரதிபலிக்குமெனில், அல்லது எந்த ஒரு வெளிப்படுத்துதலும் தேவன் என்னவா இருந்தாரோ அதற்கு மாறாக இருக்குமெனில், அப்பொழுது அது தவறான வெளிப்பாடாகவே இருக்கும். மத்தேயு 17 அதிகாரத்தின்படி சபையானது முழுவதும் வெளிப்படுத்தலின் மேல்தான் கட்டப்பட்டுள்ளது. நாம் ஏசாயா 6 அதிகாரத்தை பார்ப்போம். இந்த வாலிப தீர்க்கதரிசியானவன் அப்பொழுது இருந்த அந்த நல்ல அரசனின் ஆதரிக்கும் கரத்தில் நிம்மதியாக சாய்ந்திருந்தான். அந்த அரசன் அவனுக்கு எல்லா விதமான அருமையான வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி கொடுத்திருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் முன்னேறி சென்று கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் அரசனோ மறித்து விட்டான். எனவே அவன் தனக்காக இடமாற்றம் செய்ய வேண்டியது வந்தது. எனவே அவன் ஜெபம் செய்வதற்காக ஆலயத்திற்கு சென்றான். ஏனென்றால் ராஜாவுடைய இடத்தில் இருந்து வந்த அவன் அங்கிருந்து வெளியேறிட வேண்டியதாயிற்று. வயது சென்ற அந்த நல்ல அரசன் ஒரு நல்ல பரிசுத்த மனிதனாக இருந்தான். ஏசாயா வெளியே வந்து மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை கண்டு அவன் ஆலயத்திற்கு சென்றான். இப்பொழுது கவனியுங்கள், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. மகிமை அவருடைய வஸ்திர தொங்கல் என்பது என்ன? இதோ அதற்கான விளக்கம் இதுதான், அது தூதர்கள் ஜீவன்களாகும். அவரை பின்பற்றின அவருடைய வஸ்திர தொங்கல் பின்னால் வருகிற வஸ்திர தொங்கல்கள், புரிகிறதா? அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்கள் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. என்ன, ஓ என்ன, அம்மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் சரியாக அதே காரியம் தான் தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டது என்பதை இக்காட்சி காண்பிக்கிறது. பரிசுத்தர் 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 என்று அந்த ஜீவன்கள் களைப்படையாமல் இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. நாம் இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் வேதத்தில் இந்த ஜீவன்களை பற்றி அறிந்து கொள்ள சற்று பின்னால் திரும்பி பார்ப்போம். வேதத்தில் முதல் முறையாக ஆதியாகமத்தில் தான் இந்த காவலர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் பிரசங்கிக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் முடிவு உள்ளதாக இருக்க வேண்டும். இவ்விஷயத்தில் எப்பொழுதாவது ஏதாவது கேள்வி இருக்குமானால் நீங்கள் இடத்தில் வந்து கேட்கலாம். புரிகிறதா? தேவன் மாறாதவராய் இருக்கிறார். எனவே எந்த ஒரு விஷயமும் முழு வேதாகமத்தின் அடிப்படையிலும் இருக்க வேண்டுமே அல்லாது வேதத்திலிருந்து அரைகுறையாக ஏதோ ஒரு பாகத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. அவர் ஆதியாகமத்தில் என்னவாக இருந்தாரோ இன்றைக்கும் அதே விதமாகத்தான் இருக்கிறார். அவர் நடுவில் உண்டான காலத்திலும் அவ்வாறே இருந்தார். அவர் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். புரிகிறதா? இப்பொழுது ஆதியாகமத்தில் இருந்த கெருபின்கள், அவைகளை பற்றி நான் அந்த விதமாகத்தான் தெரிந்து கொண்டேன். அவைகள் ஆதியில் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி பின்னால் திரும்பி பார்க்க வேண்டியுள்ளது. நாம் இப்பொழுது சற்று ஆதியாகமம் 3:24 திருப்புவோம். ஆதியாகமம் 3:24. நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? சரி, இப்பொழுது 22 துவங்குவோம். நான் அதை விரும்புகிறேன். சிறிது கூடுதலாக வசனத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் ஒரு நாளில் அது மிகவும் நன்மையான ஒரு காரியத்தை செய்யக்கூடும்.
And the Lord said, Behold, the man is become one of us.
பின்பு கர்த்தர், இதோ மனுஷன் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது எனது அன்புள்ள விலைமதிப்புள்ள அருமையான சகோதரிகளே, நான் இதை இவ்விதமாக கூறுவேனாக, உத்தமமும் கருணையும் விலையுயர்ந்த அணிகரனாக உள்ள பெண்மையை நான் இழிவுபடுத்துவதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஸ்திரியானவளை பற்றி, அவள் என்ன என்பதை பற்றி இங்கே நான் காண்பிக்க விரும்புகிறேன். தயவு கூர்ந்து கவனியுங்கள். ஒலி நாடாவில் செய்தியை கேட்கப் போகும் ஸ்திரிகளே, நான் உங்களை அவமதித்து வெறுத்தொதுக்க முயன்று கொண்டிருக்கவில்லை. நான் ஒலியை கொண்டு வரும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாத்திரமே இருக்கிறேன். ஒரு பெண் கெட்டவளாயிருந்தால் அவள்தான் இப்பூமியில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயே மிகவும் கீழ்த்தரமானவளும் ஒழுக்கக்கேடான ஜென்மமாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அவள் அடைந்திருக்கும் ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக அவன் அடையும் மிகவும் விலை உயர்ந்த அணிகரன் எதுவென்றால் ஒரு நல்ல மனைவியே ஆவாள். நான் தாழ்ந்த ஒழுக்கக்கேடான தரங்கட்ட பெண்மணிக்கே இவர்களை குறித்து பேசுகிறேன். இதோ இப்பொழுது நான் உங்களுக்கு அதை குறித்து காண்பிக்க போகிறேன். நாம் இந்த காரியத்தில் இருக்கையிலே பெண்கள் பிரசங்கிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் அல்லது சபையில் உள்ள எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்று ஏன் வேதாகம் போதிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இப்பொழுது இதை கவனியுங்கள். பின்பு கர்த்தர், இதோ மனுஷன், இப்பொழுது அவர் ஒருபோதும் ஸ்திரியானவள் நம்மில் ஒருவரை போல் ஆனாள் என்று கூறவில்லை. மனுஷன் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்றார். நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். ஸ்திரீ அப்படியாகவில்லை, அவள் வஞ்சிக்கப்பட்டாளே. நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? இப்பொழுது பவுல் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் தெரியாதவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை. எண்ணத்திலானது முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள். எனவே அவள் தேவனில் ஒருத்தியாக ஆகவில்லை, அவளுக்கு எந்த வேறுபாடுமே தெரியவில்லை, அவள் வஞ்சிக்கப்பட்டாள். உங்களுக்கு இது புரிகிறதா? நீங்கள் புரிந்து கொண்டால் ஆமென் என்று கூறுங்கள்.
The Lord said, behold, the man is become one of us to know good and evil.
பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்.
And he placed at the east of the garden of Eden cherubims.
அவர் மனுஷரை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிடைக்க கேருவின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைத்தார். அங்கே நான்கு ஜீவன்களை பார்த்தீர்களா? கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய நான்கு வழிகள் நீங்கள் செலுத்தக்கதாய் உள்ளன. இந்த கேருபின்கள் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை ஏதேன் தோட்டத்து வாயிலில் பெற்றவர்களாயிருந்தன. எதற்கென்றால் ஜீவ விருட்சத்துக்கு போகும்படியே காவல் செய்யவே. காரணம், மனிதன மரத்தை கையெறிட்டு பறித்து புசித்து விட்டால் அதன் பின்னர் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து விடுவான். இக்கேருபின்கள் முதலில் குறிப்பிடப்பட்ட இடத்தில் ஏதேன் தோட்டத்தின் கிழக்கே உள்ள வாயிலில் வைக்கப்பட்டிருந்தன. அவைகள் நான்கு புறத்திலும் சென்றன. நான் அதை இதில் இருப்பதை விட சற்று வித்தியாசமாக வரைந்து காண்பித்திருக்க வேண்டும். தேவனுடைய மாதிரிகளை நான் சரியான விதமாக அதே விதமாக வரைந்திட முடியாதுதான். ஆனால் நான் கூறுவதின் அர்த்தம் என்னவென்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு வரைந்து காண்பித்திருக்கிறேன். அதோ அங்கே ஏதேன் தோட்டம் உள்ளது. இதோ இதுதான் ஏதேன் தோட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கான திறந்து மூடும் அமைப்புள்ள வாயிற்கதவாகும். இந்த வாயிற்கதவில் தான் கேருபீன்கள் உள்ளன. கேருபீன்கள், ஒரு கேருபீன் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை, கேருபீன்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளன. கேருபீன்கள் எதை காவல் காப்பதற்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தன? ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்யத்தான் அவைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. அந்த வழி, யார் அந்த வழியாக இருக்கிறார்? அது எங்கிருந்து கொண்டு பிரதிபலிக்கிறது? இதோ இங்கே பரிசுத்த ஸ்தலம் உள்ளது, இங்கேதான் கேருபீன்கள் உள்ளன. இப்பொழுது கவனியுங்கள், இவைகள் யாவையும் குறித்துக் கொள்ளுங்கள். இதோ இங்கே மகாபரிசுத்த ஸ்தலம் உள்ளது. இதுதான் மகாபரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். இதோ இங்கே இருப்பது கடல் தொட்டி, இங்கே இருப்பது விளக்காகும். இங்கிருந்து வரும் ஒளியை ஏழு குத்து விளக்குகள் பெற்று இங்கேயும் 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 இருந்து பிரதிபலிக்கின்றன. பார்த்தீர்களா? அவைகள் எதை பிரதிபலிக்கின்றன? அவைகள் தேவனுடைய அக்கினியை பெற்று அதை பிரதிபலித்துக் கொண்டே ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்து கொண்டிருக்கின்றன. அவ்வொளியானது இந்த இடத்திலிருந்து, அதாவது பிரஸ்பிடேரியன் வேதாகம கருத்தரங்கிலிருந்தோ அல்லது பெந்தேகோஸ்தே வேதாகம கருத்தரங்கிலிருந்தோ வந்துட முடியாது. அது இங்கிருந்துதான் வர வேண்டும். அது ஒளியைத்தான் பிரதிபலிக்கிறது. சரி, யோவான் கண்ட இக்கெருபின்கள் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றன என்பதை நீங்கள் கவனியுங்கள். எனவே அவைகள் மானிடரில் அக்கறை உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆதியாகமத்தை திரும்பவும் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து படியுங்கள். அவைகள் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்து நின்றன. ஜீவ வழி, அவ்வழி எவ்வாறு உள்ளது? இயேசு, நானே வழி. வானத்திலிருந்து தேவனிடமிருந்து வந்த அப்பம் நானே. ஒருவன் இந்த அப்பத்தை புசித்தால் அவன் என்றென்றும் ஜீவிப்பான் என்றார். இப்பொழுது ஜீவ விருட்சத்துக்கு திரும்பி போவதற்கு ஒரு வழி உண்டாயிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது இங்கே நான் உங்களுக்கு இது ஒரு பலிபீடமாக இருக்கிறது என்பதை காண்பித்து அதை நிச்சயப்படுத்த விரும்புகிறேன். இதுதானே ஏதேன் தோட்டத்தின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த பலிபீடமாக இருந்திருக்க வேண்டும். அது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். காயின் ஆபேலாகிய இருவரும் தொழுது கொள்வதற்காக இங்கேதான் வந்தனர் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எனவே பலிபீடமானது எடுத்து ஏதேன் தோட்டத்தின் வாயிலில் வைக்கப்பட்டது என்பதையும் ஏதேனுக்குள் திரும்பவும் செல்வதற்குரிய ஒரே வழியாக இந்த பலிபீடமே உள்ளது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இதோ இங்கேதான் உங்கள் காரியம் மீண்டும் உள்ளது. பாருங்கள், ஏதேனுக்கு பலிபீடத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை திரும்பவும் இங்கே பார்க்கிறோம். இந்த பலிபீடமானது ரத்தத்தால் மூடப்படாத வரையிலும் எவருமே உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி அவைகள் போகும் வழியை அவைகள் காத்துக்கொண்டு அதை காவல் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஓஹோ தேவனே, ஜனங்களால் அதை காண முடியாதா? பாருங்கள், ரத்தம் இல்லாமல் வேறொன்றுமில்லை. அங்கே ஒரு பாவ நிவர்த்தி இருந்தாக வேண்டும். இந்த நியாயத்து பாசனமானது கிருபாசனமாக ஆகிட வேண்டும். இந்த பலிபீடத்தின் மேலிருந்து ரத்தம் நீக்கப்பட்டதுமே அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே மீண்டும் அம்மரத்தை பாதுகாக்க தேவனுடைய கோபக்கிரியாகிய அக்கினி அங்கே இருக்கும். மீண்டும் ஏதேனுக்கு இந்த வாசல் வழியாக பிரவேசிக்க ஒரே ஒரு காரியம் தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக மாத்திரமேயாம். உங்களுக்கு இது புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள். ஆம், இப்பொழுது காயின், ஓ இங்கே காயின் இருக்கிறான், இதோ இங்கே ஆபேல் இருக்கிறான். சரி, இப்பொழுது இந்த இரு வாலிபர்களும் இந்த வாசலண்டையிலே தொழுது கொள்வதற்காக வருகின்றனர். சரிதானே? எனவே அது தேவனுடைய பலிபீடமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தானே? இந்த ஒரே பலிபீடத்துக்கு முன்பாக பதிலியான ஒரு பலிபீடத்தை, வேறொரு பலிபீடத்தை அவர்கள் கட்டினர். மனிதனுடைய இதயத்தில் தான் தேவனுடைய உண்மையான பலிபீடம் உள்ளது. பிறகு அங்கே இன்னொரு பலிபீடம் உள்ளது, அது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மகா பரிசுத்தலத்திற்கு அடையாளமாக திகழ்கிறது. ஓ ஓ, நான் இப்பொழுது அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என உணர்கிறேன். ஓ என்னே மகிமை, அது பரிபூர்ணமாக இருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? சற்று கவனியுங்கள். நான் அதை கூறியதன் காரணம் என்னவெனில், என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த, என்னுடைய சொந்த ஆங்கில பேச்சு வழக்கில் அதை தெரியப்படுத்த என்னிடம் போதுமான வார்த்தைகளை என்னால் கண்டறிய முடியவில்லை. பாருங்கள், ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும். சகோதரன் ரோ என்பவர் ஜனாதிபதிக்கு ராஜ்ய பிரதிநிதியாக இருக்கிறார். 4 அல்லது 5 ஜனாதிபதிகளுக்கு அவர் ராஜ்ய பிரதிநிதியாக இருந்திருக்கிறார். அவர் இவ்வாறு கூறினார், ஓ சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஒரு இரவில் கூட்டத்துக்கு வந்தேன், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நானோ வெளியேற்று கொண்டிருந்தேன். ஓ, நான் கர்த்தரை என் ஆயுள் முழுவதும் நேசித்திருக்கிறேன். நான் ஒரு எபிஸ்கோபோலியன் சபையை சேர்ந்தவனாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவர், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஒரு இரவு கூட்டத்தில் நான் என்ன செய்வது என்பதை அறியாமல் சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் எக்காரணத்தை முன்னிட்டு உள்ளே போக மாட்டேன் என்றிருந்தேன். ஆனால் வார்த்தை உரைக்கப்படுவதை நான் கேட்டேன். ஓ, வார்த்தை வரத் துவங்கியது. நான் கூடாரத்துக்கு வெளியே மேலும் கீழும் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கதவண்டையில் நேரடியாக வருவதற்கு நான் காத்திருக்க முடியாமல் பீட அழைப்பு விடுக்கப்பட்ட போது அங்கே நான் அதன் கீழே தவழ்ந்து பீடத்தண்டை சென்று கீழே விழுந்து, கர்த்தாவே, நான் ஒரு பாவி என்று கூறினேன். அப்பொழுது அவர் தமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பினார் என்று கூறினார். அவரோ மேலும், 8 வெவ்வேறு மொழிகள் என்னால் பேச இயலும் என்று கூறினார். ஏனென்றால் அவர் ஒரு ராஜ பிரதிநிதியாக இருந்தவர். அவர் ஜனாதிபதிக்கு ராஜ பிரதிநிதியாக இருக்கிறார். உட்ரோ வில்சன் முதற்கொண்டு நமது ஜனாதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு ராஜ பிரதிநிதியாக இருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு அயலுறவுத்துறை ராஜ பிரதிநிதியாக இருப்பதால் எந்த அந்நிய நாட்டு பாஷையும் பேச அவரால் முடியும். எனவே அவர், நான் உலகில் அறியப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்ற எந்த பாஷையும் நான் பேச அறிந்தவராக இருக்கிறேன் என்றார். ஆனால் அவர், நான் மகிமையால் நிறைந்த பொழுது அவரை துதிக்க எனக்கு தெரிந்த இந்த பாஷைகளில் எந்த ஒன்றையும் என்னால் உபயோகப்படுத்த முடியவில்லை. எனவே கர்த்தர் அவரை துதிப்பதற்காக புத்தம் புதிய பாஷையை பரலோகத்திலிருந்து எனக்கு தந்தருந்தார் என்று கூறினார். ஓ ஓ, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இந்த வாயிலை அவைகள் காவல் காத்துக் கொண்டிருந்தன. காயினும் ஆபேலும் இந்த இடத்திற்கு ஆராதிப்பதற்காக வந்தன. எனவே அது இந்த கேருபீன்கள் காவல் காத்துக் கொண்டிருந்த இது பலிபீடமாகத்தான் இருக்க வேண்டும். சரிதானே? இன்னொரு காரியம், இங்க இன்னொரு அத்தாட்சி உள்ளது. காயின், அதாவது இப்பொழுது வேதத்தை கவனியுங்கள். வேதத்தில் அப்பகுதிக்கு நீங்கள் திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அது இருக்கட்டும், அதை நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கலாம். சரி, கவனியுங்கள். காயின் புறப்பட்டு வெளியே சென்றான். காயின் ஏதேன் தோட்டத்தில் உள்ள வாசலை விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அகன்று சென்று விட்டான். ஆகவே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த பீடத்தண்டையில் தான் இருந்திருக்க வேண்டும். பீடம் வாசலண்டையில் இருந்தது. மகிமை, ஓ சரி, அது தேவனுடைய வாசலமாய் அவருடைய பீடத்தண்டையில் இருந்தது. காயின் இந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அகன்று போனான். நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? ஆதியாகமம் 4:16 நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இவை யாவையும் எழுதி கொண்டீர்களா? இப்பொழுது நான் இன்னொரு விஷயத்தை இங்கே ஒரு நிமிடத்தில் படம் வரைந்து காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய ஆகாரம் கெட்டுப்போய் விடாது என்று நான் நம்புகிறேன். அல்லது உங்களுடைய எந்த காரியமும் இப்பொழுது கவனியுங்கள், அது அழிய போவதுதான். ஆகவே அவைகள் கெட்டுப்போகட்டும், பரவாயில்லை. ஆனால் இங்கே இந்த மெய்யான காரியத்தை பற்றி நாம் எண்ணி பார்ப்போமாக. மோசே பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். மோசே பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கருத்தை இங்கே நிரூபிக்க விரும்புகிறேன். சரிதானே? நான் என்னுடைய கருத்தினை இங்கே நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய முயன்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அறியவில்லையா? சரி, அவன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் சென்றான். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் கீழே இறங்கி வந்தபோது தேவன் மோசேயிடம் பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்கின்றார். அப்படித்தானே? சரி, அப்பொழுது அவன் அதை செய்தபொழுது, அவன் உடன்படிக்கை பெட்டியை செய்தபோது அதன் மேல் பெட்டியை காவல் செய்ய 2 கேருபீன்களையும் வைத்தான். அது என்னவென்று பார்த்தீர்களா? அது ஆலயமாக இருக்கிறது, அது பலிபீடமாக இருந்தது, சிங்காசனத்தை காவல் செய்பவளாய் இருக்கிறது. அவ்விரண்டு கேருபீன்களையும் அவர் வெண்கலத்தில் அவைகளை செய்வித்து அதன் செட்டைகள் இவ்வண்ணமாக தொடும்படி செய்வாயாக என்று கூறினார். ஏனென்றால் அதே விதமாகத்தான் மோசே பரலோகத்தில் கண்டான். அதே விதமாகத்தான் யோவானும் பரலோகத்தில் இந்த நான்கு கேருபீன்களையும் கண்டான். பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தின் உடன்படிக்கை பெட்டியின் நான்கு பக்கங்களிலும் அவைகளை அவன் கண்டான். அவைகள் உடன்படிக்கை பெட்டியின் காவலாளர்கள் ஆவர். இந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் மீதில் காவலர்களாய் உள்ளனர். நீங்கள் வேதவாக்கியத்தை வாசிக்க விரும்பினால் நமக்கும் அது வாசிக்க போதிய நேரம் இருக்கவில்லை. எனவே யாத்ராகமம் 25:10-22 வரை என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய செக்கினா மகிமையில் இருந்தபோது அவைகள் கிருபாசனத்தின் மீது காவல் செய்தன. செக்கினா மகிமையானது எங்கே இருந்தது? கிருபாசனத்தின் மீதில். சரிதானே, அவைகள் செக்கினா மகிமையை காவல் செய்தன. நண்பர்களே, செவிகொடுங்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒவ்வொரு கயவரும் அங்கே உள்ளே நுழைந்து அதில் பங்கு பெற முடியாது. அதனுடைய பிரசன்னத்திற்குள் நீங்கள் வர வேண்டுமானால் நீங்கள் முன்கூட்டியே ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆரோனை முன்னடையாளமாக பாருங்கள். அந்நாட்களில் சபையார் எவ்விதத்திலும் கிட்ட நெருங்கி சேர முடியாது. ஆனால் ஆரோன் உள்ளே பிரவேசித்த பொழுது எத்தனை தடவைகள் அவன் அதற்குள்ளே உள்ளே பிரவேசித்தான்? வருடத்திற்கு ஒருமுறைதான். அவ்வாறு அவன் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது விசேஷித்த கரங்களால் விசித்திரமாக உருவாக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தவனாய் அவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவ்விதமாகத்தான் அவன் உடுத்திருக்க வேண்டும். அவன் ஆடையிலோ மாதுளையும் மணியும் பொன்னால் செய்யப்பட்டிருந்து தொங்கிக் கொண்டிருந்தன. அவன் ஒவ்வொரு முறையும் உள்ளே நடந்து சென்ற போது அவைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இசைத்துக் கொண்டே இருந்தன. அவன் அவ்வாறு ரத்தத்தோடு கிருபாசனத்தை அணுகிக் கொண்டிருந்தான். சாரோனின் ரோஜாவிலிருந்து செய்யப்பட்ட குறிப்பிட்ட பரிமள வர்க்கத்தினால், பரிமள வர்க்கமிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணெயினால் ஆசாரியன் அபிஷேகப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவே சாரோனின் ரோஜாவாயிருந்தார். கவனியுங்கள், ஒரு ரோஜா மலரானது தண்ணில் வாசனையை கொண்டிருக்கும் ஒரு அழகான மலராகும். ஆனால் அம்மலரிலிருந்து வாசனை திரவியமானது வெளிவரும் முன்னர் ரோஜா மலரானது நசுக்கி பிழியப்பட வேண்டும். அவ்வாறு நசுக்கப்பட்டு வாசனை திரவியமானது பிடிந்தெடுக்கப்படுகிறது. இயேசுவானவர் தன்னுடைய ஜீவியத்தில் இதுவரையில் வாழ்ந்த எந்த ஒரு நபருடைய ஜீவியத்தை விட மிகவும் அழகான ஜீவியத்தை உடையவராயிருந்தார். ஆனால் அவரால் அவ்விதமாகவே நிலைத்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய சபையை, அது அவருடைய பரிசுத்தத்தை அணுகுவதற்காக அபிஷேகிக்க வேண்டியதாயிருந்தது. எனவே அவரது ஜீவனானது பிழிந்தெடுக்கப்பட்டது. அவர் மேல் இருந்த அதே பரிசுத்தாவி சபையின் மேல் பொழிந்தள்ளப்பட்டது. அதனால் அவரை அது ஏற்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதாகவும் வாசனை மிகுந்த சாரோனின் ரோஜாவாகவும் ஆக்குகிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுள் பிரவேசிக்கும் நபர் எவரும் அதே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட வேண்டும். அந்த நபர் அவ்வாறு உள்ளே பிரவேசிக்கையில் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கூறுகிறார். இதை அவன் தன் வாயினால் சுட்டை வைத்துக் கொண்டே செல்வதில்லை. பரிசுத்தர் என்று கூறுகையில் தன் சட்டை கழுத்து பட்டை உயர்த்தியபடி அல்ல, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கூறுகையில் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த அலங்காரத்தில் உழைத்துக் கொண்டே பிரவேசிக்கிறார். நீர் எவ்வளவு அற்புதமானவராயிருக்கிறீர்! ஓ, இப்பொழுது கிருபாசனம், இப்பொழுது கிருபாசனமானது இருதயத்தில் உள்ளது. அங்கே அவரது அவரது மகிமையானது, ஷெக்கினா மகிமையானது அவரது பிள்ளைகளில் யாவரிலும் மானுட இருதயத்தினுள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கே மனுஷ இருதயம் இருக்கிறது, சரிதானே? அது கிருபாசனம் தானே? அதனுள் நீங்கள் அந்த பல்வேறு அமைப்புகள் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறீர்களா? சுய விருப்பம், சுய விருப்பத்தின் வழியாக அதனுள் பிரவேசிக்கின்றீர்கள். இங்கு உள்ளே வருகிறது, அங்கே அதனூடாக அங்கிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது? ஷெக்கினா மகிமைதான். ஷெக்கினா மகிமை என்பது என்ன? அது தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. அந்நிலையில் ஒரு மனிதனோ அல்லது பெண்மணியோ நடந்து செல்கையில் அவன் ஷெக்கினா மகிமையை பிரதிபலித்துக் கொண்டே செல்கிறான். அவன் சூதாட்ட சாலைகளுக்குள் செல்வதில்லை. அவ்வாறெல்லாம் நடந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை மறுதளித்துக் கொண்டு அவன் இருப்பதில்லை. ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்தாமல் அவனுடைய இதயமானது ஒரே காரியத்தில் நிலைத்திருக்கிறது, அதுவே தேவனாகும். அவன் தேவனால் உண்மையாக அடைக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அவர் தம்மையே அந்த நபர் மூலமாக ஷெக்கினா மகிமையை கொண்டு பிரதிபலித்து காண்பிக்கிறார். கடந்த காலத்தில் அவர் செய்த அதே கிரியைகளை மீண்டும் செய்கிறார். அதன் மூலமாக அதே சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதே வார்த்தையை பிரசங்கிக்கும்படி செய்கிறார். அப்பொழுது இருந்தது போலவே அதே அளவில் அதே வார்த்தையை வெளிப்பட செய்து கொண்டிருக்கிறார். உண்மையான பெந்தேகோஸ்தே நாளில் எந்த அளவில் இருந்ததோ அதே அளவில் மீண்டும் இருக்கும்படி செய்கிறார். ஓஹோ, என்ன கிருபாசனம்! எசேக்கியேலும் யோவானும் ஆகிய இருவருமே ஒரே காரியத்தையே கண்டனர். இப்பொழுது கவனியுங்கள், நாம் கிட்டத்தட்ட இன்னும் சிறிது நேரத்தில் முடிக்கப் போகிறோம். இப்பொழுது இங்கேதான் ஒரு விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓ, தயவு செய்து அதை புரிந்து கொள்ள தவற வேண்டாம். இப்பொழுது அந்த கேருபீன்கள் ஜீவனுள்ள சிருஷ்டிகள் தான் என்றும் அவை மிருகங்கள் அல்ல என்றும் எத்தனை பேர் அறிவீர்கள்? அவைகள் உன்னதமான ஒரு நிலையில் உள்ளவைகளாகும். இப்பொழுது ஒரு தேவ தூதர் எனப்பட்டவன் மனிதனை விட மேலான நிலையில் உள்ளவனா அல்லது தாழ்ந்த நிலையில் உள்ளவனா? சரியா, ஒரு தேவ புத்திரன் மேலானவனா அல்லது ஒரு தேவ தூதனா? தேவ புத்திரன் தான் மேலானவர். தனக்கு முன்னின்று ஒரு காரியத்திற்காக வேண்டுதல் செய்யும் தூதனுக்கு தேவன் சிறப்பாக செவி கொடுப்பாரா? அல்லது உங்களில் ஒருவர் செய்யும் வேண்டுதலுக்கு சிறப்பாக செவி கொடுப்பாரா? உங்களுக்குத்தான் பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறீர்கள். தேவ தூதர்களோ பணிவிடைக்காரர்கள். புரிகிறதா? அவர்கள் பணிவிடைக்காரர், அவர்கள் பணிவிடைக்காரர்கள். நீங்களோ அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்பதை பற்றி பாருங்கள். நாமோ அதை உபயோகிக்க பயப்படுகிறோம். இப்பொழுது இங்கே நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுவோ அழகாய் உள்ளது. ஓ என்ன, சில விஷயங்களை கூறாமல் நான் விட்டுவிட்டு இந்த விஷயத்திற்கு வருகிறேன். இப்பொழுது உங்களுடைய எழுதுகோள்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே நீங்கள் இந்த ஒன்றை வரைந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் அதை சற்று சிறியதாக வரைவது நலமாயிருக்கும். இதை மிகவும் கவனமாக கவனியுங்கள். இஸ்ரவேலர் தங்களது யாத்திரையில் அவர்கள் பாளையம் இறங்கிய போது ஒவ்வொரு திசையிலும் 1, 2, 3, 4 இல்லை, நான் தவறாக குறிப்பிட்டு விட்டேன் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு திசையிலும் 1, 2, 3 என்று நார்த்திசையிலும் திசைக்கு 3 கோத்திரம் வீதம் கிருபாசனத்தை சூழ்ந்து பாளையம் இறங்கியிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் யாவரும் அதை அறிவீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் இப்பொழுது இதை பார்த்திருக்கிறீர்கள். அதை குறித்து பழைய ஏற்பாட்டில் வாசித்தும் இருக்கிறீர்கள். இப்பொழுது இதோ இங்கே கிழக்கு திசை, கிழக்கு திசை. நான் இதை வரைபடத்தில் குறித்து விடுகிறேன். இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக அதை குறித்துக் கொள்ள முடியும். கிழக்கு, கிழக்கு திசையில் எப்பொழுதும் யூதா தான் இருந்தான். இதுதான் வாசல். யூதா கோத்திரம் தங்கள் கொடியோடு பாளையம் இறங்கியிருக்கும் 3 கோத்திரங்களுக்கும் யூதா தான் தலைமையாக இருந்தான். 3 கோத்திரங்களும் தங்கள் கொடியாக யூதாவின் கொடியோடு இருந்தார்கள். உங்களுக்கு நினைவில் இருக்கும் சிசில்பி டிமில் தயாரித்த 10 கட்டளைகள் திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? சரி. அல்லது கிழக்கு திசையில் யூதா கோத்திரத்தார் இருந்ததாக நீங்கள் இங்கே வேதவாக்கியத்தில் வாசித்திருக்கிறீர்கள். சரி. மேற்கு திசையில் இங்கே. இப்பொழுது நீங்கள் அதையும் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை குறித்து யாத்ராமத்தில் வாசிக்கலாம். அவர்கள் வெளியே வந்தபோது மேற்கில் எப்ராயிம் இருந்தார். எப்பி 3 கோத்திரத்தார் தங்கள் கொடியோடு இருந்தனர். சரி. எப்ராயிம் இப்பொழுது தெற்கில் ரூபன் கோத்திரத்தார், அங்கே 3 கோத்திரத்தார் தங்கள் கொடியோடு இருந்தனர். வடக்கில் தான் கோத்திரம், தான் 3 கோத்திரங்களோடு, 3 கோத்திரங்கள் அவர்களுடைய கொடியோடு அங்கே இருந்தன. சரி. இப்பொழுது அவ்விதமாகத்தான் அவர்கள் பாளையம் இறங்கியிருந்தார்கள். இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்காக வேத வாக்கியங்களில் இருந்து இதை பற்றி சற்று வாசிப்போமாக. நான் 7ஆம் வசனத்தில் இருந்து திரும்ப ஆரம்பிப்பேன். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்குப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்குப்பாகவும் இல்லை, ஒரு இளம் காளை, 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்குப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறைகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கரத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது என்றார்கள். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். கிழக்கு பாகத்தில் என்ன விதமான முகத்தை அவன் கண்டான்? அதை நீங்கள் கவனித்தீர்களா? அதுதானே சிங்கம் போன்ற முகத்தை, சிங்க முகம் பொறித்த கொடியாயிருந்தது. அதுதான் யூதாவின் கொடியாகும். ஏனெனில் அவர், அதாவது இயேசு, அதிலிருந்தான் வருகிறார். அது உண்மை. அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாயிருக்கிறார். இப்பொழுது எத்தனை பேர்கள் ராசி மண்டலத்தை பார்த்திருக்கிறீர்கள்? அது என்ன என்பதை உங்களில் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் நட்சத்திரங்களாகும். புரிகிறதா? அதுவே தேவனுடைய முதலாவதான வேதமாகும். ராசிகளில் முதலாவதான எண்ணாக இருக்கிறது எது? எதிலிருந்து ஆரம்பிக்கிறது முதல் உருவம்? எது? முதலாவது கன்னி ராசியாகும். சரிதானே? கடைசியானது என்ன? சிங்கம், சிம்மராசி, கிறிஸ்துவின் முதலாவது வருகையும் இரண்டாவது வருகையும் அவற்றிலெல்லாம் காணலாம். அவர்கள் நண்டின் காலமான புற்றுநோயில் இல்லை, கடகராசியின் காலமே இந்த புற்றுநோயின் காலமாய் உள்ளது. நாம் அதன் வழியாகத்தான் ஜீவிக்கிறோம். ஏனோக்கு தன் காலத்தில் அந்த பெரிய கூர்நுனி கோபுரத்தை கட்டிய போது ஒவ்வொரு கல்லும் அதில் இருந்தது என்பதை கவனியுங்கள். அவைகளை அவர்கள் அளந்து சரியாக என்ன சம்பவிக்கும் என்பது, நடக்கப் போகும் யுத்தங்களை பற்றியெல்லாம் எடுத்துக் கூற முடிந்தது. அந்த கூர்நுனி கோபுரம் தலைக்கல் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் பூர்த்தியாக இருந்தது. ஏன், உங்களுடைய டாலர் நோட்டில் அதை நீங்கள் கவனித்தீர்களா? அதை எடுத்து பாருங்கள். இதில் தலைக்கல் இல்லாமல் இருக்கிறது. ஏன், அதற்கு தலைக்கல் ஒருபோதும் வைக்கப்படவில்லை. கிறிஸ்துவே புறக்கணிக்கப்பட்ட தலைக்கல்லா இருக்கிறார். அவர் புறக்கணிக்கப்பட்ட தலைக்கல்லா இருந்தார். அவர் சீக்கிரத்தில் திரும்பி வரப்போகிறார். லூத்தரின் காலத்தில் அந்த சபையை கவனியுங்கள். அடிபாகத்தில் இருக்கிற சபையை பாருங்கள். அது மேலே வர வர அது சிறுபான்மையினராய்கொண்டே வந்து பிறகு வெந்தயகோஸ்தின் காலத்தில் கொண்டு வந்து விடுகிறது. அதன் பிறகு தலைக்கல் வருவதற்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு கல்லும் சரியாக பொருத்தப்படுகிறது. அந்த தலைக்கல் வரும்போது அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசுவை கொண்டு வரும் சபையாக அது இருக்கும். அது எவ்விதத்திலும் பரிபூர்ணமானதாக இருக்கும். இப்பொழுது அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக இருக்கிறார். இப்பொழுது வேதத்தை வாசித்திருக்கிற எவரும் தான் கோத்திரத்தின் எண் என்ன என்பதை அறிவீர்கள். ஓ ஆம், தானின் கொடி என்ன என்பதை அறிவீர்கள் என்பதை பற்றித்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன். அவன் ஒரு கழுகாயிருந்தான். அதுதான் உண்மை. அவன் ஒரு கழுகாயிருந்தான். வேதத்தை படித்துள்ள எவருக்கும் தெரியும், அவன் ஒரு கழுகாயிருந்தான். இப்பொழுது ரூபனுக்குரியது மனுஷ முகமுள்ள கொடியாகும். அவன் தான் மூத்த குமாரன். பிள்ளைகள் எல்லோரிலும் அவன் தான் மிகவும் துன்மார்க்கனாயிருந்தான். அவ்வாறு ஆதியாகமும் 49 அதிகாரத்தில் யாக்கோபு கூறவில்லையா, ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், தண்ணீரை போல் தழுவினவனே, உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். ரூபன் தன் தந்தையின் மறுமனையாட்டியோடு வாழ்ந்தான். பாருங்கள், அதுதான் மனித இனத்திற்கே உரித்தான ஒழுக்கக்கேடான செய்கையாகும். உங்களுக்கு புரிகிறதா? மிருகங்கள் அவ்விதமான ஒழுக்கக்கேடுகளை பெற்றிருக்கவில்லை. சிங்கமோ அல்லது வேறெந்த மிருகமோ இவ்வாறு செய்யாது. ஆனால் மனிதன் அவ்வாறு செய்கிறான். பிற மனிதனின் மனைவியோடு ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்கிறான். அதே விதமாகத்தான், அதே காரியம்தான், யாவும் பூர்த்தியாகிவிட்டன. இப்பொழுது இங்குள்ள இதுவோ தானுக்குரியதோ கழுகாயிருந்தது. இது ரூபனுக்கு மனுஷ முகக்கொடி இருந்தது. எப்ராயிமுக்கு காளை முகம் கொண்ட கொடி இருந்தது. இப்பொழுது அந்த சித்திரத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? எப்ராயிம் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளபடி அவர்கள் அவ்வாறுதான் பாளையமிறங்கியிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், தான் 3 கோத்திரங்களுக்கு தலைவன், யூதா 3 கோத்திரங்களுக்கு தலைவன், ரூபன் 3 கோத்திரங்களுக்கு தலைவன், எப்ராயிம் 3 கோத்திரங்களுக்கும் தலைவனாயிருக்கிறான். 3 4 பெருக்கினால் 12 ஆகும். ஆக 12 இஸ்ரவேலின் கோத்திரங்கள். பாருங்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய கொடியோடு இருந்தனர். யூதாவின் கொடியானது சிங்க கொடியாகும். ரூபனின் கொடி மனுஷ முகம் கொண்டதாகும். எப்ராயிமின் கொடி தாளை முகம் கொண்டதாகும். தானுக்கு கழுகு முகம் கொண்ட கொடி இருந்தது. இப்பொழுது இங்கே யோவான் என்ன கூறினான் என்பதை பாருங்கள். முகத்தை உடைய ஒன்று, அதாவது பரலோகத்திலும் இவ்வாறே இருக்கிறதா என்பதை பற்றி இப்பொழுது இங்கே நாம் வாசித்து பார்ப்போமாக. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்குப்பாகவும் யூதா, இரண்டாம் ஜீவன் காளைக்குப்பாகவும் அது இளங்காளையாகும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்குப்பாகவும் இருந்தன. அதே விதமாகத்தான் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் சூழ பாளையமிறங்கியிருந்தார்கள். உடன்படிக்கை பெட்டிக்குரிய உரிமையை பூமியில் காவல் காக்கிறவர்களாக இருந்தார்கள். ஓ அல்லேலூயா! நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லையா? இங்கே கிருபை, கிருபாசனம், கிருபாசனம். அக்கோத்திரங்களை தாண்டி வேறெதும் அங்கே எந்த இடத்திலும் ஊடுருவி வந்துட முடியாது. எதை தாண்டி வர வேண்டும்? சிங்கத்தை தாண்டி, மனுஷனை தாண்டி, மனுஷனுடைய விவேகம் கடுமையாக உடைக்கும் மிருகமாகிய காளையை தாண்டி, விரைவாக இயங்குகிற கழுகை தாண்டி வர வேண்டும். பார்த்தீர்களா? வானம் பூமி இதற்கு இடைப்பட்ட எங்கும் சுற்றி சூழ அவர்கள் காவலராயிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், அதற்கு மேலே அக்னிசமம் இருந்தது. சகோதரனே, அணுக வேண்டிய முறையில் அல்லாமல் எந்த ஒன்றுமே கிருபாசனத்தை தொடவில்லை. கிருபாசனத்தை அணுக முடிந்த ஒரே காரியம் ரத்தத்தினூடாக மாத்திரமே ஆகும். ஆரோன் வருடத்துக்கு ஒருமுறை அங்கே ரத்தத்தோடு பிரவேசித்தான். இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது கவனியுங்கள், இந்த ஒவ்வொரு 3 கோத்திரங்களின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் கிருபாசனத்தை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டின் கிருபாசனத்தை. இதை நீங்கள் யாவரும் குறித்துக் கொண்டீர்களா? இப்பொழுது இதோ இங்கே புத்தம் புதிய விஷயம் ஒன்று உள்ளது. சகோதரனே, இதை கவனித்து கேளுங்கள், பிறகு நாம் போகலாம். அவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள காவலாளிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்திருங்கள். எத்தனை பேர் அதை வேதத்தில் வாசித்திருக்கிறீர்கள்? அது சரிதானா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காவலர்கள் என்பதை பாருங்கள். இப்பொழுது நாம் வேறொரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகிமை! ஓ, நான் இந்த காலத்தை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? இப்பொழுது இக்காலத்தில் காக்கும்படியான ஒரு கிருபாசனம் தேவனுக்கு உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? இக்கிருபாசனம் எங்கே காணப்படுகிறது? மனிதனின் இருதயத்தில். அது மனிதனின் இருதயத்திற்குள் எப்பொழுது வந்தது? பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் தேவனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மானிட இருதயங்களில் பிரவேசித்த பொழுது வந்தது. அப்படித்தானே? இப்பொழுது இதை நாம் இங்கே குறித்துக் கொண்டு நீங்கள் விரும்பினால் வரைந்து கொள்ள ஆயத்தமாவோம். பெந்தேகோஸ்தே, பே இன் தே, இதை நான் பெந்தேகோஸ்தே என்றே குறிக்கிறேன். இதுதான் கிருபாசனம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே குறியுங்கள். அது என்னவென்று நான் உங்களுக்கு கூறுவேன். அதை அது மிகவும் பொருத்தமானதாக ஆக்கும். இங்கே புறா என்று நாம் குறித்துக் கொள்வோம். அது ஒரு பறவை, பாருங்கள். சரி, அதன் அர்த்தம் என்னவெனில், இன்று கிருபாசனத்தை காவல் செய்ய தேவனுக்கு காவலாளிகள் உண்டா? இப்பொழுது இது எவ்வளவு அழகாக வரையப்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். அங்கொரு நாள் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் இதை பற்றி கண்டபொழுது மேலும் கீழும் குதித்து எனது இருக்கையை விட்டு சுற்றி சுற்றி ஓடி வந்து மகிமை 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 என்று கத்தினேன். சார்லி, காட்டில் நான் சில சமயம் செய்வதை பார்க்கலும் இன்னும் அதிகமாக கூச்சலிடுவேன். சகோதரி நெல்லி அவர்களே, நான் இவ்வாறு நடந்து கொண்டால் உங்கள் வீட்டை விட்டு என்னை விரட்டி விடுவீர்கள் என்று நான் அனுமானிக்கிறேன். எனக்கு ஒரு மகிமையான வேலை உண்டாயிருந்தது. இப்பொழுது அது என்னவென்பதை பற்றி கர்த்தர் எனக்கு கொடுத்ததை கவனியுங்கள். இப்பொழுது பெந்தேகோஸ்தேக்கு பிறகு என்ன புத்தகம் எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரின் நடவடிகள். நடவடிகள், அப்படித்தானே? நடவடிகள் புத்தகம் எதனோடு துவங்குகிறது? முதலாவதாக ரட்சிப்புக்குள் பிரவேசிப்பதா? அப்போஸ்தலர் 2:38, இங்கே கடைசியானது ஒன்று. சரியா? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அங்கே பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தினான். அவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்று கேட்டார்கள். பேதுரு, அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அரசாணை பெற்றுக் கொள்ளுங்கள்
என்றான்.
இப்பொழுது தேவன் அந்த கிருபாசனத்தை காவல் செய்ய தனக்கென சில காவலர்களை கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிருபாசனத்தை காப்பவர்கள் யார்? சரி, மத்தேயு, கிழக்கில் மத்தேயு, லூக்கா, மார்க்கு மற்றும் யோவான், அவர்கள் எழுதிய 4 சுவிசேஷ புத்தகங்களும் வரப்போகிற நடவடிக்கைகளின் புத்தகத்தை ரூபகாரப்படுத்துகின்றன. நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் அவைகள்தான் அதை காக்கிறவையாக இருக்கின்றன. நாம் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கோ போதிய நேரம் கிடையாது. நான் இங்கே 20 அல்லது அதற்கு மேல் வசனங்களை குறித்து வைத்துள்ளேன். ஆனால் ரட்சிப்பிற்காக இந்த பொருளின் மேல் இந்த ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க நேரம் இருக்குமா? இல்லை. இப்பொழுது 1 மணியாகிவிட்டது. எனவே வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் விரும்பினால் ஒழிய நாம் அதை வைத்துக் கொள்ளப் போவதில்லை. ஆம், இப்பொழுது எனக்கு ஏராளமான நேரம் இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது இதை கவனியுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது என்னவா இருக்கிறது? சுவிசேஷங்களை பற்றிய பூமிக்குறி என்னாக அது இருக்கிறது? 4 என்ற எண். சரி, கவனிக்கவும். இப்பொழுது மத்தேயு 28:19, மத்தேயு 28:18, மத்தேயு 28:19 இதைத்தான் திருத்தம சகோதரரே நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். சரி, மத்தேயுவின் அந்த அதிகாரத்தின் இறுதியான பாகத்தில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் இங்கே வந்து பேதுரு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அங்கே ஏதோ பிழை உள்ளது. மத்தேயுவே, நீர்தான் அந்த கிழக்கு வாசலில் உள்ள காவலரா? அவ்வாசல் எவ்வாறு உள்ளது? அந்த வாசல் யார்? இயேசுதான். இயேசு வாசலானது தண்ணீர் வழியா இருக்கிறது என்று கூறினார். சரிதானே? அது ஆங்கிலத்தில், அது எவ்வாறு ஆங்கிலத்தில் உள்ளது என்றால் STRAIT, அதாவது STRAIT என்றுதானே உள்ளது. ஸ்ட்ரைட் என்றால் தண்ணீர் என்று அர்த்தமாகும். ஆகவே தண்ணீரே வாசலாயிருக்கிறது. எவ்வாறு நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் வாசல்களை திறக்கிறது. ஆனால் சகோதரன் பிரணாம் அவர்களே, மத்தேயு 28:19 உங்களுக்கு உள்ளது, அதை பற்றி என்ன என்று கேட்கலாம். அது மிகவும் சரியாக இருக்கிறது. ஆனால் மத்தேயுவே, நீர் அதற்குரிய காவலரா என்று கேட்டால், நிச்சயமாக நான் முழுமையானது ஒரு காவலன் தான் என்று மத்தேயு கூறுவான். இப்பொழுது மத்தேயு 1:18 எடுத்துக்கொண்டு அது என்ன கூறுகிறது என்று பாருங்கள். இதை காக்கிறதா என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:38, மத்தேயு 1:18, மத்தேயு 1:28 காவல் காத்துக் கொண்டிருக்கிறதா என்று பாருங்கள். அது இதனை காக்கிறதா என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது. இங்கே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் கூற முற்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜன்னத்தின் விவரமாவது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. எந்த ஒன்று? அவர்கள் இருவரையுமே ஒருவர் என்று இது காண்பிக்கிறது. அவள் புருஷராகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் இறங்கி வந்து, உங்களுக்கு தெரியும், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பார்த்தீர்களா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டதை நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவள் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், ஏசாயா 9:6, ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்று பெயரிடுவார்கள். அவன் அதை காக்கிறானா? பிதா குமாரன் பரிசுத்தாவி, அந்த ஒரே நாமத்துக்குரிய பட்டங்களாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது. எனவே அதை காத்திட அந்த காவலன் அங்கே இருக்கிறான். அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஓஹோ, என்ன இப்பொழுது எத்தனை பேர் இதை அறிவீர்கள்? இதோ இங்கே அது உள்ளது. அவன் ஒரு காவலனாயிருக்கிறான். இப்பொழுது நான் ரட்சிப்பிற்கான மற்ற முழு காரியத்தையும் எழுதி வைத்துள்ளேன். இந்த மற்றவைகளை எடுத்து பார்ப்போம். ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு நிமிட நேரத்தில் நாம் ஒரு ஜப வரிசையை ஒழுங்கு செய்ய போகிறோம். அது சுமார் 10 நிமிடங்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அக்காரியத்தை செய்ய முயற்சிப்போம். இங்கே நான் குறித்து வைத்துள்ள சில வேத வாக்கியங்களை நாம் எடுத்துக் கொள்வோமாக. இதோ அவைகள். சரி, தெய்வீக சுகமளித்தல் என்ற விஷயத்தை மத்தியை காவல் செய்கிறானா என்பதை பற்றி நாம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் உங்களுடைய எழுதுகோள்களை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, மத்தேயு அதை காவல் செய்கிறானா என்பதை பார்ப்போம். நாம் இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 முதலாம் வசனத்தை எடுத்துக் கொள்வோமாக. யோவான் அப்படி செய்தாரா என்பதை பற்றி 2 வசனங்களை எடுத்துக்கொண்டு பார்ப்போமாக. யோவான் 14:12-15:7, தேவனுடைய சிங்காசனத்தை சூழ்ந்து நின்று இவர்கள் தெய்வீக சுகமளித்தல் என்பதை காக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். மார்க் 16, மார்க் 11:21-22. லூக்கா 10:1-12, லூக்கா 11:29-31 முடிய நாம் வேகமாக சில வசனங்களை வாசித்து அவர்கள் காக்கிறார்களா என்று பார்ப்போமாக. அவர்கள் தெய்வீக சுகபலத்திற்கான உரிமையை காக்கின்றார்களா என்பதை பற்றி பார்ப்பது போன்றே அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை பற்றிய வாசலையும் காக்கிறார்களா என்று பார்ப்போம். அவைகள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். அது உண்மை. நாம் இப்பொழுது மத்தேயு 10:1 திருப்புவோம். நாம் இதை பார்த்துவிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் அதிகபட்சம் இன்னும் சுமார் 5-10 நிமிடங்களில் முடித்து விடுவோம். சரி, நாம் மத்தேயு 10 எடுத்துக் கொள்வோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளை மத்தேயு காக்கிறானா என்பதை பற்றி நாம் பார்ப்போமாக. தேவன் தன்னுடைய வார்த்தையை சுற்றி சூழ ஒரு காவலனை போடவில்லை என்று நினைத்தீர்களா? இதோ இங்கே காளை, சிங்கம், மனிதன், கடுகு ஆகியவை உள்ளன. அவைகள் இன்னமும் இங்கே பூமியில் அவ்வாசல்களில் இருந்து கொண்டிருக்கவில்லையா? இங்கே சுவிசேஷங்கள், 4 சுவிசேஷங்கள் உள்ளன. பார்த்தீர்களா? நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவைகள் போன எத்திசையிலும் நேராக சென்றன. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டிருக்கவில்லை. அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே நின்றன. பாருங்கள், அவைகளில் ஒன்று மனிதனுடைய வேகத்தோடும், இன்னொன்று கழுகின் வேகமாக செயல்படுகிற தன்மையோடு போகின்றன. இன்னொன்று ஒரு மேய்ப்பனாக இருக்கிறது, ஒன்று சுவிசேஷகனாக இருக்கிறது, ஒன்று சுவிசேஷகனை போல பறந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இன்னொன்று மேய்ப்பனாக இருக்கிறது, இன்னொன்று கட்டுறுதி வாய்ந்ததாக இருக்கிறது, இன்னொன்று புத்தி கூர்மை வாய்ந்ததாக இருக்கிறது. பாருங்கள், அவைகள் ஒவ்வொரு திசையிலும் காவல் செய்தன. தேவன் இந்த பரிசுத்தாபி சுவிசேஷத்தை காவல் செய்கிறார். அதை விசுவாசியுங்கள் சகோதரரே. சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 10:1 எடுத்துக் கொள்வோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மேல் வீட்டறையில் கூடி யாவரும் அவரது நாமத்தில் ஜெபித்தனர். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டனர். அதனால் ஊழியத்திற்கான வல்லமை வந்தது. அந்த நாளில் அவர்களுக்கு அவர் என்ன செய்தாரோ இன்று அவர் உங்களுக்கு அதை செய்வார். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, குழந்தைகளை சற்று ஒரு நிமிடம் சமாதானப்படுத்துங்கள். சற்று கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார். அநேக போதவர்கள் தங்கள் சபைகளில் ஸ்திரீகள் ஆபாச அடையணிந்து செயல்கள் மற்றும் சீட்டாட்டங்கள், சூதாட்ட ஏமாற்று விளையாட்டுகள், நடனங்கள் மற்றும் சூப் என்ற வடிசாறு விருந்துகள் ஆகிய இந்த அசுத்த ஆவிகள் தங்களுடைய சபைகளில் தங்குபடி விட்டுவிடுகின்றன. ஓ, இரக்கம். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும். அக்காவலர் அந்த வாசலில் அமர்ந்திருப்பதை பார்த்தீர்களா? எழுதப்பட்டுள்ள அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை சுவிசேஷம் காவல் செய்கிறது. இப்பொழுது நான் சமீபத்தில் ஒரு பெரிய போதகர் கூறுவதை கேட்டேன். அவர் ஒரு பெரிய மனிதர், அருமையான மனிதன். நான் அவரை சந்தித்து அவரோடு கைகுலுக்கி இருக்கிறேன். அவர் ஒரு அருமையான சகோதரர் அவரோ. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் சபைக்கான வடிவம் கொடுக்கும் ஒரு புறச்சட்டம் மாத்திரமே என்று கூறினார். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், அவர் இங்கே வெளிப்புற சட்டம் என்று கூறிவிட்டார். பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் உட்புறத்தில் இருந்தன. இந்த சுவிசேஷங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை சுற்றி வெளியே இருந்து பாதுகாத்துக் கொண்டு அதனுடைய வடிவத்தை அமைத்துக் கொடுக்கும் புறச்சட்டமாக இருக்கிறது. ஒரு மனித சிந்தை எப்படியாவது இந்த காரியத்தையாவது செய்ய முடியுமா என்பதை பாருங்கள். தேவன் அதை காண்பித்திருக்காவிடில் நானும் கூட அவ்வாறே சிந்தித்திருப்பேன். புரிகிறதா? புறவரி சட்டம் பெந்தேகோஸ்தே சுவிசேஷத்தின் புறவரி சட்டம் அல்ல. பெந்தேகோஸ்தையை தாங்குவதற்காக நான்கு சுவிசேஷங்கள் தான் அதன் புறவரி சட்டமாய் உள்ளது. அவர்களுக்கு இந்த புறவரி சட்டம் கிடைத்த பிறகு பெந்தேகோஸ்தே வந்தது. சரிதானே? நடவடிக்கை புத்தகமா அல்லது அப்போஸ்தலர்களின் சுவிசேஷங்கள் முதலில் எழுதப்பட்டதா? அப்போஸ்தலர்களின் சுவிசேஷங்கள் தான். இயேசு நடந்து திரிந்து கிரியைகளை செய்து என்ன வரப்போகிறது என்பதை பற்றி முன்வைத்துக் கொண்டிருந்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய நான்கு காவலர்களும் வருகின்றனர். அவர்கள் வந்து தாங்கள் கண்ட வரப்போகிற யாவற்றையும் அவைகள் உள்ளபடியே எழுதி அவைகள் எவ்வாறு நேரிடப் போகின்றன என்பதை பற்றியும் கூறி எழுதி வைத்துள்ளனர். உடனே அவைகள் அதை சுற்றி புறவரி சட்டமாக தங்களை அமைத்துக் கொண்டனர். அவ்வாறு அது வருகிறது. ஆமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியோர் பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதமாகிய சிங்காசனத்தை, பிரதான ஆலயத்தை காப்பதான காவலர்களாக புறவரி சட்டமாக இருக்கின்றனர். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் அல்ல. சகோதரனே, சகோதரியே, பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் முற்றிலும் புறமான நிலையில் மிகவும் தூரமாக மற்றெந்த சபைகளை விடவும் வெளியே காணப்படுகிறது. லூத்தரன்கள் எவ்வாறு இருந்தனரோ அதை விட மிகவும் தொலைவில் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் காணப்படுகின்றன. லூத்தரன்கள் பெந்தேகோஸ்தேயினரை விட சற்று மேலான நிலையில் தங்களை வைத்திருந்தனர். அது உண்மை. அதை போலவே காணப்படுகிறது. அது மிகவும் சரியாக இருக்கிறது. ஏனெனில் இப்பொழுது, அதாவது லூத்தரன் காலத்தில் உள்ள லூத்தரன் சபைக்கு வெளியே இயேசு நின்றிருந்து உள்ளே பிரவேசிக்க முயன்று கொண்டிருப்பதாக நான் காணவில்லை. ஏனெனில் முதலில் அவர் அதன் உள்ளே இருக்கவில்லை என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் பெந்தேகோஸ்தே சபைக்குள் இருந்தபோது வெளியே தள்ளப்பட்டார். அது உண்மையே. இப்பொழுது மத்தேயு 10:1, இப்பொழுது நாம் யோவான் சுவிசேஷம் 14:12 எடுத்துக்கொண்டு, அங்கே யோவான் பெந்தேகோஸ்தேயின் நிலையப்பட்ட காரியங்களை காவல் செய்கிறானா, அதை ஆதரிக்கிறானா என்பதை பற்றி பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 14:12 இயேசு பேசுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஓ சகோதரனே, அங்கே இருக்கிற வாசலில் அக்கழுகானது உட்கார்ந்திருக்கிறது. ஏனெனில் அது சுவிசேஷ பணியாயிருக்கிறது. கழுகை போல் பறந்து செல்கிறது. விரைந்து பறந்து தீர்க்கதரிசியின் தேசத்திற்குள் சென்று இருந்ததை பற்றியும் இருக்கிறதை பற்றியும் வரப்போகிறதை பற்றியும் கூறுகிறது. பாருங்கள், அங்கே அமர்ந்திருந்து நான் செய்கிற கிரியைகளை என்று கூறப்பட்டுள்ளது. அக்கழுகை கவனித்து பாருங்கள். பாருங்கள், இதோ இங்கே சிங்கம், ஊழியக்காரன் இருக்கிறார். இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை அளித்தார். அவர் அதை பாதுகாக்கிறார். அவர் அப்போஸ்தலர் 2:38 பாதுகாக்கிறார். அவர் அங்கே அந்த சிங்கத்தை வைத்து அதை ஆதரிக்கிறார். இதோ இங்கே கழுகோடு சுவிசேஷத்தின் நிறைவான தன்மை காணப்பட்டு நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இதை பார்க்கலாம் நீங்கள் அதிகம் செய்வீர்கள் என்று கூறுகிறது. அதனோடு உலகம் முழுவதும் பறந்து செல்கிறது. குஷ்டரோகியை சுத்தம் செய்வதற்காக புறாவின் தலையை கிள்ளி அதன் ரத்தத்தை அதன் ஜோடியான புறாவின் மேல் தெளித்து அது கீழே சிந்தும் போது அது கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கதறுகிறதே, அதை போன்றே உள்ளது. ஆம், இப்பொழுது என்னிடம் இன்னொரு வசனம் உள்ளது. யோவான் 15:7, நான் 15:7 எடுத்துக் கொள்வோமாக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், வேதாகம கருத்தரங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவ்வாறுதானே அது இருக்கிறது. அப்பொழுது அச்சுவிசேஷமானது இங்கே காவல் செய்கிறது. இந்த பெந்தேகோஸ்தேயின் ஆசீர்வாதத்தை யோவானும் அவரது சுவிசேஷமும் காவல் செய்கின்றனர். மத்தேயுவும் அவரது சுவிசேஷமும் காவல் செய்கின்றனர். இப்பொழுது நாம் அடுத்த சுவிசேஷமாகிய மார்க்குவை எடுத்துக் கொள்வோம். மார்க்கு 16:16, மார்க்கு இந்த பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தை காக்கிறானா என்பதை பார்ப்போம். மார்க்கு 16:16, இப்பொழுது உயிர்த்தெழுதலை பற்றிய சுவிசேஷம் கூறுகிறது. அதற்கு பிறகு உள்ள வசனத்திலிருந்து நாம் இங்கே பார்க்க துவங்குவோம். இப்பொழுது நாம் மார்க்கு 16:14 வரை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். தங்களுக்கு செய்தியை அளிக்க முயற்சித்துக் கொண்டிருந்த மக்களை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், இன்றைக்கும் அவ்வாறுதான் நடக்கிறது. பரிசுத்த ஆவியை குறித்த சாட்சியுடையவர்கள் கூறுவதை கேட்கும் மக்கள் அர்த்தமற்றது. அவர்கள் உருளும் பரிசுத்த கூட்டத்தினர் என்று கூறுகிறார்கள். அவரை அவருடைய உயிர்த்தெழுதும்படி அறிந்திருக்கிற மக்களை அவர்கள் நம்பாத நிமித்தமாக அவர் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமும் அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்கள், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்ன, இதை பிரசங்கிக்கும்படி ஒரே ஒரு சுவிசேஷம் தான் உண்டு, அதற்கு 4 காவலர்கள் உண்டு. சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவர் இந்த 4 காவலர்களிடமும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பாருங்கள், ஆகிய 4 வருடமுமே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று கூறினார் என்பதை நினைவில் வையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். பாருங்கள், இங்கே கூறப்படும் இந்த ஞானஸ்தானத்தினோடு நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஓ சகோதரனே, தயவு செய்து விசுவாசியுங்கள். ஆங்கிலத்தில் அண்ட் என்ற இணையடை சொல்லானது மீதமுள்ள வாக்கியங்களையும் ஒன்றாக இணைக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. மெத்தோடிஸ்டுகள் என்ன கூறுகின்றனர் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் சத்தமிட்டு நல்ல வாழ்க்கை நடத்தினால் போதும் என்கிறார்கள். பேப்டிஸ்டுகளோ வெறும் விசுவாசத்தை மட்டும் உடையவர்களாக இருந்து ஞானஸ்தானம் பெற்றால் அதுவே போதுமானது என்று கூறுகின்றனர். எபிஸ்கோபோலியன்களோ எபிஸ்கோபோலியன்களை போல நிமிர்ந்து நில்லுங்கள், சத்தமிட்டு பாடல் பாடப்படும் போது மட்டும் தலைவணங்குங்கள், அது போதுமானது என்று கூறுகிறார்கள். கத்தோலிக்கரோ மரியேறி வாழ்க என்று கூறுங்கள், அது போதுமானது என்கிறார்கள். பெந்தேகோஸ்தையினரோ எங்கள் தாமரத்தை சேர்ந்து கொள்ளுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். அங்குதான் காரியமே உள்ளது. புரிகிறதா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அல்லது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதனை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமே. ஓ சகோதரனே, இப்பொழுது மத்தேயு 11 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் நாம் கிட்டத்தட்ட முடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். மத்தேயு 11 அதிகாரம் 20 மற்றும் 21 வசனத்தை நான் எடுத்துக் கொண்டுள்ளேன். இயேசு பேசுகிறார், இவைகள் யாவும் இயேசுவே பேசியவைகளாகும், ஏதோ ஒன்றல்ல, ஆனால் இயேசு என்ன பேசினாரோ அவைகள் தான் அவை ஒவ்வொன்றும். அவர்களை விட்டு பெத்தானியாவுக்கு போய் காலையிலே திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அப்பொழுதுதான் அவர் அந்த மரத்தை சபித்தார். அது மத்தேயு 21 அதிகாரம், நான் அதை எழுதி வைத்துள்ளேன். 12 தயவு கூர்ந்து மன்னிக்கவும். மார்க்கு 11:21-22, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். பார்த்தீர்களா? எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அது உட்புறத்தில் உள்ள விஷயமாகும் ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தெற்கு வாசலானது காளையினால் காக்கப்படுகிறது, வடக்கு வாசலானது சிங்கத்தால் காக்கப்படுகிறது. வடக்கு வாசல், நான் கிழக்கு வாசலைத்தான் சிங்கம் காக்கிறது என்று கூறுகிறேன். வடக்கு வாசல் அல்ல, வடக்கு வாசலானது பறக்கும் கடுகினால் காவல் செய்யப்படுகிறது. யோவான் அந்த சுவிசேஷகன், பிறகு இப்பக்கத்தில் உள்ள வைத்தியராகிய லூக்காதான் அந்த மனிதன். இப்பொழுது நாம் லூக்கா என்ன சொல்கிறான் என்பதை பற்றி பார்ப்போம். லூக்காவை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை லூக்கா 10:1-12 நாம் எடுத்து பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுதானே கட்டளையாயிருக்கிறது. அது என்னவென்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். லூக்கா 10:1-12 முடிய நாம் அதை எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். ஆனால் நமக்கும் அதை செய்ய நேரம் போதவில்லை. புறப்பட்டு போங்கள், நான் 3 வசனத்தில் துவங்க உள்ளேன். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையும் கொண்டு போக வேண்டாம். பாருங்கள், எந்த ஒரு ஸ்தாபனத்தின் பெயராலும் நீங்கள் செல்ல வேண்டாம், நான் அனுப்புகிறபடி நீங்கள் செல்லுங்கள். புரிகிறதா? இந்த எழுப்புதலுக்காக உங்களுக்கு $100,000 கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டால் அதன் பேரில் செல்ல வேண்டாம். கொடுக்கப்படாவிடில் நீங்கள் போக மாட்டீர்களே. நீங்கள் பாருங்கள், உங்கள் கூட்டங்களை ஏற்படுத்துங்கள். அவர் நான் உங்களை அனுப்பிடும் இடத்திற்கே செல்லுங்கள் என்றார். பாருங்கள், பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். வழியிலே நின்று நான் போய் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பேன், இவர்களும் கூட வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அனுப்புகிற இடத்திற்கே போங்கள், யாரை பற்றியும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று கூறினார். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கே திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து சரியாக கூறினால் அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்துக் குடியுங்கள். இறைச்சி புசிப்பதில்லை என்ற கொள்கையை பற்றியெல்லாம் சொல்லாமல் கொடுப்பதை புசியுங்கள். என்னே நற்குணம்! புரிகிறதா? வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இன்றைக்கு ஜோன்ஸ் வீட்டுக்கும், நாளை இன்னொரு வீட்டுக்கும், இன்னொரு வீட்டிற்கு அதற்கு அடுத்த நாளும் விருந்துக்கு போகுதல் நடக்கிறது. நீங்கள் அங்கேயே தங்கியிருங்கள். அவ்வாறுதான் நான் கூட்டத்திற்கு செல்லுகையில் செய்வேன். ஏன் நான் விடுதியில் தங்கிவிடுவேன் என்று உங்களுக்கு தெரியுமா? கடைசி வரையிலும் அங்கேயே தங்கிவிடுவேன். அப்படிப்பட்ட நிலையில் தான் நான் சமாதானத்தை காண்கிறேன். புரிகிறதா? வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிடியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள்.
But into whatsoever city you enter and they receive you not,
ஆனால் இப்பொழுது அடுத்துள்ள வசனங்களை நான் வாசிப்பேனாக. யாதொரு பட்டத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ சகோதரனே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குறுதி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிடில், நீங்கள் உங்களிடமும், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிடில் என் பாதரட்சைகளில் ஒட்டியுள்ள தூசியை நான் உதறிவிடுகிறேன், நான் வெளியேறுகிறேன் என்று கூறுங்கள். அதாவது வேறு விதமாக கூறினால், நான் உங்களிடமிருந்து ஒன்றும் எடுத்துக் கொள்ளவில்லை, நான் ஏதாவது புசித்தால் அதற்குரிய பணத்தை செலுத்திவிடுவேன் என்று கூறிவிட்டு செல்லுங்கள். அவர் மெய்யாகவே என்று கூறினார். அவர்கள் சென்ற நகரங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாததால் இன்றைக்கு அந்த நகரங்கள் மூழ்கி போய்விட்டன. அவர்களை ஏற்றுக்கொண்ட நகரங்கள் ஒவ்வொன்றும் இன்றும் நிலைத்திருக்கின்றன. அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது இன்னும் ஒரு வசனம், அதன் பிறகு முடிப்போம். நாம் பார்ப்போம். நாம் 10 அதிகாரத்தை பார்த்தோம். 11 அதிகாரம் 29 முதல் 31, லூக்கா 11 29 முதல் 31 வரை பார்ப்போம். இதற்கு பிறகு முடித்து விடுவோம். ஓ, நான் இதை நேசிக்கிறேன். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது, அது லூக்கா 11:29 என்பது சரிதானே? அதை பற்றி பார்ப்போம். ஆம், இதுதான் உரிய வசனம் என்று நான் கருதுகிறேன். ஆம், ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். தென்தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்பொழுது நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன்? முடிக்கிற வேளையில் மீதமுள்ளவைகளை நான் பேசாமல் விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் முடிவாக நான் இதை கூற விரும்புகிறேன். ஏனென்றால் நான் உங்களை ஏற்கனவே நீண்ட நேரம் காக்க வைத்து விட்டேன். அவர் இங்கே என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்? ஒரு நாள் வரும், அப்பொழுது பொல்லாததும் விபச்சாரவுமான ஒரு சந்ததியானது ஒரு அடையாளத்தை தேடும். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இதுதானே அந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் ஆவர். அவர், அந்த சந்ததியார் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று கூறினார். வேதாகமத்தில் ஏனைய பகுதியின் வழியாக அது எப்படி பொருந்துகிறது என்பதை கவனியுங்கள். யோனாவின் அடையாளம், யோனா மீன் வயிற்றில் 3 இரவு பகலும் இருந்தார். அதே விதமாக மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் இருக்க வேண்டும். அது என்னவாக இருக்கும்? அதுவே உயிர் தேடுதலின் அடையாளமாகும். புரிகிறதா? பொல்லாத விபச்சார சந்ததியின் மத்தியில் உயிர் தேடுதலின் அடையாளமானது நிகழ்த்தப்படும். அது அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்தில் நடந்தது. இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரிடமும் ஏனைய அப்போஸ்தலர்களிடமும் வந்தார். அவர்களே இந்த நடவடிக்கையின் புத்தகத்தை நிகழ்த்தினார்கள். அது அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் அல்ல, அதுதானே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களில் செய்வித்த நடவடிக்கைகளாகும். இன்றைக்கும் அது ஒரு மனிதன் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் மனிதன் அல்லது மனிதர்கள் மூலம் செய்யும் கிரியையாகும். அது மனிதன் அல்ல, மனிதன் வெறும் ஒரு பாத்திரம் மாத்திரமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அப்பாத்திரத்தில் இருக்கும் எண்ணெயாக இருக்கிறார். புரிகின்றதா? அவர்கள் என்ன செய்தனர் என்பதை பாருங்கள். இயேசுவினாலே அவர்கள் செய்த அடையாளங்களை பாருங்கள். மற்றவர்கள் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டிய, அதாவது பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்தனர். ஆனால் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று மற்றவர்கள் அறியத்தக்கதாக இயேசு செய்த கிரியைகளை தாங்களும் செய்தனர். ஆகவே வேதாகமத்தில் உள்ள இந்நான்கு புத்தகங்களும் இந்நான்கு சுவிசேஷ புத்தகங்களும் பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதங்களை அவர்கள் என்ன கூறினார்களோ அவற்றை அப்படியே ஆதரித்து நிற்கத்தக்கதாக அதை காத்து நின்றனர். நீங்கள் பாருங்கள். எனவே இப்பொழுது இன்றைக்கு அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகமானது 4 சுவிசேஷ புத்தகங்களோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை ரூபகாரப்படுத்துகிறது. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர்கள் மேல் வீட்டறையில் கூடி வந்து யாவரும் அவரது நாமத்தில் ஜெபித்தனர். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டனர். ஊழியம் செய்வதற்கான வல்லமை அவர்கள் மேல் வந்தது. அந்த நாளில் அவர் அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதையே அவர் உங்களுக்கும் செய்வார். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூட முடியும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அதை பாடுவேனாக. அவர்கள் யாவரும் மேல்விட்டறையில் கூடி அவர் நாமத்தில் ஜெபித்தனர். பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டனர். ஊழியத்திற்கான வல்லமை வந்தது. இன்றைக்கு நமக்கு அதுவே தேவை. அந்த நாளில் அவர் அவர்களுக்காக என்ன செய்தாரோ அவர் உங்களுக்கும் அதையே செய்வார். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இவர்கள் கல்லாதவராய் இருப்பினும் பேதுரு யாக்கோபு யோவான் இவர்களைப் போல இவ்வுலக கீர்த்தியும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகிக்கப்பட்டு அவர்கள் யாவரும் தங்களுடைய பெந்தேகோஸ்தையை பெற்றுக் கொண்டனர். அவர் வல்லமை இன்னமும் மாறாது என்று எவ்விடத்திலும் இப்பொழுது அவர்கள் கூறி வருகின்றனர். அன்று இருந்தது போலவே அப்படியே உள்ளது. நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், ஓ நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ என் சகோதரரே, வாரும் இவ்வாசியை தேடுவீர், அது பாவத்தில் இருந்து உமது இருதயத்தை கழுவிடுமே, அது மகிழ்ச்சியின் மணியோசையை ஒலிக்க செய்திடுமே, உமது ஆத்மாவை தொடர்ந்து அனல் முட்ட செய்யுமே. ஓ அது இப்பொழுதே என் இருதயத்திற்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ அவருடைய நாமத்திற்கே மகிமை. நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக மக்களை இது வஞ்சிக்கிறது. இங்கே தெருக்களில் இருக்கிற அநேக மக்கள் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், சபைகளை சேர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆதியில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதைப் போலவே அவர்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரிகிறதில்லை. ஓ வந்து ஜீவ விருட்சத்தினை எடுத்துக் கொள்ளுங்கள். கேருபின்களை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக, கேருபின்கள் என்று சொல்வதற்கு பதிலாக வேறு ஒன்றை கூற நான் விரும்பினேன். இக்கேருபின்கள் இச்சிங்காசனத்தை காவல் புரிந்து வருகின்றன. அவைகள் இங்கே வெளியே நின்று சிங்காசனத்தை காவல் புரிந்து மக்களை விரட்டி விடுவதற்கு பதிலாக மக்கள் ஜீவ விருட்சத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை நாடி வாசல் வழியாக மீண்டும் ஜீவ விருட்சத்தின் அன்றைக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றது. இயேசு, வானத்திலிருந்து தேவனிடமிருந்து வந்த ஜீவப்பம் நானே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். அது உண்மை. ஓ நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சுகவீனமானவர்கள் எத்தனை பேர் அறையில் இருக்கிறீர்கள்? நாங்கள் உங்கள் கரங்களை காணட்டும். உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். சரி, எத்தனை பேரிடம் ஜபாட்டைகள் இருக்கின்றன? பில்லி ஜபாட்டைகளை கொடுத்தானா என்று எனக்கு தெரியவில்லை. பில்லி எங்கே இருக்கிறான்? அவன் ஜபாட்டைகளை கொடுத்தானா? நீ கொடுத்தாயா? சரி, யாரிடம் உள்ளது? இப்பொழுது நீங்கள் யாவரும் இந்த படியாய் பாருங்கள். இப்பொழுது அது ஒளி மகிமைக்கு கீழாக வருகையில் இருக்கிற வண்ணமாக அது உள்ளது. பாருங்கள், பார்த்தீர்களா? அது வருகிறது. இங்கே அந்த ஒளி உள்ளது. நீங்கள் இங்கிருந்து அசைந்து செல்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், அது அங்கே நீங்கள் பார்க்கிற ஒளியின் பிரதிபலிப்பே ஆகும். அதுதான், பாருங்கள், அது ஒளி அல்ல, இங்கேதான் ஒளியான தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதோ அந்த பெண்மணியின் மேல் அது உள்ளது. நான் அதை காண நேர்ந்தது. அது யாரோ ஒருவர் மேல் உள்ளது என்று நான் எண்ணினேன். இப்பொழுது நீங்கள் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், நானோ இரண்டை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவைகளில் ஒன்று இயற்கையானது, மற்றொன்றோ இயற்கைக்கு மேம்பட்டது. இங்கே வெளியே ஒரு மனிதன் வரிசையில் உட்கார்ந்த ஒளியை நோக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவ்வொளியோ அவர் மேல் பட்டது. அவர் இந்தியானாவில் உள்ள செய்வோர் என்ற இடத்திலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது. ஐயா, நீர் விசுவாசிப்பீரேயானால் தேவன் உம்மை அந்த பக்கவாத நோயிலிருந்து குணமாக்குவார். ஆமென். இப்பொழுதே விசுவாசியுங்கள். நீர் உம்முடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீரா? அது தேவனால் உண்டானது என்பதை நிரூபிக்கும்படியாக வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய தேவனாகிய கர்த்தர் நான் ஒன்றை செய்ய என்னை அனுமதிப்பாரெனில் அப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் அதை விசுவாசிப்பீர்களா? உங்களுடைய நிலையானது இறுதி மாதவிடாயின் காரணமாக ஏற்பட்டுள்ள நரம்பு தளர்வாகும். தேவன் உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இங்கே இந்த பகுதியில் உள்ளவர்கள் அல்ல. உங்களுடைய தொந்தரவு என்ன? அவர் உங்களை குணமாக்குவார் என விசுவாசிக்கிறீர்களா? உங்களை குணமாக்கிட முடியும். ஏனெனில் குணமாகிட நீங்கள் விரும்புகிறதனால் அல்ல, அது உங்கள் மகன். புரிகிறதா? அவன் வெர்ஜீனியாவில் இருக்கிறான். அவனுக்கு என்ன தொந்தரவு உள்ளது என்பதை பற்றி என்னால் உங்களுக்கு தேவனுடைய உதவியினால் கூற முடியும் என்பதை விசுவாசிக்கின்றீர்களா? அவனுக்கு குடல் புண் உள்ளது. சரிதான். அவனிடத்தில் இன்னொரு காரியம் தவறாய் உள்ளது. அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் திருமதி பேக்கர் அவர்களே, நீங்கள் செமர்செட் ஊருக்கு திரும்பிச் செல்லுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் இயேசு கிறிஸ்து அவனை குணமாக்குவார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களை குணமாக்குவார். நீங்கள் அவரை உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்கிறீரா? உங்களால் சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், பவுல் ஒரு சமயம் கூறினான், கர்த்தாவே, இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் இதுவரையிலும் மிகவும் கவனமாக செவி கொடுத்தவர்களான இங்கு கூடி வந்திருக்கிற ஜனங்கள் மேல் உமது இரக்கங்களும் தயவும் தங்கியிருப்பதாக. சாத்தானே, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உனக்கு சவாலிடுகிறேன். இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா. இவர்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்கு இங்கே தங்கியிருக்கிறார்கள். நீ அவர்களை இனிமேலும் பிடித்து வைத்திருக்க முடியாது. இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் வல்லமை அவர்களை விட்டு விலகி போவதாக.